Krishna, Krishna, Hare Hare, Ramanuja Daya Patram, Jnana Vairagya Bhushanam, Srimad Venkatanatharyam, Vande Vedanta Desikam, Lakshminath Samarambham, Natayamuna Madhyamam, Asmadacharya Paryantam, Guru Paramparam, Nityamachyuta Padam Bhuja Yugma Rugma, Vyamohatastatitarani Trinayamenem Asmat Gurur Bhagavadosya Dhyayika Sindho Manujasya Charanau Sharanam Prabhatye Mata Pita Yuvatayastanaya Vibhutihi Sarvam Yadeva Niyamena Madhanvayanam Adhyasya Nakulapate Vakulabhiramam Srimat Tadhangri Yugalam Pranamami Murdhnam Bhutam Sharascha Mahadahvaya Bhattanata Shri Bhakti Sarakula Shekara Yogi Vahan Bhaktangri Renu Parakalaya Tindra Mishran Srimat Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Samnamami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagad Gurum Pumandumadu Purundiya Marna புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் பகவான் கீதையில நிறைய கேரண்டி கொடுக்கறான். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைய பத்திய ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் பர்மனண்டா இருந்துட்டே இருக்கு. இது எப்ப மாறும் தெரியல, எப்படி மாறும் தெரியல, ஆனா இந்த ஃபீலிங் மட்டும் இருந்துட்டே இருக்கு. இது மாறத்துக்கான சுலபமான வழி என்ன அப்படின்னா பகவானிடத்திலே நம்மள ஒப்படைக்கிறது. அவனிடத்துல ஒப்படைச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய அவன் பார்த்துக்கிறார். அப்படி பார்த்து பாரா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப சின்ன குழந்தைகள்னா என்ன பண்றது, அம்மா அப்பா நினைச்சுட்டுதானே வாழறது. அப்ப அதனுடைய வாழ்க்கை நடக்கிறதா இல்லையா? அம்மா அப்பா சொல்றதை கேட்டுண்டு அது பாட்டு இருந்துடுத்துனா அதுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு என்ன ஸ்கூல் சேர்க்கணும், ஸ்கூலோட ஃபீஸ் எவ்வளவு, அதுக்கு என்ன யூனிஃபார்ம், அது என்னென்ன கிளாஸ்ல படிக்கணும், அவரோட ஃபியூச்சருக்கு என்ன வேணும், அந்த குழந்தைய விட தாயும் தகப்பனும் நிறைய யோசிக்கிறார். அப்போ ஒரு அப்பா அம்மா இவ்வளவு விதமா யோசிக்கிறான்னா பகவான் அதை விட கோடி விதமா யோசிக்கிறான். சரியா, நாம நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்க வேண்டியதான அவசியமே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் யோசி யோசி டென்ஷன் ஆகி பழகிட்டோம். நம்ம யோசிக்காம இருந்துட்டோம்னா நம்ம எல்லாம் ஐயோ நம்ம சரியில்லையோன்னு தோணி போயிடுது. ஒரு எல்லை வரைக்கும் யோசிக்கலாம், அதுக்கு மேல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் சொல்றான், அனந்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதி தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாமி அஹ. யோக க்ஷேமம் வஹாமி தான் எல்லை சீர்த்துட்டா, வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும் அவா எடுத்துட்டா. யோக க்ஷேமம் வஹாமி அஹ, உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். யோகம் அப்படின்னா கிடைக்காதது கிடைக்கிறதுக்கு பேர் யோகம். அவனுக்கு யோகம் அடிச்சிருச்சா அப்படின்னு. உலகத்திலே பெரிய யோகம் எதுனா மனுஷ ஜென்மாதான். இதை விட வசதியா யோகம் எதுவுமே கிடையாது. எல்லா ஜீவராசிகளும் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நம்மளை மீறி ஒன்றும் பண்ண முடியறது இல்லையா. பாம்பு முதற்கொண்டு காட்டெல்லாம் அழிச்சு நம்ம தானே இருக்கு. மிருகங்கள்லாம் அதுக்கு நம்ம கொடுத்தது தானே வாழ்ந்துட்டு இருக்கு. க்ஷேமம், க்ஷேமம்னா கிடைச்சது ஜாகிரதையா இருக்கிறது. அந்த காலத்தை க்ஷேமமா இருக்கலா அப்படின்னு சௌகரியமா கேட்போம். க்ஷேமம்னா எதெல்லாம் சம்பாதிச்சாலோ அதெல்லாம் சௌக்கியமா சௌகரியமா சரியா இருக்கா அப்படின்னு கேட்கறது. பகவான் சொல்றான், உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கேரண்டி கிடைச்சா போதுமே. எல்லாத்துக்கும் எத்தனை விதமா யோகக்ஷேமம் உண்டோ அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சுவாமி ஒரு கேரண்டி கொடுக்கற. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவரை நினைச்சுட்டு இருந்தா போதும். எத்தனையோ விஷயங்கள் நினைக்கிறோம் நம்ம மனசுக்குள்ள. அந்த சிந்தனா சக்தின்னு ஒண்ணு இருக்கு, சிந்தனை. இந்த சிந்தனை சரியா இல்லை, அங்கதான் பிரச்சனையே. நமக்கு தேவையில்லாதத நிறைய யோசிக்கிறோம், தேவையானதை ரொம்ப கம்மியா யோசிக்கிறோம். ஒரு நாளைக்கே கவனிச்சு பார்த்தோன்னா பாசிட்டிவா யோசிக்கிறது 1% தான், நெகட்டிவா யோசிக்கிறது 99%. இந்த குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடக்கூட விழப்புறா விழப்புறா விழப்புறான்னு அம்மா விழுந்தோட பாத்தியா, அம்மா சொன்ன பாத்தியா, விழுந்துட்ட பாத்தியா, அது பெருமை வேற அம்மா பாக்கு. அதை விழ வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு நெகட்டிவை அழகா உள்ள கொண்டு விதைச்சுடுறோம். இதை விட நீ ஜாக்கிரதையா ஓடு, விழாம ஓடு. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய மெத்தட். ஆட்டிடியூட்ல ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டோம் நம்ம. எங்கேயாவது போய் இடிச்சுட்டோம் அப்படின்னா கதவு இடிச்சது, டேபிள் இடிச்சது, அது பாட்டுக்கு தேவையானதா இருக்கு. நீ எங்க போட்டாலும் அங்கேயே இருக்கு, அது துடைச்சாலும் துடைக்கணும், அது பாட்டுக்கு கிடக்கிறது. நம்ம போய் இடிச்சுட்டு டேபிள் இடிச்சது அப்படி அது இப்படி பாக்குறது. நான் இடிக்கவே இல்லையே, நான் பார்த்து தேவையான நின்னேன். இவா எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு இவா ஏதோ மொபைல் பேசினது என் மேல இடிச்சு, நான் இடிச்சேன்ற ஆளையும் பாக்குறது. அப்ப நமக்கு தெரியாமலேயே இப்படியே வாழ்ந்து பழகிட்டு மனசு பகவான் இருக்கான், அவன் காப்பாற்றுவான், நம்முடைய கடமைகளை பண்ணன், அப்ப வாழ்க்கை சுகமா இருக்கும். சோ பகவான் அப்படின்னா 100% பாசிட்டிவ் எனர்ஜி. அதான் ஆண்டால் சொல்றான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. 100% பாசிட்டிவ், அவ்வளவுதான். ஒரு ஓரத்துல கூட சின்ன குறை கூட அதுல கிடையாது. பகவான் படைச்ச வஸ்துக்கள்லயும் குறை கிடையாது. நம்முடைய பார்க்கிற பார்வையில தான் எல்லாமே மாறுபடுறது. அதனால நம்முடைய சிந்தனை சரியா இருக்கணும். பிரகல்லாதனை இரண்டி கசிபு ஒவ்வொரு நாளும் விதவிதமா டார்ச்சர் பண்றான். நம்மளா இருந்தா ஒவ்வொரு நாளும் ஐயோ டார்ச்சர் பண்றானே அப்படின்னு, நாளைக்கு எந்த விதத்தில் டார்ச்சர் பண்ணுவானோன்னு அந்த டார்ச்சரை பத்தி நம்ம இன்னைக்கே யோசிச்சு வச்சு அடுத்த நாள் எக்ஸ்ட்ராவா டார்ச்சர் பண்ண முடியாது, நம்மளே பண்ணிடுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை நாம நெகட்டிவா யோசிச்சு 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 அந்த விஷயம் நடக்கும்படியா நாம தான் பண்ணிடுறோம். நம்முடைய மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. நம்ம மனசுல என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாமே மனசு சாதிச்சு கொடுத்துருக்கு. சின்ன வயசுல நினைப்ப ஒரு பெரிய வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஃபிளைட்ல ஒரு சிலதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் நடக்கிறதா இல்லையா? ஏதோ ஒரு காலத்துல இந்த மனசு தான் நினைச்சத சாதிச்சு காட்டிடும். அப்படி ஒரு பலம் இந்த மனசுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த மனசுல பகவத் விஷயமான சிந்தனைகளை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பலம் கூடு. ஒவ்வொரு நாளும் இரண்யக்கசிபு டார்ச்சர் பண்றதே நினைக்கல பிரகல்லாதன். நாராயணன் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றார் ஒரு விஷயத்த ரெண்டு விதமா பார்க்கலாம். ரோஜா செடியில் இவ்வளவு முள் இருக்கேன்னு பார்க்கலாம், இந்த பூ அழகா இருக்கேன்னு பார்க்கலாம். பூவை மட்டும் பார்த்தோம்னா முள்ளு தெரியாது, முள்ள பார்த்திருந்தோம்னா பூவை ரசிக்க முடியாது. அப்ப அந்த பார்க்கக்கூடிய ஆட்டிடியூடு தான் மாறணும். இரண்ய கசிப்பு ஒவ்வொரு நாளும் விதவிதமா டார்ச்சர் பண்ணும் பொழுது பிரகல்லாதன் சந்தோஷமா இருக்கான், கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழியே. ஏன் அப்படின்னா என் நாராயணன் எத்தனை விதமா என்னை காப்பாத்துறான், என் பகவான் என் கூடவே இருந்து எனக்கு அனுகிரகம் பண்றானே அப்படின்னு அந்த சந்தோஷத்திலேயே ஜெயிச்சுண்டு வந்தான் பிரகல்லாதன். அதான் ஆட்டிடியூட். அப்ப அந்த மாதிரி பகவான நினைக்கணும். எல்லாம் சரியா இருந்தா நான் பகவான் நினைப்பேன்னு சொன்னா அப்ப நீங்க 1000 கோடி ஜென்மம் ஆனாலும் பகவான நினைக்க முடியாது. அது எப்படின்னா அலை ஓஞ்சு கடல்ல தலைமுழுகிற மாதிரி நடக்கவே நடக்காது. கடல்ல அலை அடிச்சுட்டேதான் இருக்கும், நம்ம தலைமுழுகிட்டு வந்துட்டுதான் இருக்கும். அப்ப வாழ்க்கை எந்த ரீதியில போனாலும் நம்ம பகவானிடத்துல நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு புரியும், வாழ வேண்டிய முறை தெரிஞ்சிடும். அதனாலதான் பகவான் சொல்றான், நீ என்ன நினைச்சின்ற போதும் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்கிறார் பகவான். சரி, பகவான் எப்படி நினைக்கிறது, அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். எல்லா இடத்துலையும் எல்லா விதமாவும் பகவான் இருக்கா. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று அப்படின்னு. எல்லாமே பகவத்ஸ்வரூபம் அப்படின்னு தியானம் பண்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி நம்மளால நினைக்க முடிய மாட்டேங்கிறது. அப்ப எதிரா சுலபமான வழி அப்படின்னா, கலியுகத்துல கோவில்கள்ல இருக்கும்படியான அர்ச்சாவதார மூர்த்தி. நம்ம அர்ச்சனை செய்யும்படியா அவதாரம் பண்ணிருக்கா, அதனாலே அவருக்கு அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னு பெயர். அத்தனை கோவில்கள்ல இருக்கக்கூடிய மூர்த்தியும் பிரத்யக்ஷ பிரம்மம். ஏதோ சாதாரண ஒரு கல்லினாலான விக்கிரகம், இல்லாட்டி மரத்தினாலான விக்கிரகம், இல்லாட்டி கடுசக்கர யோகம்னு சொல்லுவா. திருவட்டார், ஆதிகேசவர், திருவனந்தபுரம், பத்மநாப சுவாமி எல்லாம் கடுசக்கர யோகம்னு ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட், அது அதுல உண்டான மூர்த்தி. திருக்குறுங்குடி, அப்புறமா ஸ்ரீவில்லிபுத்தூர், திருத்தங்கா, நின்ற நாராயணன், இவர்கள்லாம் சொதை மூர்த்தி, சுண்ணாம்புனாலே ஆன மூர்த்தி. சாதாரணமா பார்த்தா அப்படிதான், ஆனா அதெல்லாம் பிரத்யக்ஷ பிரம்மம். நம்ம என்ன கேட்கிறோமோ எப்படி பேசுறோமோ அது அப்படியே நடத்தி தரக்கூடிய வல்லமை அந்த கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திக்கு உண்டு. பகவான் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு 5 நிலைகள்ல இருந்து அனுகிரகம் பண்றான். பரம் அப்படின்னா வைகுந்தம், பரம்னா மேலானதுன்னு அர்த்தம். எல்லாவற்றிலும் காட்டிலும் மேலானது, உலகமே அழிஞ்சாலும் அழியாத ஒரு இடம் அப்படின்னா பரமபதமாகிய வைகுந்தம். பிரம்மனுடைய சத்தியலோகம் வரைக்கும் எல்லாமே பிரளயத்துல காணாம போயிடும். பரமபதமாகிய வைகுந்தம் மட்டும்தான் மிச்சப்பட்டு கிடக்கும். அங்க கரண்ட் கட்டு கிடையாது, கொசு கிடையாது, வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது, டாக்ஸ் கிடையாது, மொபைல் கிடையாது, ரேஞ்ச் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, களப்பு கிடையாது, சூரிய உதயம் கிடையாது, சூரிய அஸ்தமனம் கிடையாது, ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே ஆனந்தமா பகவான அனுபவிச்சுருக்கான். சரியா நம்முடைய இடம் அப்படின்னா வைகுந்தம். நம்ம அங்கதான் அங்கதான் போய் சேரணும். இங்கெல்லாம் ட்ரைனிங் காலேஜ் தான், ட்ரைனிங்கு தான் வந்திருக்கோம், ட்ரைனிங் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம வேலை, அதுதான் நம்முடைய பர்மனன்ட் விலாசம். இந்த ஃபார்ம்ல எல்லாம் ஃபில் அப் பண்ணா இப்ப ரெசிடென்சியல் அட்ரஸ் என்ன, பர்மனன்ட் அட்ரஸ் இப்ப பர்மனன்ட் அட்ரஸ்னா வைகுந்தம் மட்டும்தான். நம்ம அத்தனை பேருக்கும் பர்மனன்ட் அட்ரஸ். அதனாலதான் சுவாமி நம்மாழ்வா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு. நம்முடைய பர்மனண்டா ஒரு இடம் நமக்குன்னே அலாட் பண்ணிருக்கிற ஒரு இடம் எது அப்படின்னா பரமபதமாகிய வைகுந்தம். ஆனா அந்த இடத்துல எல்லாரும் போய் பார்த்துட்டு வர முடியல. சரி, பெங்களூர் இப்படி இருக்கு, பாம்பே இப்படி இருக்கு, போய் பார்த்துட்டு செட்டில் ஆகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற மாதிரி பரமபதம் கிடையாது. போனா திரும்பி வர முடியாத ஒரு இடம், போனா திரும்பி வரவே தோணாத ஒரு இடம் பரமபதமாகிய வைகுந்தம். அதுக்கு அடுத்தது திருப்பார்கடல், க்ஷீராப்தி அப்படின்னு சொல்லுவோம். திருப்பார்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளா இருக்கா. அங்கேயும் ஆச்சரியமா தேவர்கள், ரிஷிகள் இவர்கள்லாம் தான் போறாமா இருக்க. பரம், வியூகம், அதுக்கு அடுத்த நில விபவம், பகவான் அவதாரம். அவதாரம்னாலே கீழே இறங்கி வருதல் அர்த்தம். ராமனாக கிருஷ்ணனாக பகவான் பூமியில இறங்கி வந்தது அவதாரங்கள். அதுவும் எல்லாருக்கும் எல்லா சமயத்தையும் அனுபவிக்க முடியல. அந்த காலத்துல இருந்தவாளுக்கு உபயோகம் ஆகிறது. சில நதிகள் இருக்கு, சில ஏரிகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியில ஜலம் இருக்கும்போது அனுபவிப்பான். நம்ம ஜலம் இல்லாத போது அனுபவிக்க முடியாது. அவதாரங்கள்ல அந்தந்த காலத்துல இருக்கிறவாளுக்கு உபயோகம் ஆகிறது. அடுத்தது அந்தர்யாமி, நமக்குள்ளேயே ஒளிஞ்சின் இருக்கிற பகவான். எல்லாருக்குள்ளேயும் நீலதோயத மத்தியஸ்தா வித்துல்லேக்கேவ பாஸ்வரான்னு வேதம் சொல்லும்படியா ஒரு குட்டி கிருஷ்ணன் நம்ம உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கான், நின்றுருக்கான். சங்கு சக்கர கதா பத்மபாணியாக துருவன்லாம் அந்த சுவாமியை தான் பார்த்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த 4 நிலைகள்லையும் நம்ம கொஞ்சம் தூரம்தான் இருக்கார் சுவாமி. புரியறது, கேட்டுக்கிறோம், ஆனா பிரத்யக்ஷத்தை அனுபவிப்போமா அப்படின்னு தெரியாது. யாராவது வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த ஊரை பத்தி சொன்னா கேட்டுப்போம், ஆனா நம்ம போய் நேர பாக்கல இல்லையா. அப்ப ஓரளவுக்கு தான் இந்த நாலு விஷயங்களுமே, அதுலயும் பரம் யூகம் புரியவே இல்லை இருக்குன்னு சொல்ல கேள்வி, பாப்பிட்டு வா அப்படின்னு கையை பிடிச்சி ஐஷன் போறதுக்கு ஆள் இல்லை. வேதம் சொல்றது, புராணம் சொல்றது, பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா, அதனாலே நம்பிக்கையின் அடிப்படையில ஒத்துக்கொள்றோம். விபவம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் நடந்தது அப்படின்னு ப்ரூஃப் இருக்கு, ஆனா நம்ம கண் கொண்டு நேர பாக்கல. அந்தரியாமி உள்ளுக்குள்ள இருக்கார், நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம யாருன்னே தெரியல. முதல்ல நீ யார் அப்படின்னு நம்ம உடம்பதான் முதல்ல நினைக்கிறோம். காத்தால எழுந்த உடனே நம்ம ஆத்மான்னு நமக்கு நினைவு வருதா, நீ யார் அப்படின்னு கேட்டா நம்ம கண்ணை முழிச்ச உடனே முதல்ல நம்ம உடம்பு, அதோட வயசு, அப்புறம் அதுக்கு பிடிச்சவா, இதனுடைய போஸ்ட், இதனுடைய ஜாதி, இதனுடைய பலம் பலஹீனம், இதுக்கு பிடிச்சது பிடிக்காதது, இதெல்லாம் தான் லைனா லிஸ்ட்ல ஞாபகம் வருது. நம்ம யாரு நம்ம கண்ணை மூடி நம்ம யோசிச்சோம்னா நம்ம உடம்ப தானே யோசிக்கிறோம். தேகாத்ம அபிமானி அப்படின்ச்சா பெரியவாசன் பிள்ளை சொல்றார், தேகத்தையே ஆத்மானு அபிமானிக்க கூடியவர்கள் நம்ம. நம்ம இதை விட்டுட்டு ஜோதி ஸ்வரூபம்னு நினைக்க முடியாது. ரமண மகரிஷி மாதிரி யாரோ சில பேருக்கு, வடலூர் ராமலிங்க அடிகளா இருக்கு, அவருக்கு தெரிஞ்சது அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு, மற்றவாளுக்கெல்லாம் ஆத்மா அப்படின்னு சொல்ல கேள்வி உரிய நமக்கு புரியல. யாராவட்டும் ரொம்ப தாகம் எடுக்கிறது, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டா இது கேண்டா கவலைப்படுற, அப்படியே மேல போ ஜோர ஆச்சரியமா ஆகாசத்துல ஜலம் இருக்கு ஜம்முன்னு அள்ளி குடிச்சுக்கோ அப்படின்னா, அந்த மாதிரி பரமபதம் மேகத்தை நிறைய கொட்டி கிடக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரெஷ் வாட்டர், அன்அடல்ட்ரேட்டட் வாட்டர், ஹைஜீனிக் வாட்டர், வெர்ஜின் வாட்டர் போய் குடுறா அப்படின்னா நடக்கிற கதையா. அப்ப பணம் நமக்கு எங்கேயோ தூரத்துல இருக்கு, பிரயோஜனம் இல்லை. வியூகம் திருப்பார் கடல் அது எப்படா அப்படின்னா, இந்த கங்கோத்ரி யமுனோத்ரி மாதிரி அங்க போய் இப்ப இங்க தாகம் எடுக்கிறது, மங்களூர் தாகம் எடுக்கிறான், நல்ல தண்ணி வேணுமா, வேற இங்கேயிருந்து கங்கோத்ரி போ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஜம்முன்னு சோர்ஸ் ஆஃப் அந்த ஹிமாலயாஸ்ல இருந்து வருது, அப்படியே அள்ளி குடிக்கலாம்னா நமக்கு ஆகாது. இப்ப தாகம் எடுக்கிறதும் பரமும் பிரயோஜனம் இல்லை, வியூகமும் பிரயோஜனம் இல்லை. விபவம் ஜலம் அங்க ஒரு ஏரி இருக்கு, அவ்வளவு நல்ல ஜலம் சித்திக்கும், அப்படியான இப்ப ஜலம் இல்லை, இப்ப வெயில் காலத்துல வறண்டு போயிடுது அப்படின்னு, அந்த மாதிரி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் நடந்த போது இருந்தவர்களுக்கு பிரயோஜனப்படுறது நமக்கு கேள்விப்பட்டிருக்கும். அப்ப இந்த மூணுமே நமக்கு வந்து பெருசா பிரயோஜனம் தரல. இதுக்கெல்லாம் ஏன்பா கவலைப்படுற, நீ எங்க நிக்கிறியோ அங்கேயே ஒரு 300 அடி ஆழம் போட்டா, 300 அடி கூட வேண்டாம், 10 அடி தோண்டினா ஃப்ரெஷ்ஷா தண்ணி வரும்னா தோன்ற நிலைமை நம்ம இருக்கோமா? அப்ப இது நாலுமே இருக்கு, ஆனா நமக்கு உபயோகம் ஆகல இல்ல. அதை விட தோ டம்ளர் இருக்கு, தோ பான இருக்கு, அள்ளி குடிச்சுக்கோ அப்படின்னா அபாடா அப்படின்னு இருக்கோன்னு, அந்த மாதிரி அர்ச்சாவதார மூர்த்தி தோன்றதா டக்குன்னு போறோம், உடிப்பு கிருஷ்ண பாபுல் வரும், இது ஈஸியா இருக்கணும். நான் நேற்று பரமபதம் போயிட்டு வந்தேன், யாராவது சொன்னா என்ன சொன்னது நல்லா தானே இருந்தேன்னு கேட்போம். எனக்கு நான் திருப்பார்கடல் போனேன் அப்படின்னு பாவம் கொஞ்ச நாள ஒரு மாதிரியா இருக்கான். அதே உடுப்பி போயிட்டு வந்தேன், ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன், திருப்பதி போயிட்டு வந்தேன், நான் ரைட் ஒத்துக்கிறோம். கன்ஃபார்மா ஸ்ரீரங்கம் போனா, உடுப்பி போனார்கள் பிரசாதம் கொடுத்தா, குருவாயூர் போனா கோமணத்தை வாங்கிட்டு வந்தா, திருப்பதி போனா லட்டு வாங்கிட்டு வந்தா, ஒரு ப்ரூஃப் இருக்கு போனா வந்தா. அது இல்லாம பெருசா கஷ்டப்பட்டு தவம் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உடுதி போகணும்னா 100 நாள் விரதம் இருந்துட்டு போகணும்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒத்த காலில் நின்று ஒரு 5 நாள் தபஸ் பண்ணணும் ஏதாவது இருக்கா? இல்லாட்டி ஒரு 100 தடவை கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தான் போகணும்னு ஏதாவது இருக்கா? சும்மா போனா கூட போரடிக்கவே லைன்ல நின்னா கூட உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டு வந்துடலாம். என்னன்னே தெரியாம ஓட்டக்குள்ள எட்டிட்டு யாரும் பார்க்கல, நம்மளும் பார்க்கலாமேன்னு பார்த்தா உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துடலாம். அப்ப ரொம்ப சுலபம் எது கலியுகத்துல அப்படின்னா, கோவில்கள்ல இருக்கக்கூடிய சிலா ரூபங்கள், சிலான்னு சொல்ல மாட்டாங்க, சிலைன்னு நினைக்கப்படாதுன்னு பெரியவாளுடைய அபிப்பிராயம். அது பிரத்யக்ஷ பிரம்மம், நம்ம பேசினா அவருக்கு கேட்கும், நம்ம பிரார்த்தனை பண்ணா அவருக்கு புரியும், நம்மளுடைய அழுக அவருக்கு தெரியும், நம்முடைய பலம் பலஹீனம் எல்லாமே ஸ்ரீரங்கம் ரங்கராஜனுக்கும் தெரியும், காஞ்சி வரதராஜனுக்கும் தெரியும், திருப்பதி மலையப்ப சுவாமிக்கும் தெரியும், உடுப்பி கிருஷ்ணனுக்கும் தெரியும், குருவாயூரப்பனுக்கும் தெரியும், திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிராயருக்கும் தெரியும், திருக்குடந்தை ஆறாவமுதனுக்கும் தெரியும். இத்தனை பேருக்குமே நம்ம பிரார்த்திச்சோம் அப்படின்னா நன்னா தெரியும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றது யாருன்னா, இந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தி. திருமங்கையாழ்வார் சொல்றார், அவர் ஒரு வேடுவ ஜாதி, அதனால சொல்றார், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் ஓடுவரோ. ஒரு வேடுவன் இருக்கான் அப்படின்னா, கண்ணுக்கு எதிர்க்க ஓடுற முயலை அடிச்சு அதை சாப்பிடணும், அதை விட்டுட்டு நான் காகத்தை அடிக்கிறேன்னு துரத்தினான்னா காகம் பறந்துட்டே இருக்கும், அப்படின்னு கிடைக்காது. அதுபோல கலியுகத்துல நமக்கு பிரத்யக்ஷ தெய்வம் இது அப்படின்னா, கோவில்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் பிரத்யக்ஷம். அழக போகலாம், பார்க்கலாம், கண்கொண்டு பார்த்துட்டு வந்துடலாம். அந்த கோவில்கள்ல இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே சத்தியமானது, சந்தேகமே வேண்டாம். பிரத்யக்ஷமா பல பேருக்கு காட்சி கொடுத்து பேசுறது, சந்தேகமே வேண்டாம். அதனால எப்பெல்லாம் முடியுமோ, எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ கோவில்களுக்கு நிறைய போகணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஒரு சயின்டிபிக் தான் அது ஃபுல்லாவே. அந்த கோவிலோட டிசைனே பார்த்தேன்னா இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் ஃபுல்லா சக்தியெல்லாம் பிரமிடு. நிஜமாவே ஒண்டர்ஃபுல் சயின்ஸ் தான் இந்துவிசம் முழுக்க. கண்ணதாசன் சொன்ன மாதிரி அர்த்தம் உள்ள இந்து மொழி, ரொம்ப அழகான வார்த்தை. அர்த்தம் இல்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்த வரையே பகவான் அர்த்தம் உள்ளதுன்னு எழுதி வச்சா பாருங்க, அதுதான் பகவானுடைய பலம். ஒவ்வொன்றுத்திலுமே அர்த்தம் இருக்கு. இந்த கோவில்கள்ல இருந்து கொடிமரம், கோவிலோட அமைப்பே பார்த்தோம்னா நம்முடைய சரீரம், அப்புறம் உள்பிரகாரம், அப்புறம் அந்த கொடிமரம், நம்முடைய தொப்புள் கொடி, இப்படி எல்லாத்தையும் கடந்து 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 உள்ள போனா யார் இருக்காரோ அவர் தான் கடவுள். கர்ப்ப கிரகம், எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு கர்ப்ப கிரகம் உண்டு, இதய கமலம்னு பேரு. அதுக்குள்ள பகவான் இருக்கான், உள்ள யார் இருக்கானோ அவனே தான் கோவில்லையும் இருக்கான். அங்க உள்ள என்ன பாக்குறோமோ அதே தான் நம்ம ஹிருதயத்திலையும் அந்த பகவான் வசிக்கிறான். அந்த கோவிலுக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டோம், அந்த பகவானையே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா யோக க்ஷேமம் வகாமல். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பகவான் பிரத்யக்ஷமா பேசுவான், நம்ம கூட்டா கூட வருவான், நடந்து வருவான், நம்மளோட பேசுவான். எல்லாமே பண்ணக்கூடியவன் கோவில்ல இருக்கக்கூடிய சிலாரூபமான மூர்த்தி. கோவில்கள்ல இருக்கிற மூர்த்தி சத்தியம் அப்படின்னு நமக்கு நிரூபணம் ஆகிறதே பக்தர்களாலதான். கோவில்கள்ல இந்த கோவிலுக்கு பலம் ஜாஸ்தி, இந்த கோவிலுக்கு போனா பிரார்த்தனை நடக்கிறதுன்னு ஒரு பத்து பேர் சொன்னாதான் அந்த கோவில் கூட்டம் வரும். அந்த கோவில்ல ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா யாராவது போக போறோமா? அந்த கோவில்ல இருக்க பகவானுக்கு மகிமை பலம் எல்லாமே பக்தர்களாலே தான் ஏற்றம் உண்டாகும். அது ஒவ்வொரு மூர்த்தியுமே ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு விதமான லீலைய பண்ணி தான் சத்தியம் அப்படின்னு நிரூபணம் பண்றார்கள். இன்னைக்கு சில கோவில்கள் அந்த கோவில்கள்ல இருக்க மூர்த்திகள் பிரத்யக்ஷமா பக்தர்களுக்கு எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு பார்ப்போம். எதுக்குன்னா இந்த கோவில்ல முதல்ல நமக்கு இன்னும் ஈடுபாடு வரணும். முக்காவசி நம்ம கோவில் போனா இப்பெல்லாம் ஒன்றும் சரியில்லை, பணம் கொடுங்கறா, பூஜை பண்றாள், 100 ரூபா போட்டா ஸ்பெஷலா காட்டுற நிறைய ஒன்று. திருச்செந்தூர் பக்கம்லாம் போனோம்னாலே நுந்தே போடும், நம்ம பண்ற அட்டகாசத்தை பார்த்தோம்னா கோவில் போகணுமானே தோணி போடும். மனுஷன் எப்படி வேணா இருக்கட்டும், பகவான் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பல இடங்களுக்கு போறோம், நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தானே பார்த்துட்டு வரும். இந்த கோவிலுக்கு போனா மட்டும் சுவாமியை தவிர எல்லாத்தையும் பார்ப்போம், அங்கதான் பிரச்சனையே ஆரம்பம். ஹோட்டலுக்கு போனா சாப்பிடறது வந்துட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கா சமையல் ரூம் போகிற தைரியம் இருக்கா இருக்கா சொல்லுங்க. அப்புறம் ஆயுஷ் முழுக்க ஹோட்டல் பக்கமே போனா ஒரு நல்லது வச்சுக்கோ, போனதுதான் ரொம்ப தைரியம். சமையல் ரூம்ல போகிறது ரொம்பவே தைரியம். எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு தூரம்னு இருக்கு. கோவிலுக்கு போனோமா சுவாமிய பார்க்கணும், சுவாமி அனுபவிக்கணும், வந்துடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல சுத்தி இருக்க எப்படி வேணா இருக்கட்டும், பூஜை பண்றது எப்படி வேணா நடந்துக்கட்டும், அது நமக்கு அவசியமே. அந்த தெய்வம் சத்தியம், அவர் பார்த்துட்டு இருக்கா. பூர்வ ஜென்மத்துல புண்ணியத்தினாலதான் கோவில்ல பூஜை பண்ற பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கால வசதி இல்லைன்னா கூட காலப்போக்குல தெய்வம் சரி பண்ணும். நமக்கே எவ்வளவு பொறுமை இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, ஏதான விளையாடிட்டு இருக்கு, எழுதிட்டு இருக்கு, சாமான எல்லாம் தூக்கி போடுறது வேண்டாம், சமத்தாரு முதல்ல கட்டி பிடிச்சி கொஞ்சம் சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணப்படாது, எவ்வளவு பொறுமையா சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஷோ அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு, அதுக்கப்புறம் அடி வச்சா அப்படி கை போவோம், அடிக்க மாட்டோம், அதுக்கப்புறம் லேசா ஒரு அடி அடிப்போம். இப்ப நமக்கே எவ்வளவு தூரம் ஒரு கருணை, பகவான் கருணாமயமானவன், அவனுக்கு கருணையை தவிர எதுவுமே கிடையாது. அதனால பார்க்கலாம் இன்னைக்கு சரியாவான். அதனாலதான் இந்த ராமர் ராவண யுத்தத்துல ஒரு நாள் ராவணனுடைய ஆயுதங்கள் எல்லாம் போயிடுறது. இப்ப பகவான் சொல்றார், இன்று போய் நாளை வா. எதுக்குடானா, இந்த ஒரு ராத்திரியில அவன் மாறுறானான்னு நான் பாக்குறேன். இந்த ஒரு ராத்திரியில மாறிட்டான்னா அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் சார் பகவான். நம்மள மாதிரி எடுத்தவனே ஒன்னும் பண்ணிட மாட்டான். நம்ம ஊர்லயே பாக்கலாம், எத்தனையோ தீவிரவாதிகள்லாம் கண்ணு தெரிஞ்சு நமக்கு இருந்து எல்லா அட்டகாசமும் பண்ணிருக்கா. உடனே அவள் ஒன்னும் மரண தண்டனைலாம் ஏற்றிட்டு இருக்கு. பார்த்து பொறுமையா அவளுக்கு ஒரு 1000 வேற கொடுத்து நம்ம கன்ஃபார்மா தெரியறது, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு, கசா வந்து பண்ணது எல்லாமே இருக்கு. ஆனால் இவ்வளவு தூரம் அவனே சுத்து போடும், அது வரைக்கும் அவ்வளவு கிளேஸ் தீர்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப நமக்கே இவ்வளவு கிருபை இருக்கு, இவ்வளவு கருணை இருக்கு, ஒரு நிதானம் இருக்குன்னா பகவான் கருணா சாகர். ஏன்னா ஏதான ஒரு சின்ன விஷயத்துல இவன் மாறுறானா, இவன் மனசு சரியாகிறதா, இவன் புத்தி சரியாகிறதான்னு பகவான் பார்த்துட்டே இருக்கார். சான்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் சான்சஸ் கொடுத்துட்டே இருக்கார் சுவாமி. இப்ப நம்மளே நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளவு சான்ஸ் கொடுக்கணும், நமக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு சான்ஸ் கொடுக்கணும். எங்கேயாவது ஒரு ரோட்ல போறோம், நம்ம திரும்புறோம், ஆப்போசிட் யாரோ ஒரு தப்பா வந்துட்டா வேகமா கோபமா வர்றது, காரை விட்டு இறங்கணும், வண்டியை விட்டு இறங்குறோம், தெரிஞ்சவா அப்படின்னா ஓ நீயா அப்படின்னு சண்டை போடுறதுக்காக இறங்கினோம், வேண்டப்பட்டவா அப்படின்னா சண்டையே விட்டுறோம், ஏ நீயா ஒழுங்கா வரப்படாதா அப்படின்றோம். அதே மூணாவது மனுஷா நமக்கு தெரியாதவான்னா உண்டுலன்னு ஆக்கிடுவோம். அவளை அறிவு இருக்கா, கண்ணு இருக்கா, இப்படிதான் வரணும் தெரியாதா, நீ படிச்சிருக்கா, என்னென்ன உண்டு எல்லாம் கேள்வி வைப்போம். நமக்கு வேண்டப்பட்டவானா ஒரு கேள்வி இல்லை, ஏ நீ ஏன்ப்ப அப்படி வந்தா, அவ்வளவுதான். ஏன்னா அன்பு வசத்தியா போயிடுறதோன்னு, உரிமை வசத்தியா போயிடுறதோன்னு, அதே போல சுவாமியும் உரிமைதான் வச்சிருக்கா. பாக்கலாம் 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 பாக்கலாம். தெய்வம் நின்று கொள்ளுன்றா இல்லையா, கூடுமான வரைக்கும் கடைசியில பார்த்துட்டுதான் வதம் பண்றது, எடுத்தோடனே வதம் பண்றது அப்படிலாம் பகவானுக்கு தெரியவே தெரியாது. பகவான் கருணாரூபமானவன், அதனால எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த மூர்த்தியை நன்னா பார்த்து அனுபவிச்சு மனசுல அப்படியே தூக்கிட்டு வந்துடணும். மனசு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி, கம்ப்யூட்டர் மெமரியை விட நீங்க வச்சுக்கோ, யூஎஸ்பி மெமரி கார்டை விட மொபைல் மெமரியை விட டீபஸ்ட் அப்படி மெமரி எதுன்னா நம்ம மனசு தான். ஜெராக்ஸ் மாதிரி அப்படி அடிச்சு எடுத்து வந்துடும், அப்படியே எல்லாத்தையும் உள்ளுக்குள் அப்படியே வச்சிருக்கோம். எப்பயாவது சமயத்தை எடுத்து காட்டும், ஆமான் சமயத்தை சொல்லுவோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கடையில இட்லி சாப்பிட்டேன், என்ன இட்லி தெரியுமா, 20 வருஷமா அந்த இட்லி மனசுக்குள்ள உட்காந்துருக்கு, சாப்பிட்டது 3 இட்லி, 20 வருஷமா அந்த டேஸ்ட், அந்த சட்னி, அந்த கடை, அந்த கடை போய் அந்த கடையே போயிருக்கும், ஆளே போயிருப்பாரு, அந்த கடை பத்திரமா மனசுக்குள்ள இருக்கு. அப்ப மனசுக்கு எவ்வளவு பலம் இருக்கு பாருங்க. இப்ப 20 வருஷமா ஒரு 3 இட்லியை நினைக்க முடியும், 20 வருஷமா சுவாமி நினைச்சா நல்லது தானே, அதுவும் 100% பாசிட்டிவ் எனர்ஜி தான் சுவாமி. அப்ப கோவிலுக்கு போனா பகவானே உன்னை நன்னா அனுபவிக்கணும், நீ என் கூட வரணும்னு அந்த பிரார்த்தனையோட போகணும். கோவில் ஆரத்தி காட்டுமோ நல்லா கண் திறந்து பார்க்கணும், அப்பதான் பக்தி பரவசமா கண்ணை முடிப்போம். கண்ணை மூடுறதுக்காக ஆரத்தி காட்டுறதே இல்லை. ஏன்னா சயின்டிபிக்காவே பார்த்தோம்னா அந்த மூர்த்தி அவ்வளவு சக்தி இறங்கிருக்கு, ஆரத்தி காட்டும் பொழுது அதுல இறங்கியிருக்கிற சக்தி எல்லாம் அந்த லைட் ரேஸா நம்ம மேல பாஸ் ஆகும். சோ கண்ணால பார்க்கும்போது வி ஆர் ரிசீவிங், ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பவே நல்லா கண்ணை மூடி அப்புறம் நல்லா தரிசனம் ஆச்சு, பார்க்கவே இல்லை. சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் ஆச்சுன்னா நியாயம், பார்க்கவே இல்லை. நல்லா கண்ணை மூடி ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரிசனம்ன்றோம். ஆரத்தி காட்டும் பொழுது நன்னா பாக்கிறதுக்காகத்தான் நன்னா பார்த்துடுவோம். அப்படின்னா மனசுல அப்படியே வச்சுட்டு தியானம் பண்ணோம்னா சத்தியமா அவ்வளவு அழகா அந்த பகவானுடைய ரூபம் கண்ணுக்குள்ளேயே நிற்கும், ஒரு நாள் பிரத்யக்ஷமா நமக்கு காட்சி கொடுத்துருவா. சந்தேகமே வேண்டாம். திருமழிசை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஆழ்வார். ஆழ்வார்கள் அத்தனை பேருமே பகவானிடத்திலே ஆழ்ந்த பக்தி உடையவர்கள், பக்தியினுடைய ஆழத்தை பார்த்தவர்கள் ஆழ்வார்கள். பிரஹல்லாத ஆழ்வார், விபீஷண ஆழ்வார், கருட ஆழ்வார், எல்லாரையும் ஆழ்வார்னு சொல்ல மாட்டோம், குஹ ஆழ்வார் சொல்ல மாட்டோம், குஹ பெருமாள்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பகவான் குஹனை பார்த்து நீ எனக்கு ஃப்ரெண்டுடா அப்படின்றார். அழகா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது ஜோர ஆச்சரியமா சொல்ற, உகந்து உயிர்த்தோழன் நீ எனக்கு அப்படின்ற, நான் உனக்குன்னு சொல்ல, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுடா அப்படின்ற. பகவான் அவர் ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணனால குஹ பெருமாள் பேரு. அவர் வேறுவ ஜாதி அதெல்லாம் பின்னாடி வந்ததா குழப்பி விட்டதுதான். ராமாயணத்திலையும் பாகவதத்திலையும் எல்லாருக்குமே பகவான் அனுகிரகம் பண்றான்னு தான் காண கிடைக்கிறது. சபரி வேறுவ ஜாதி தான், ஆனா அவ கொடுத்த பழத்தை சாப்பிட்டு பகவான் சொல்றான், இந்த மாதிரி எங்க அப்பா வீட்டுல சாப்பிட்டதில்ல, மாமனார் வீட்டுல சாப்பிட்டதில்லன்றா. இவ்வளவு திமிர் இருக்கணும் பகவானுக்கு, இத்தனைக்கும் அப்பதான் பொண்டாட்டி தொலைச்சிட்டு வேற வராது. ஓ நல்ல வேண்டாம் நல்ல வேண்டாம், மனசு தெரியும் சொல்ல வேண்டாமா, நன்னா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பழம் சாப்பிட்டதே இல்லைன்றா. ஏண்டானா அவ அவ்வளவு ஆசையோட பக்தியோட கொடுக்கறான். குரங்குதானே ஆஞ்சநேய மூர்த்தி, அவருக்கு கிருப பண்றாரு. குஹன் வேடுவன் தானே கிருப பண்றாரு. ஜடாயு பறவைதானே கிருப பண்றாரு. கிருஷ்ணன் மாட்டுக்காரனா, மாட்டுக்கார பசங்களோட தானே விளையாடுறான். இந்த ஜாதி பேதம் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் உள்ள நுழைஞ்சதே ஒழிய, அதுவும் பக்திக்கு நடுவில் ஜாதியே கிடையாது. யார் வேணாலும் பகவான் அனுபவிக்கலாம், அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. பாகவதம் எழுதின வேதத்தை பிரிச்ச, மகாபாரதம் எழுதின வேதவியாசர் மீனவ பெண்மணிக்கு பிறந்த குழந்தை தான். ரொம்ப ஜோரா அந்த டிவி சீரியல்ல மாட்டின் முடிக்க ஒரே ஒருத்தர் நாரத மகரிஷி தான், நல்ல காமெடி கேரக்டர் ஆகிட்டா அவர். அந்த நாரதர் வீட்டு வேலை செய்யற ஒரு பொம்பளையோட பிள்ளை தான் நாரத மகரிஷி. விதுரர், விதுர நீதி மாதிரி இனிமேல் உலகத்தை கிடையவே கிடையாது. வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை தான் விதுரர். பகவத்கீதைய சொன்னதே சஞ்சயன்ற தேரோட்டி தான். ராமானுஜரோ சங்கரரோ மத்வரோ சஞ்சயன் பேரை விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, இவன் கீழ் ஜாதின்னு சொல்லவே இல்லை. அழகா சஞ்சயன் பேரை சொல்லி சொல்லிதான் வியாக்யானமே பண்றான். அப்ப மகாத்மாக்கள் யாருமே அந்த மாதிரி பண்ணல. நல்ல விஷயம் தெரிஞ்சவாள், அந்த அறவுரையா விஷயம் தெரிஞ்சவா பண்றதுதான் எல்லா ஏடா குணமும். அத்தனை ஆச்சரியம், இந்த முழு குடமும் தெளும்பாது, தேமேனு ஆடாது, ஒண்ணுமில்லாத ஆடாது, அறகுறையா இருக்கு பாருங்க, அதுதான் பயங்கரமா ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியம் மகாத்மாக்கள். திருமழிசை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆழ்வார். பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுர கவி ஆழ்வார், இந்த அஞ்சு ஆழ்வாருமே துவாபர யுகத்து கடைசியிலேயே வந்துட்டார்கள். மொத்தம் 12 பேரு, இந்த 5 பேரும் துவாபர யுகத்து கடைசியில வந்துட்டார். கலி பிறந்த வண்ணம் அந்த முதல் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். கலி பிறந்த 43வது நாள் சுவாமி நம்மாழ்வார். ஆதி திராவிடன் ஒரு வார்த்தையை சொன்னா சரியா நம்மாழ்வார் மட்டும்தான் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் எல்லா திராவிடனும். அதுக்கப்புறம் திராவிடனே கிடையாது, இவங்க அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. ஆரியன் திராவிடன்லாம் காண காரணமே இல்லாம வளரி கொற்ற வார்த்தைகள். ஆரியன்னா ஜென்டில்மேன் அர்த்தம், அவ்வளவுதான். ஆரியன்னா வடக்குத்துக்காரன் எங்கேயுமே சொல்லவே இல்லை. இந்திய மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறதா திரமிட தேசம், இவ்வளவுதான் இருக்கு புராணங்கள் இதிகாசங்கள். இவா இஷ்டத்துக்கு நிறைய திரமிட ரிஷினே ஒருத்தர் உண்டு. ஆச்சரியம், வேதவியாசரோட சிஷ்யர் இருந்தார்கள்லாம் காண கிடைக்கிறது. ஏதோ அரசியல்வாதி அவன் காலத்துக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கான், நம்ம மாட்டிக்காத வரைக்கும் நமக்கு உத்தமம். திருமழிசை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஆழ்வார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் காஞ்சிபுரத்துல இருந்துட்டு இருக்கார். காஞ்சிபுரம் கொதிக்கும் இன்னிக்குமே, ஏன்னா பிரம்மதேவர் யஜ்ஞத்தினாலே பகவான ஆராதனை பண்ண ஒரு ஸ்தலம் காஞ்சிபுரம். அப்படியே தகிக்கும்னா காஞ்சிபுரம் தான். இந்த ஊர்லாம் ஒண்ணுமே கிடையாது, மங்களூர்லாம் பரவாயில்ல, காஞ்சிபுரம் அப்படியே சுட்டு பொசுக்கும். எப்ப போனாலும் கொதிக்க கொதிக்க. அதனாலதான் காஞ்சி வரதராஜனுடைய உற்சவ மூர்த்தியை பார்த்தோம், நான் முகமெல்லாம் புட்டு 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 இருக்கும். அந்த சூட்டுல இருந்து வந்ததுனாலே உடம்ப முகமெல்லாம் புட்டு புட்டா. இன்னொருத்தர் வடுவழகன் அப்படின்னா பார்த்த சாரதி, பீஷ்மர் போட்ட அம்பு பட்டு 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 உடம்பு முகம் முழுக்க அப்படியே அம்பு வடுக்கள் நிறைய உண்டு. அந்த காஞ்சிபுரத்துல ஆச்சரியமா பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலம் யதோக்தகாரி சந்நிதி. அந்த சந்நிதியில இந்த திருமழிசை ஆழ்வார் அழகா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க. ஒரு பெரிய யோகி, அப்படியே உட்கார்ந்துட்டு பல வருஷங்கள் தியானம் பண்ணுவார். இன்னைக்கும் ஆழ்வார்கள்ல ஜீவ சமாதியில் இருக்கிறது அப்படின்னா திருமழிசை ஆழ்வார் மட்டும்தான். மத்த எல்லா ஆழ்வார்களும் சமாதி அடைஞ்சுட்டார். ஜீவசமாதியில் இருக்கிறது திருமழிசை ஆழ்வார். கும்பகோணம் போனோம்னா காவேரி கரையில சாத்தாதார் தெருன்னு உண்டு, அந்த தெருவில் திருமழிசை ஆழ்வாருடைய கோவில் உண்டு. இன்னைக்கும் அங்க ஒரு ஜீவசமாதியில் இருக்கார். எப்படி மந்திராலயத்தில் ராகவேந்திரர் ஜீவசமாதியில் இருக்காரோ, எப்படி ஆலந்தியில சந்த் ஞானேஸ்வரர் ஜீவசமாதியில் இருக்காரோ, சில சில இடங்கள்ல பெரிய ஜீவசமாதியில் இருக்கார். கும்பகோணம் கோவிந்தபுரத்துல பகவன் நாம போதேந்திரர் அழகா. அந்த மாதிரி காவேரி தீரத்துல கும்பகோணத்துல சாத்தாதார் தெருவில் திருமழிசை ஆழ்வார் சந்நிதி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் அவங்க உட்கார்ந்துட்டு தியானம் பண்றாங்க. எதுக்கடாங்கன்னா கல்கி பகவான் வந்தோம்னு அவரை பத்தி பாசுரம் பண்றதுக்காக. கல்கி பகவான் வரத்துக்கு இன்னும் 427,000 வருஷம் இருக்கு. கலி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, முளை விட்டுருக்குன்னு முத்தவே இல்லை, இப்பதான் ஒரு இலை ரெண்டு இலை விட்டுருக்கு. கலியுகத்துக்கு மொத்தம் 432,000 வருஷம். இப்பதான் தத்தி தணறி 5,103, 105 இப்படி ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இன்னும் 427,000 வருஷம் சொக்ஷம். அதுக்கெல்லாம் இருக்க மாட்டோம் தாங்காது. 427,000 வருஷத்துடைய கடைசியில தான் கல்கி அவதாரம் அப்படின்னு காண கிடைக்கிறது. சோ நமக்கு ரொம்ப நெருங்கின அவதாரம்னா கிருஷ்ண அவதாரம் தான். 5,000 வருஷம் ஜஸ்ட் பிஃபோர் அப்படின்றோம் இல்லையா, அழகா ஒரு 50 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிதான் கிருஷ்ண அவதாரம். இவர் வரதுக்கு இன்னும் 400-500 வருஷங்கள் மேல 500 நூற்றாண்டுகளே காத்துட்டு கிடக்கு. அந்த திருமழிசை ஆழ்வார் அந்த யதோக்தகாரி சந்நிதியில ஜோரா தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய சிஷ்யன் கணிகண்ணன் அப்படின்னு பெயர். அந்த கணிகண்ணன் ரொம்ப விசேஷமான பக்தன். ஆழ்வாருடைய பிரசாதத்தினாலே பிறந்த ஒரு குழந்தை. இந்த திருமழிசை ஆழ்வார் பிறந்த உடனே அவர் பால்லாம் குடிக்கவே இல்லை. அதுவும் அவர் பிறம்பு தூற்று பிறம்பெல்லாம் வெட்டுவார் இல்லையா, அந்த புதர்ல தான் கிடைச்சா. அப்ப அந்த குழந்தைய திருவாளன் அப்படின்னு அந்த பரம்பு இருக்கிறதா. இன்னைக்கெல்லாம் எங்கேயோ இருக்கா டிரைபல்ஸ், நீங்க எல்லாம் பாருங்க நபால் இருக்காங்க, உங்களுக்கு தான் அவள் எல்லாம் பழக்கம் இருக்கும். இன்னைக்கு அந்த ராட்டன் ஷேர் பண்றவாள்லாம் அந்த பெரம்பு அடுக்கிறவாசா அவ்வளவு நல்லது. அந்த பெரம்புக்கெல்லாம் நிஜமாவே அத்தனை பலம் உண்டு, இன்னைக்கு எல்லாமே ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த பெரம்ப இருக்கக்கூடிய திருவாளன்ற ஒருத்தன் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வளர்க்கறான். பெத்தது யாருன்னா ஒரு ரிஷி, அழகா ரிஷிக்கும் அப்சரஸ்திரீக்கும் பிறந்த குழந்தை தான் திருமழிசை ஆழ்வார். அதை தூக்கி கொண்டு வந்து வளர்க்கறது திருவாளன் அப்படின்ற ஒரு பெரம்பிருக்கிறவர் தான். அந்த திருவாளன் அழகா வளர்த்துட்டு வர, ஆனா குழந்தை பால் குடிக்க மாட்டேங்கிறது, மலமூத்திர விசர்ஜனம் இல்லை, அழமாட்டேங்கிறது. கிட்டத்தட்ட நம்மாழ்வார் மாதிரியே தான் அந்த குழந்தையும் இருக்கு. அப்ப இந்த குழந்தைய பாக்கிறதுக்கு அதிசயமா இருக்க நிறைய பேர் பார்க்க வர. அப்ப வயசான தம்பதிகள் அவ வந்து குழந்தைக்கு டெய்லி பால் கொடுத்துட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த குழந்தை பாலை பாதி குடிச்சு விட்டு மீதியை வச்சு விடுத்து அந்த பாலை சாப்பிட்ட அவளுக்கு அழகா ஒரு குழந்தை பிறந்தான். அந்த குழந்தைக்கு தான் கனிகண்ணன் அப்படின்னு பெயர். அழகா தாமரை போன்ற கண்களுடையவன் கனிகண்ணன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அந்த கனிகண்ணன் அழகா திருமழிசை ஆழ்வாரையே குருவா ஏற்றுண்டு அவர் கூட இருந்தான். திருமழிசை ஆழ்வார் எப்பொழுதும் அப்படி யோகத்திலேயே இருக்க அவர் அழகா எந்த இடத்துல அந்த பொய்கி ஆழ்வாருடைய கோவில் இருக்கு, யதோக்தகாரி சன்னிதி பக்கத்துல, அந்த கோவிலே அவரோட சன்னிதியும் இருக்கு. அங்க பக்கத்துல ஒரு குடிசை போட்டு திருமழிசை ஆழ்வாரும் கனிகண்ணனும் தியானம் பண்றான். திருமழிசை ஆழ்வார் எப்பொழுதுமே தியானத்துல இருக்க, பசி தாகம் தூக்கம் ஒண்ணுமே தெரியாது. கனிகண்ணன் அப்பப்ப அழகா பிக்ஷை எடுக்கலாம் போயிடுவான், பிக்ஷை எடுத்துட்டு சாப்பிட்டு இருந்தான். அப்ப அந்த திருமழிசை ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்த டெய்லி ஒரு வயசானவள் ஒரு கிழவி அழகா பெருக்கி அங்க சாணி எல்லாம் போட்டு மொழுகி கோலம் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் திருமழிசை ஆழ்வார் தியானத்திற்கவர் கண் திறந்து பார்த்தா, கண் திறந்து பார்த்தா ஒரு அழகான வயசான ஸ்திரீ நிறுத்தி நிதானமா ஸ்ரத்தையோட அவ கர்மாவை பண்றான். நமக்கு என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மா அந்த ஸ்ரத்தையோட பண்ணணும். பகவான் கீதையில சொல்லியிருக்கான், கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்துர் பூஹு மாதே சங்கோஸ்வ கர்மரி. கடமையை செய்வதற்கு அதிகாரம் உண்டு, பலனில் அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு என்ன பலனோ அதை நான் பார்த்து கொடுக்கறேன். இப்ப குழந்தை நன்னா படிக்கிறது அப்படின்னா நன்னா படி அப்போ அவனுக்கு ஸ்பெஷலா பண்றேன் அப்படின்னு அது நன்னா படிச்சுட்டு சொன்னபடி மார்க் வாங்கிடுத்துன்னா அதுக்கு நம்ம தான் சொல்லி கொடுத்துருவோம், மொபைல் வாங்கி தரேன், சைக்கிள் வாங்கி தரேன். அதை வாங்கி கொடுத்துட்டு இன்னும் வேற தானே வாங்கி கொடுப்போம். அதோட மட்டும் அதோட பலன் நிக்க போறது இல்லை. அதை விட அடுத்து மேல் படிப்பு படிக்கிறது அப்பா ஒத்தாசம் பண்ண போறாரு, ஃபீஸ் கட்ட போறாரு, எல்லா ஒத்தாசம் பண்ணது அப்பா தான், அப்பா அம்மா தான் எல்லாம் பண்றோம். ஆனா அது சரியா பண்ணிடுத்துன்னா அதுக்கு எல்லாம் நிறைய கிடைக்கிறதோன்னு அந்த மாதிரி பகவான் சொல்றான், உன் கடமை என்ன உண்டோ அதை நீ ஆசையோட பண்ணிண்டுவா, நிச்சயமா அதுக்கு பெரியதான பலன்களை நான் தருகிறேன். கர்மன் ஏவ அதிகாரகத்தே மா பலேஷு கதாச்சம். நீ உன்னோட பலனை பத்தி நீ யோசிக்காது. ஆபீஸ்ல வேலை பண்றோம் அப்படின்னா வெறும் சம்பளம் பென்ஷன் இது மட்டுமே இல்ல, இதை தாண்டி பகவத் தர்சனம் வரைக்கும் கிடைக்கும். அக்ரூரர் விதுரர் இவாளெல்லாம் மகா பாதிகள் கிட்டதான் வேலை பண்ணிட்டு இருந்தா, ஆனா அவர்கள் காரணம் கொண்டே இவர்களுக்கெல்லாம் பகவத் தர்சனம்னு ஒண்ணு கிடைச்சதுன்னு பாகவதத்துல இருக்கு. சஞ்சயன் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி தான், ஆனா திருதராஷ்டிரனுடைய தேரோட்டியா இருந்ததுனாலேயே வேதவியாசர் வந்து கேட்கிறார் திருதராஷ்டிரன் கிட்டாப்பா, உனக்கு சம்மதம்னா சொல்லு, உனக்கு ஒரு திவ்யமான திருஷ்டிய தரேன், நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து குருக்ஷேத்திர யுத்தம் முழுக்க பார்க்கலாம், எப்படிதான் சண்டை நடக்கிறது எல்லாம் நீ பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப திருதராசன் சொல்றான், இல்ல என் வம்சம் சண்டை போடுறத பாக்குற தைரியம் எனக்கு இல்ல, என் கூட இருக்க இந்த சஞ்சயன் எனக்கு அந்த திவ்ய திருஷ்டியை கொடுங்க. சஞ்சயன் கேட்கவே இல்லை. அதான் பகவத் கிருபையானா இந்த சஞ்சயன் சத்தையோட பகவானுக்காக அந்த கர்மா பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அதனால திருதராசன் சொன்ன உடனே வேதவியாசர் சஞ்சயனுக்கு அந்த திவ்ய திருஷ்டியை கொடுத்துடுறார். அதனாலேயே பகவத்கீதையை பகவான் சொல்ல சொல்ல நேரடியா கேட்டு சொன்னவர் சஞ்சயன். பகவான் விஸ்வரூப தரிசனம் காட்டும் பொழுது ஒரு மூணு நாலு பேர் தான் பாக்குறான். ஒன்னு அர்ஜுனன், அவனே பயந்து போயிடுறான். ரெண்டாவது அவனோட கொடியில இருந்த ஆஞ்சநேயர், மூணாவது பீஷ்ம பிதாமகர், நாலாவது பிரம்மதேவர் சிவபெருமான் அவா சொல்றான். அதுக்கப்புறமா யார் பார்த்தானா சஞ்சயன் தான் பார்த்தான். இவ்வளோ பெரிய கூட்டத்துல அஞ்சாறு பேர சஞ்சயன் பிரத்யட்சமா பார்த்துட்டு பகவான் எப்படியெல்லாம் ரூபத்தோட நின்னான்னு சஞ்சயன் மட்டும் அன்னைக்கு பகவத்கீதையை கேட்கலன்னா விஸ்வரூப தரிசனம்னா என்னன்னு நமக்கு புரியாம போயிருக்கும். அன்னைக்கு சஞ்சயன் வந்து பகவான் ஏன்னா அர்ஜுன உவாச இது கிருஷ்ண உவாசன் தெளிவா சொன்னதே சஞ்சயன் ஒரு தேரோட்டி தான். அதனால நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாத்திலேயுமே ஒரு பகவத் அனுக்கிரகம் ஒளிஞ்சின் இருக்கு. இப்ப கோபிகைகள்லாம் வீட்டு வேலை தான் பண்ணிட்டு இருந்தா, ஆனா அந்த வீட்டு வேலையை பகவத் ஸ்மரணத்தோட பண்ணினதுனாலேயே கிருஷ்ணன் அழகா அவனுடைய தெய்வாம்ச லீலைகள்லாம் காட்டுற மலையை தூக்கிண்டு ஏழு நாள் நிக்கிறது, அவர்களோட ராசக்கிரீடை ஆகிறது, ஆடுறது, காட்டுத்தீய குடிக்கிறது, எல்லாத்தையும் பண்ணி காட்டான். என்னைக்குமே நம்ம கடமைகள்னாலே நமக்கு ஒரு தோல்வி கிடையாது. சரியா நம்முடைய டிரைவிங் போர்ஸே நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் டியூட்டிஸும் தான். இது ரெண்டும் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் நமக்கு. நம்ம எல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்கா இருக்கும், சமத்தா இருக்கும்னா இந்த டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நம்மளை காப்பாத்திருக்கு. அதனால எந்த கர்மா பண்ணாலும் பகவானுக்காக நினைச்சுண்டு பண்ணுங்க. அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இது கிருஷ்ணனுக்காக பண்றேன்னு நினைச்சுண்டு பண்ணும்பொழுது மனசுல அத்தனை ஒரு சமாதானம், நிம்மதி, அதனுடைய பிரயோஜனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம எதிர்பார்க்காததை விட வசத்தியா இருக்கும். அழகா அவள் டெய்லி அப்படி பண்ணிட்டு இருந்தாள் அந்த கிழவி. ஒரு நாள் திருமழிச்சி ஆழ்வார் கண் திறந்து பார்த்தா, இத்தனை அழகா இந்த இடத்த பெருக்கி மொழுகி கோலம் எல்லாம் போட்டு இருக்கியம்மா, உனக்கு என்ன வேணும், வரம் கேளு அப்படின்ட்டு. ரொம்ப யோசிச்சு பார்த்தா தனியா இருந்தா மோட்சம் வேணும்னு கேட்டிருக்கலாம், சமயத்துல நமக்கு மூல வேலை செய்யாது, இது பெரிய கஷ்டம். நியாயமா கேட்கவே தோணாது, ஒண்ணு கேட்டா ஒழுங்கா கேட்கணும் இல்லையா. ஆண்டாள் சொன்ன மாதிரி ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய், ஆராய்ச்சி பண்ணி எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டுடணும். இந்த கிழவி பார்த்தா ரொம்ப யோசிச்சுட்டு ஆச்சரியமா, சரி இளமையோட இருந்துட்டோம்னா வாழ்க்கைய நன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு நல்ல இளமை வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். எப்பவும் இந்த இளமைக்கு மேல ஒரு காதல் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது நம்ம டீனேஜுக்கு முன்னாடி இருக்கும்போது இளமையை பத்தி ஒரு காதல் இருக்கும். நமக்கு இளமை முடிஞ்சு 35-40 ஆண்டவர் கூட இளமை, நம்ம இன்னும் இளமையா இருக்கோம்னு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்குமே உண்டு. 85 வயசு ஆட்டா கூட தான் இளமையோட இருக்கோம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இளமையா இருக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே உண்டு. அதனால அவர் சொன்னா, எனக்கு இளமையா இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்டா பகவானே பிரத்யட்சமா காட்டி கொடுப்பா. எப்பொழுதுமே பெரியவாகிட்டலாம் அழகா கேட்கணும். நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது 10th எழுதுறா ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்ஜினியரிங் படிக்கிறா ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் கஞ்சத்தனமா தான் கேட்போம், லைஃப் லாங் கேட்கணும். ஆண்டாள் மாதிரி ஆராய்ந்து அருளையிலோ ரெம்பாவா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும். ஆண்டாள் அப்படி கேட்கலாம், பகவான் பார்த்தா ஏதோ கேட்பான்னு பார்த்தா, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாமா செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று கேட்ட அப்படி கேட்டிருந்த ஜென்ம ஜென்மாந்திரது. அவாவா சின்ன சின்னதா சின்ன சின்னதா கேட்பான், பெருசா கேட்கணும். எப்பயும் சௌக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நீ சந்தோஷப்படும்படியா இருக்கணும். ரொம்ப ஈஸியான பிரார்த்தனை தெரியுமா, நீ சந்தோஷப்படும்படியா நான் இருக்கணும். வேற வழியே இல்ல, சுவாமி நம்மளை ஹெல்த்தியா வச்சுட்டு ஆகணும், சுவாமி நம்மளை சௌக்கியமா வச்சுட்டு ஆகணும், சுவாமி நம்மளை இளமையா வச்சுட்டு ஆகணும், அப்புறம் அவரு சந்தோஷம். பார்த்த ஒரு குழந்தை இருக்குன்னா அது ஹெல்த்தியா, நல்லா சூட்டிக்கியா, ஃப்ரெஷ்ஷா, எனர்ஜெட்டிக்கா, புத்திசாலியா, எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு தான் அம்மா அப்பா சந்தோஷம். அது ஏதாவது ஒரு சின்ன தோல்வி வந்துருந்தா கூட அம்மா அப்பாக்கு தானே துக்கம். அதனால சுவாமி பிரபோ ஓ இஷ்டப்படி சௌக்கியமா இருக்கணும்பா, நீ சந்தோஷப்படும்படியா நான் வாழ்ந்தா போதும், அவ்வளவுதான், வேற வழியே இல்ல. எல்லா விதமான கிருபையும் சுவாமி பண்ணி ஆனது ஈஸியஸ்ட் பிரார்த்தனை, பிளாக்மெயில் பிரார்த்தனை, இதுக்குதான் பேரு. எமோஷனலா சுவாமியை பிளாக்மெயில் பண்ணணும், எத்தனை நாள் தான் நம்ம அடுத்த நாளையே பிளாக்மெயில் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிறது. எல்லாரும் கொஞ்ச நேரம் அழுவோம், அப்புறம் திருப்பி அதே தான் பண்ண போறோம். எமோஷனல் பிளாக்மெயில் தான் சுவாமி கிட்ட தான் ஒழுங்கா செல்லுபடியாகும். மனுஷா கிட்ட பண்ணா அவ திருப்பி சான்ஸ் ஏறிட்டே இருப்பான், நம்ம எப்படா எமோஷனல் பிளாக்மெயில் அடுத்த வாழ பண்ணலாம்னு காத்துட்டு இருப்பான். அதனால சுவாமி கிட்ட தான் இருக்கணும். நம்ம கேட்டுட்டா திருமழிசை ஆழ்வார் அழகா ஜம்முன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார், இளமை ஆயிட்டார், இளமை ஆயாச்சு. அழகா ஒரு நாள் அவ வீதியில போகும்பொழுது அந்த ஊர் ராஜா பார்த்துட்டான், ஐயோ இவ்வளவு அழகா இருக்காளேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு விவரம் தெரியாது, கிழவி குமரி ஆயிருக்கான்னு. சில விஷயங்கள்லாம் விவரம் தெரியாம இருக்கிறதே உத்தமம், அந்த இக்னரன்ஸ் இஸ் எ பிளஸ். ஒரு லெவல் லெவலுக்கு மேல எந்த விஷயத்த ஆராய்ச்சி பண்ணாலும் கொஞ்சம் இம்சை தான் வச்சுக்கோங்களேன், சாதாரணமா விட்டுடணும். பிரச்சனையை கூட ரொம்ப டீப்பா எல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடாது, சொல்யூஷன் என்னன்னு தேடிட்டு போகணும். ரொம்ப அழகா தபஸ் பண்ணானா, ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணி பிரம்மதேவர் பிரத்யட்சமா வந்துட்டார். உடனே அவன் பிரம்மதேவர கேட்டானா, என்ன காரணத்துக்காக என்ன படச்செயல் சொல்லுங்க. பிரம்மதேவர் கோவந்து தனியாவா, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி, அட முட்டா பயலே, இதுக்காடா உட்காந்து வேணாலும் தபஸ் பண்ண, ஏன் பிறந்தேன்றதை விட அடுத்து அடைய வேண்டியது என்னன்னு பாக்கணும், சொல்யூஷன் என்னன்னு பாக்கணும். அதை விட்டுவிட்டு உக்காந்துட்டு என்னமோ பைத்தியகாரத்தனமா, நான் எதுக்கு பிறந்தேன், மா ஏ நான் என்ன, இதெல்லாம் என்னதுக்கடா உனக்கு கேள்வி, ஏதோ வந்துட்டேன் மாட்டின்ட்டு, அது கன்ஃபார்மா தெரியறது. இப்ப இதுலயும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்கணும், நான் ஏன் மாட்டின்றேன், நான் எப்படி வலிக்கணும் திருப்பி விழுந்தா பார்க்க முடியும். ஒரு தடவை போனா எங்க காலை வச்சோம் வலிக்கிட்டு விழுந்துட்டோம், பண்ண பண்ண அடுத்த வாட்டி எங்க போகும்போது ஜாகிரதையா காலை வைக்கணும். அப்படி போனேன்னா அங்க திருப்பி கால் வச்சு திருப்பி விழுந்தா எல்ஃபை எஸ்ஐ சிஃபை எல்லாம் வந்துடும். மெயினா எல்லா பிரச்சனையும் எப்பொழுதுமே ஒரு லெவலுக்கு மேல எதையுமே ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரீசன் நம்ம தான் காரணம் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும். அல்டிமேட் ரீசன் நம்ம தான். நீங்க அவாள் இப்படி கை காட்டினா மூணு விரல் நம்மள தான் காட்டுறது, ஒரு விரல் அடுத்த வாழை காட்டினா மூணு விரல் நம்மள தான் காட்டுறது, இன்னொரு மேல காட்டும் பகவானை காட்டிடும். எல்லாம் ஆதி மூலமே அவர் பண்ண வேலை, அவர் சிருஷ்டிச்சாரோ அவரால் தான் பிரச்சனை. அப்ப ஏதோ ரீசன் இருக்கு, சொல்யூஷன் தேடிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு இங்கிருந்தோ ஒரு அம்பு வர்றது மேல தச்சுடுத்து ரத்தம் வழிகிறது, அந்த அம்புல விஷம் இருக்கு. இந்த அம்பு எங்கேயிருந்து வந்தது யார் விட்டான ஆராய்ச்சி பண்ணணுமா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உத்தமம்மா. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் உத்தம். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண, ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ஆராய்ச்சியை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால பகவத் தியானத்துல ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அனுபவிச்சா போதும். ஆச்சரியம், இந்த கிழவிய கல்யாணம் பண்ணிவிட்டான் அவனை பொறுத்த வரைக்கும். அவள் குமரி, அவ வாயே திறக்கலையே, என்ன ஏதுனா எதையோ சொல்லிட்டான், அதை என்னமோலாம் சொல்லி கதையை அடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டான். கொஞ்ச நாள் ஆகிறது, ராஜாவுக்கு வயசாயிட்டே போகிறது. ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கான, ரெண்டு பேருக்கு ஈக்குவலா வயசாகிட்டே இருக்கணும். யாரோ ஒருத்தர் இளமையா இருந்தா பெரிய டென்ஷன், ஆதிகார் இளமையா இருக்கா பொண்டாட்டி வயசாகிறாம இருந்தாலும் டென்ஷன், பொண்டாட்டி இளமையா இருக்கா ஆதிகார் வயசாகிறாலும் டென்ஷன், ரெண்டு பேரும் ஈக்குவலா வயசாகிற மாதிரி இருக்கு. உடம்புக்கு வயசாகிட்டு தான் இருக்கு, ஒருத்தர் இளமையா தெரியுமா ஒருத்தர் வயசானவாளா தெரிஞ்சுடாம பெரிய கஷ்டம். ராஜாவுக்கு பெரிய டென்ஷன் வந்துடுத்து, நீ மட்டும் எப்படி இளமையோட இருக்க, அந்த இளமையின் ரகசியம் என்னன்னுட்டான். பகீனு தோழுக்கு தெரியும் இளமை ரகசியம் கேட்டு, நான் கிழவியா இருந்தேன் குமரி ஆனேன்னு சொன்னா ராஜா டைவர்ஸ் பண்ணிடுவான். அதனால பார்த்தா இல்ல எனக்கு ஒரு ஆழ்வார் ஆசீர்வாதம் பண்ணா, அவருடைய கிருபையினாலே தான் நான் இளமையா இருக்கேன், நீங்களும் அவரோட ஆசீர்வாதம் வாங்கின்றனா ஆச்சரியமா உங்களுக்கும் அழகா ஜோரா இளமை திரும்பிடும். இந்த சிட்டுக்குருவி இலைக்கெல்லாம் வைப்பான், அந்த மாதிரி ஆக்கிட்ட ஆழ்வார் வீட்டில உட்காந்துட்டு அந்த மாதிரி ஆக்கிட்டா. இப்ப ராஜா கேட்ட அவரை நான் எப்படி பாக்குறதுன்னு, அப்ப ராணி சொன்னா அவருடைய சிஷ்யன் கணிகண்ணன் இருக்கார், அவர் டெய்லி பிக்ஷை எடுக்க அப்படிலாம் போயிட்டு இருக்கார், நீங்க அவரை கூப்பிட்டு அவரை சேவிச்சதுனாலே நிச்சயமாகவே அவருடைய அனுகிரகத்தினால ஆழ்வாரை பிடிச்சிடலாம். விவிஐபியை பிடிக்கணும்னா அவர் பர்சனல் செக்ரட்டரியை பிடிச்சா போதுமோ, அந்த மாதிரி கணிகண்ணனை நீங்க பிடிச்சிடலாம், ஆழ்வார் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ராஜா பார்த்தான் அழகா கணிகண்ணன் இப்படி பிக்ஷை எடுக்க இந்த வீதி வழியா போகும்பொழுது அவரை கூப்பிட்டு கணிகண்ணனை கூப்பிட்டு அப்பா அவங்க ஆழ்வாரை பார்க்கணும் கூட்டிட்டு வாங்கிட்டான் ராஜா. அவன் சிரிச்சான், எங்க ஆழ்வா அப்படின்லாம் வரமாட்டா இருப்பா, பகவானை தவிர யாரிடத்திலையும் வரமாட்டா. உனக்கு வேணும்னா நீ வந்து ஆழ்வா இருக்கிற இடத்துல வந்து நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி பிரார்த்திச்சுக்கோ, அதுதான் நடக்கும். பகவானே கதின்னு கிடக்கிறவாள்லாம் சாதாரண மனுஷாளுக்காகலாம் அப்படி இறங்கி வரமாட்டார்கள் அப்படின்ட்டான். ஏன்னா மனுஷாளுக்கு எப்பொழுதுமே அப்படின்னா தான் தெரியவா அப்படின்ற ஒரு எண்ணம் உட்கார்ந்துட்டே இருக்கும். பல இடங்கள்ல பிரச்சனைக்கு காரணமே நான் பெரியவன், எனக்கெல்லாம் தெரியும், மற்றவாள்லாம் சரியில்லை, இந்த நினைவுகள் தான் நம்முடைய நம்ம துக்கத்துக்கு காரணமே இதுதான். உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவனும் எவனும் இல்லை, ஒன்னும் தெரியாதவனும் எவனும் இல்லை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம மனசுல. எனக்குதான் எல்லாம் தெரியும் கிடையாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, யூஸ்லெஸ்னு யாருமே கிடையாது. அந்த சிந்தனை நமக்கு வந்துடுத்துனா நமக்கு யாரோடையும் ஒத்து போகாது. ஒத்து போகலன்னா கஷ்டம். உலகத்துல எல்லாரையும் சார்ந்துதான் நாம வாழறோம். சார்ந்திருத்தல்ன்றது உலகத்தினுடைய நியதி, இது மாற்றவே முடியாது. வெயிலும் வேணும், மழையும் வேணும், மரமும் வேணும், முள்ளுச்செடியும் வேணும், காகமும் வேணும், குருவியும் வேணும், பள்ளியும் வேணும், பூச்சியும் வேணும். நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அது வேணும், பூச்சியும் வேணும், பூச்சி பிடிக்கிறது ஒரு பள்ளியும் வேணும், பள்ளியும் சாப்பிடுறதுக்கு ஒரு பூனையும் வேணும். உலகத்தை பகவான் லைனா அப்படிதான் சிரிச்சு வச்சிருக்கான், ஒன்னுத்தோட ஒன்னு தொடர்ந்து ஒரு இன்டர்லிங்க் ஓடிண்டே இருக்கு. சூத்ரே மணிகனா இவன் எல்லாத்துக்குள்ளேயும் அழகா கிருஷ்ணன்ற ஒருத்தன் நூலா சுத்தின்னு இருக்கா, காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்ப எல்லாரோடையும் அன்போடையும் அழகா அதே சமயத்துல மரியாதையோடையும் பழக வேண்டிய ஒரு தர்மம் நமக்கு உண்டு. எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுயமரியாதை எங்க விட்டு கொடுக்கலாம்னா பகவானிடத்துல விட்டு கொடுக்கலாம், குருவிடத்துல விட்டு கொடுக்கலாம். சுயமரியாதை அப்படின்றது பகவான் கொடுத்திருக்கிற ஒரு சக்தி, அது ஆச்சரியமான ஒரு சக்தி. எப்பதாலும் அப்படியே வளைஞ்சுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் நம்முடைய சுயமரியாதையை டீஸ் பண்றா அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய மரியாதையை காப்பாத்திக்க வேண்டிய முழு பொறுப்பு தர்மம் நமக்கு உண்டு, சந்தேகமே வேண்டாம். அத்தனை விசேஷம் அதனால இவர் கணிகண்டன் சொல்லிட்டார், அப்படிலாம் வரமாட்டார்ப்பா, நீ வேணா எங்க ஆச்சாரியன் எங்க ஆழ்வார நீ வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டான். ராஜாவுக்கு கொஞ்சம் சுருக்கு நடுத்து பார்த்தான். சரி சரி, உடனே மந்திரிகள் எல்லாம் சொன்னார்கள், இவர் பாடினாலே உங்களுக்கு இளமை வந்துடும், உங்களை பத்தி ஒரு கவிதை பாட சொல்லுங்க. சாதாரண புலவர்கள் எல்லாம் பாடி பரிசு வாங்குவா இல்லையா, அந்த மாதிரி பாட சொல்லுங்கோன்னுட்டா. கணிகண்டன் சிரிச்சான், நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியல்லேன் நான். இந்த நாக்கு இருக்க பகவானுடைய பெருமைகள் எல்லாம் பேசுவேன், அல்பமான மனுஷால கொண்டாடி எல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னுட்டான். ராஜாவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு இந்த ஈகோ. பார்த்தான், கோபம் வந்தது, போடா என் தேசத்தை விட்டு வெளியில அப்படின்னு. கணிகண்டன் சிரிச்சான், உன் தேசம் எடுத்துனோண்டு தானடா, அதை தாண்டி போயாச்சுன்னா வேற தேசங்கள் இருக்கு. அதனால ராஜா ரொம்ப சந்தோஷம், நேரம் வந்தான். திருமழிசி ஆழ்வார சேவிச்சான், தியானத்துல இருந்தார். கொஞ்ச நேரத்துல கண் திறந்து பார்த்தார் திருமழிசி ஆழ்வார். என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னார். இந்த மாதிரி ராஜா என்னை ஊரை விட்டு போக சொல்லிட்டார், அதனால அடியேன் ஊரை விட்டு கிளம்புறேன், உங்களிடத்துல உத்தரவு வாங்கிக்கிறதுக்காகத்தான் நின்று இருக்கேன் அப்படின்னா. ஊரை விட்டு போக சொல்லிட்டாரா ராஜாவா உன்னையா, சரி கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருமழிசி ஆழ்வார் கணிகண்ணனை பார்த்து சொன்னான், நீ போன பிறகு நானடா பண்ண போறேன், நீ இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். நம்ம குழந்தைகளுக்குடைய சௌகரியத்தை பார்த்தா நம்ம பல இடங்கள்ல இருக்கும், ஸ்கூல் குழந்தைகள் ஸ்கூல் சௌகரியமா இருக்கு, அங்க போய் இருந்துப்போம், பாவிஸ்க்கு தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப ஒரு குழந்தை நம்மளை சார்ந்து இருக்குன்னா அதனுடைய சௌகரியங்களை பிராதான்யமா பாக்குறோம் இல்லையா. இந்த மாதிரி திருமழிசி ஆழ்வார் சொன்னார், நீ போன பிறகு நான் உட்காந்து என்ன பண்ண போறேன், வா நானும் உன் கூட கிளம்பி வரேன்னு. கிளம்பின ஒரு நிமிஷம் அது, நம்ம போன பிறகு பெருமாளுக்கு என்ன வேலை, பெருமாளுக்கு பட்டு என்ன பண்ண போற, நம்மள மாதிரி பக்தாளுன்னா அவருக்கு கஷ்டம், இரு நான் போய் பெருமாளை கூட்டுண்டு வரேன். நேர சந்நிதிக்கு போனார் பெருமாள், ஜம்முன்னு உயாரமா படுத்துன்னு இருக்கா. அப்படியே பார்த்தா பெருமாளை பார்த்தார், கணிகண்ணன் போகின்றான். முதல் வார்த்தையே தான், கணிகண்ணன் கிளம்புறான்பா. பெருமாள் சிரிச்சார், அதனால என்ன, கணிகண்ணன் போகின்றான், நீ கிடக்க வேண்டாம். பெருமாள் பார்த்தா, உன் சிக்ஷன் போறதுக்கு நாங்க இருக்கப்படாது, அநியாயமா இருக்கு, நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாலே நான் இந்த ஊர்ல இருக்கேன், நான் எப்பயோ வந்தாச்சு, பயல நீங்க எப்ப வந்து, நீங்க போனா நான் போகணுமோ. கணிகண்ணன் போகின்றான், காமருப்பும் கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், நீ படுத்துக்கப்படாது. காமருப்பும் கச்சி மணிவண்ணன், மணிவண்ணன் அப்படின்னால இந்திரநீல மணி போல வண்ணம் மணிவண்ணான்னு பேர், மாலே மணிவண்ணா. மணிவண்ணான்ற பேரை பெரியாழ்வார் நிறைய யூஸ் பண்ற மணிவண்ணன்ற பேரு. அந்த மாதிரி அழகா சொல்றார், காமருப்பும் கச்சி மணிவண்ணா. கச்சின்றது காஞ்சிபுரம், திருக்கச்சி அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மதேவன் ஆரா காயிதி பிரம்மனோ நாமக, எப்படி அகாரக விஷ்ணு வாசகன்னு ஆன்ற அக்ஷரம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஆதி பகவன்லாம் திருவள்ளுவர் அப்பா அம்மா பேர்லாம் இல்ல, அது ஆதி மூலமேனு நாராயண சொன்ன குரல் தான் அது, ஆதி பகவன் முதற்றே உலகு. அகாரக விஷ்ணு வாச்சகன்னு வாக்கியம், அகாரம் விஷ்ணுவை குறிக்கிற மாதிரி க அப்படின்ற எழுத்து பிரம்மதேவரை குறிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த பிரம்மதேவர் ஆராதனை பண்ணி பெருமாள் வந்ததுனால திருக்கச்சி அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். அதனால சொல்றார், கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், நான் கிடக்கப்படாதா, நீ இருக்கேன். ஆழ்வார் சொன்னார், துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன், நான் ஒண்ணும் பயந்தாங்க இல்ல, எனக்கு துணி உண்டு நானும் போறேன், துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன். அப்ப அப்படின்னா, நீயும் உந்தன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னார் ஆழ்வார். ஆழ்வார் சொல்லிச்சார், அப்ப நீங்க இந்த மாதிரி இந்த பைனாக பாயெல்லாம் சுருட்டிக்கோ. ஓகே அப்படின்னு எழுந்தார், கிடக்குன்னு ஆயுதேஷன் சுருட்டினார், அக்கல் விடேஷன் ரெடி போலாம் அப்படின்னு. ஆயுதேஷன் சொன்னார், பிரபு கொஞ்சம் மூச்சு விடுறது இடம் விடும், ரொம்ப அழுத்தி சுருட்டிட்டு இந்த பாய சுடா, நல்லா டைட்டா சுருட்டி அக்கல் விட வச்சுட்டார் பெருமாள். ரைட், நீ எங்க போறியோ நான் வரேன்னு. அதாவது பக்தர்கள் இட்ட வழக்கா சுவாமி இருக்க, நம்ம சொன்னா சுவாமி கேட்பார், நம்ம அது குழந்தைகள் கேட்கறதோ இல்லையோ, கூட வேலை செய்யறவா கேட்கிறாலோ இல்லையோ, பகவான் கட்டாயம் கேட்பான். கருணா சாகர், பகவான் தான் நிஜமாவே நம்ம சொன்னா அப்படியே கேட்கக்கூடியவன் சுவாமி மட்டும்தான். அழகா எழுந்தார், ஆதிசேஷனை சுருட்டின்றார், அப்படி அக்கல் அப்படி வச்சிருந்தார், இந்த யோகா மட்டா சுருட்டி வச்சு போனேன், அந்த மாதிரி அப்படி வச்சிருந்தார், போலாம் ரைட் அப்படின்னு விட்டார். உடனேயே கணிகண்ணன் கண்கள்ல ஆனந்த பாஷம், சுவாமி வராறான். ஆமாண்டா, நம்ம இல்லாம போனா சுவாமி பாக்குறதுக்காக அவருக்கு போர் அடிக்கும், நம்மள மாதிரி சுவாமியோட யார் பேச போறா, நம்மள மாதிரி சுவாமியை யார் அனுபவிக்க போறா, அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருப்பா, எல்லாரும் வருவா, எதையான கேட்பா, அவ்வளவுதான், நம்மள மாதிரி அனுபவிக்கிறா இல்லாட்டி சுவாமிக்கு கஷ்டமோ அப்படின்னுட்டார். அழகா கிளம்பி ஆச்சு. கணிகண்ணன் முதல்ல போறார், அழகா பின்னாடி திருமழிசை ஆழ்வார் போறார், அவர் பின்னாடி பெருமாள் போறார். கோவில் இருக்கிற பகவான் பேசுவான், கேட்பான், நம்ம கூட நடந்து வருவான். நன்னா ஞாபகம், அது கோவில் அப்படியே கர்ப்பகிரகத்துக்குள்ளேதான் இருக்க நினைக்க வேண்டாம். சத்தியமா பிரத்யக்ஷ பிரம்மம். நீங்க கோவில்ல போய் பார்த்த அத்தனை தெய்வங்களுமே சத்தியம் தான், பேசக்கூடியதுதான். நம்ம பேசினா கேட்கக்கூடியவர்கள் தான், நம்ம கூட்டா நம்ம கூட கைய கோத்துட்டு நடந்து வரக்கூடியவர்கள் தான், சந்தேகமே வேண்டாம். உடுப்பி கிருஷ்ணனா இருக்கட்டும், குருவாயூரப்பனா இருக்கட்டும், பண்டரீபுர பாண்டுரங்கனா இருக்கட்டும், திருப்பதி பெருமாளா இருக்கட்டும், காஞ்சி வரதராஜனா இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் பெருமாளா இருக்கட்டும், எல்லாருமே பிரத்யக்ஷ பிரம்மம், சத்தியமா நடந்து கூட வருவார்கள். நம்ம கூப்பிடலையே, கோவிலுக்கு போறோம், இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். எத்தனை தடவை நீ வான்னு கூப்பிட்டுருக்கும், இனிமேல் போனா வா என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டேன்னா சுவாமி வருவார், சத்தியமா வருவார், சந்தேகமே வேண்டாம். என் கூட பேசுன்னா பேசுவார். எத்தனை நாள் கேட்டிருக்கோம் சுவாமி கிட்ட, என் கூட பேசுப்பா அப்படின்னா பேசுவார். அவ்வளவு அழகா பகவான் பேசுவான். ராத்திரி என்ன தூங்குறோம், காத்தால மொபைல் போன் அலாரம் வச்சிருக்கோம், அடிச்சதுன்னு யார் எழுப்புறா, சுவாமி தானே எழுப்புறா. நம்ம நன்னா தூங்கிட்டு இருக்கோம், உலகமே தெரியாம தூங்கிட்டு இருக்கும் பொழுது மொபைல் அடிக்கிற சப்தம் காதுல விழருது, நம்ம வச்ச மொபைல்னு தெரியறது, உடனே டைம் தெரியறது. இதெல்லாம் எங்கேயே வருதுன்னா உள்ளுக்குள்ளே சுவாமி எழுப்புறா, எழுந்துக்கோ உன்னால முடியும், நீ என் குழந்தை. பேசிட்டு தான் இருக்கான் அர்ஜுனன் கிட்ட பகவான் பேசினா மாதிரி, நம்ம அத்தனை பேர்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கான். நீ பேசணும், நான் கேட்கணும்னு பிரார்த்திச்சுட்டா சத்தியமா சுவாமி பேசுவார், நடக்கும், சந்தேகமே வேண்டாம். எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. இதுக்காக நீங்க உங்க குடும்பத்தை விடணும், அப்படியே சாப்பாடெல்லாம் குறைச்சுக்கணும், அப்படியே கோவிலே கதின்னு கிடக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கடமைகளை பண்ணிண்டே வாங்கும். மனசுக்குள்ள பிரார்த்தனை, பிரார்த்தனைக்கு சமமா உலகத்துல சுலபமான விஷயம் எதுவுமே கிடையாது. எங்கேருந்து வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம், ட்ரெயின்ல போகும்போதும் சரி, குளிச்சுட்டு இருக்கும்போது கூட பிரார்த்தனை பண்ணலாம். பிரார்த்தனை பண்றதுக்கு நேரமோ காலமோ இடமோ சுத்தி இருக்கிறவாளோ முக்கியம் இல்லை, மனசுதான் முக்கியம். நமக்கு மனசு இருக்கு, புத்தி இல்லாம இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம், பலம் இல்லாம இருக்கலாம், பெரிய புத்தி சாதுரியம் இல்லாம இருக்கலாம். மனசு எல்லாருக்கும் உண்டு, முட்டாளுக்கும் மனசு உண்டு, புத்திசாலிக்கும் மனசு உண்டு, ஏழைக்கும் மனசு உண்டு, பணக்காரனுக்கும் மனசு உண்டு, குழந்தைக்கும் மனசு உண்டு, பணக்காரனுக்கும் மனசு உண்டு, ஏழை பெரிய படிச்சவாளுக்கும் மனசு உண்டு, வயசான வாளுக்கும் மனசு உண்டு. மனசு இருந்தால் போதும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால சுவாமியிடத்துல பிரார்த்திக்கணும், இனிமேல் எந்த கோவில் போனாலும் என் கூட வா, நீ கூட வந்து தங்கு அப்படின்னா நிஜமா சுவாமி வருவா. நான் சொல்ற எதுவுமே அதிகம் இல்லை, சத்தியம் சத்தியம் புன சத்தியம். கூப்பிட்டா வருவா அழகா. திருமழிசி ஆழ்வார் சொன்னவனே சுவாமி கிளம்பிட்டார். கோவில்ல படுத்துருந்த அர்ச்சாவதார மூர்த்தி, முதல்ல கணிகண்ணன் போறான், இரண்டாவதா திருமழிசி ஆழ்வார், அவர் பின்னாடி பகவான். பகவான் சாதாரணமா அந்த நாயை வச்சிருப்பா, நாய் வளர்த்துருப்பா, அந்த நாயோட வாக்கிங் போவா. ஒரு நாள் கூட மனுஷன் பின்னாடி நாய் போகாது, நாய் பின்னாடிதான் மனுஷன் போவான். நாய் பாட்டுக்கு அது எங்க சூச்சு போனோம் அந்த இடத்த மூந்து பார்த்துட்டே போகும், மனுஷன் பின்னாடிதான் போகும். எங்கேயாவது மனுஷன் பின்னாடி நாய் போய் நீங்க பாத்துருக்கா, நாய் தான் முன்னாடி போகும். இங்க பகவான் பக்தன் பின்னாடி உண்டா, நீ போட உன் பின்னாடி நான் வரேன், குழந்தை மாதிரி வர. நீங்க திருவனந்தபுரத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜாக்கள்லாம், ராஜா வருவா திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்துக்காக, இந்த சுவாமி வந்து முன்னாடி வந்து காத்துட்டு இருப்பார். அவர் வந்துட்டாரு தெரிஞ்சவருக்குதான் ராஜா உள்ளேயே வருவார். வந்ததுக்கு அப்புறம் ஆரதி காட்டினவன ராஜா முன்னாடி போவார், இந்த ராஜா பின்னாடி அனந்த பத்மநாப சுவாமி போறதுக்கு 1,50,000 கோடி வச்சிருந்துருக்காரு. நீ கணக்கு அவரோட சொத்துதான் ரொம்ப ஜாஸ்தி, 1,00,000 கோடி கன்ஃபார்ம்டா, அதுவும் ரஃப் எஸ்டிமேஷன். இன்னும் ஒரு டோர் ஓபன் பண்ணவே இல்லை. நீங்க நிறைய பேர் பத்மநாபர் பார்க்க வரதே இல்லை, கஜானா அங்க இருக்குன்னு தான் பார்க்க வரோம். 1,00,000 கோடி வச்சிருந்துருக்காரு. ஆனா அந்த ராஜா போகும்போது அவர் பின்னாடிதான் சுவாமி போவார், சுவாமி முன்னாடி போய் பின்னாடி தானே ராஜா போகணும். ஆனா பகவான் சொல்ல என் பக்தன் பின்னாடி நான் போறேன். ஒரு கை குழந்தை நடக்கிற குழந்தை இருக்குங்களேன், அதை முன்னாடி அனுப்பிட்டு அம்மா பின்னாடியே போவார். அது எங்க விழலாம இருக்குன்னா ஓடி போய் பிடிப்பான். அந்த மாதிரி ஒரு அம்மா போல வாத்சல்யத்தோட பகவான் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான், சந்தேகமே வேண்டாம். ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு சுவாமி போகிறதே கிடையாது. அந்த மாதிரி அழகா போறான் பகவான். கிளம்பிட்டான் பெருமாள் கிளம்பின உடனே அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கிளம்பிட்டான். காஞ்சி காமாட்சியிலேருந்து அத்தனை மூர்த்திகள் உண்டு, ஏகாம்பரநாதர் எல்லாரும் கிளம்பியாச்சு, பகவானே கிளம்பியாச்சு, அவரே கிளம்பின பிறகு நமக்கு இந்த இடம் வேண்டாம்னு எல்லாரும் கிளம்பியா. சிவ காஞ்சி, விஷ்ணு காஞ்சி, சின்ன காஞ்சி, பெரிய காஞ்சின்னு எல்லா தெய்வங்களும் கிளம்பியாச்சு. சாயங்காலம் ராஜா அழகா உப்பரிகை பால்கனியில நின்று பார்க்கலாம். சரியா பால்கனின்ற வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்டு, பலகனின்னு பேர் அது, அதுதான் பால்கனி ஆச்சு. இந்த பிரதர்னு சொல்றோம் பாருங்க, பிராத்ருஹு சான்ஸ்கிரிட், அதுதான் பிரதர்னு வந்தது. நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா சம்ஸ்கிருதத்திலேருந்து போனது தான், எத்தனையோ விஷயங்கள். சம்ஸ்கிருதம் நிஜமாவே சம்ஸ்கிருதம் அப்படின்னாலே நன்றாக செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதம் அவ்வளவு அழகான ஒரு பாஷை, அத்தனை விசேஷமான ஒரு பாஷை. நீ நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா சான்ஸ்கிரிட்ட பத்தி. அத்தனை சோரா ராஜா பால்கனில நின்று பாக்கிறான், பார்த்தா ஊரே பொலிவிழந்து காணப்படுறது. என்னடான ஒரு பானு இருக்கு. ஒரு இயற்கையை பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கும், அதே ஒரு தூசியா இருக்கு ஊரே. அப்படி துக்கம் ஏதாவது ஹர்த்தால்னா பார்த்தா ஊரே பானு தானே இருக்கு. எங்கேயாவது கர்ஃபியூ அப்படின்னா ஊரை பார்த்தா பயமா தானே இருக்கு. அதே இயற்கையை பாருங்க, காட்டுக்குள்ள போனா கூட ஒரு ரமணீய மயமா தெய்வீகமா இருக்கு. அந்த இயற்கைக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி, ஒரு சிக்னிபிகன்ஸ். ராஜா பார்க்கலாம் ஊரே பொலிவிழந்து காணப்படுறது. உடனே மந்திரிகளிடத்த கேட்கிறான், என்ன ஆச்சுன்னா, நீங்க பாட்டுக்கு கனிகண்ணன் போ சொன்னே, கனிகண்ணன் பாட்டுக்கு திருமணிசியாவிட ஏதோ சொன்னா, அவர் பாட்டு கோவில போய் ஏதோ சொன்னார், அதனால ஊரே காலியாயிடுது, சுவாமிலாம் இல்லைன்னு ராஜா பயந்து போயிட்டான். என்ன பண்ணணும்னா கனிகண்ணன் காலில் போய் விழணும், திருமணிசி ஆழ்வார் கூப்பிட்டுன்னு வந்தா திரும்பி ஊரெல்லாம் சரியாயிருந்துட்டான். உடனே ராஜா மந்திரிகள் எல்லாம் கூட்டிட்டு நேரம் போறான். அதுக்குள்ளே நடந்து நடந்து காஞ்சிபுரத்தோட எல்லையை தாண்டி போறான். அதுக்குள்ள ராத்திரி ஆயிடுது. அப்ப கனிகண்ணன் சொல்றா, ரொம்ப ராத்திரி ஆயிடுது, நம்ம இங்க தங்கிட்டு போகலாமான்னு. திருமணிசி ஆழ்வார் உனக்கு என்ன தோன்றதோ பண்ணு, நீ எங்க தங்குறியோ அங்க நான் தங்குறேன். பெருமாளை பார்த்தா, நீ எங்க தங்குற நான் தங்குறேன், அவ்வளவுதான். பெருமாள் மறு பேச்சே கிடையாது. நிஜமாவே நம்ம வீட்டில் சுவாமிக்கு நம்ம இடம் கொடுக்கணும், எங்க இடம் கொடுக்கறோம் அங்க இருக்காரு. ஒன்றும் வீட்டில் டிமாண்டே பண்ணாத ஒரே ஒருத்தர் சுவாமி மட்டும்தான். எங்க இடம் கொடுத்தாலும் தங்கிப்பார். நம்ம இந்த இடத்துல தான் நமக்கு சௌகரியம், எல்லா திங்ஸும் வச்சுட்டு எங்க சௌகரியமோ அங்கதான் சுவாமிக்கு இடம் கொடுப்போம். அவருக்கு எது சௌகரியம்னு நம்ம பார்க்க மாட்டோம், முக்காவாசி அவருக்கு சந்தோஷம். பாரத பூமியில மட்டும்தான் பூஜை அறைன்னு ஒன்னாவது இருக்கு. கட்டும் பொழுது தனியா சொந்த வீடுலாம் கட்டணும்னா இல்லாட்டி ஏதாவது ரூம் பூஜை அறையா கன்வெர்ட் பண்ணும். அப்ப எந்த தேசத்திலயுமே பூஜை அறைன்ற ஒரு கான்செப்ட் நான் பார்த்ததே கிடையாது. சிங்கப்பூர்ல ஸ்டோர் ரூம் வரைக்கும் இருக்கும், ஆனா சுவாமிக்குன்னு இடம் கிடையாது. பாரத தேசத்துல மட்டும்தான் சுவாமிக்குன்னு இடம் கொடுக்கணும். அதுதான் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய பெரிய ஒரு பலம். நம்ம எங்க இருக்கோமோ எப்படி இருக்கோமோ அது கூட சுவாமியும் வாழல. அது பாம்பேல பார்க்கணும் எல்லாம் ஒன் ரூம் கிச்சன் தானே, புறா குண்டுதான் அது, அவ்வளவுதான். அதுல இன்னொரு ஒரு ஷெல்ஃப் கொடுப்பா, அதுல சுவாமி தேமேன்னு இருப்பா. அது ஒரு 50 சுவாமி நிற்கும், இடி சின்ன பிடிச்சி சில சுவாமியில அப்படி சாஞ்சி நிற்கும், அப்படியே நின்று இருப்பார். தேவேன்னு என் பக்கம் கொடுத்துருக்கான் அப்படின்னு. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை நிவேதனம் அப்படியே வாங்கிக்கிறார் பகவான். வீட்டிலயே பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா இருக்க சுவாமி ரூமா தான் இருக்கும், பாத்ரூம் கூட பெருசா இருக்கும். என்ன கவனிச்சு பாருக்கோ, பெருசா ஹாலா சுவாமிக்கு கொடுக்குறோம். இருக்கிறதுல இப்ப தான் கபோர்டு தான் சுவாமி வச்சார், கோயில் ஆழ்வார்னு பேர். இருக்கிறதுல இத்தூண்டு இடம் தான். நம்ம பார்த்து பாத்ரூம்ல இருந்து கிச்சன்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து பால்கனில இருந்து எல்லாம் பெருசா இருக்கும். ஆனாலும் சுவாமி என் பக்தன் எனக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கான் சந்தோஷமா இருக்க. நம்ம வீட்டுல என்னைக்குமே சந்தோஷம் இருக்கு, ஏன்னா தெய்வமே நம்மளோட சந்தோஷமா இருக்கு. என் பக்தனோட நான் இருக்கேன், என் குழந்தை எனக்கு டெய்லி ஆகாரம் கொடுக்கறான். நம்ம ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு பகவான் நிவேதனம் பண்றோம் பாருங்க, சுவாமி அப்படி ரசிக்கிறா. நம்ம போடுற பூவை அவளை என்ஜாய் பண்ற. அதனாலதான் நிவேதனம் பண்ணும்போதெல்லாம் அழகா பார்த்து சூடு இல்லாம பக்குவமா கொடுக்கணும். இந்த கொதிக்க கொதிக்க அடுப்புலயே அப்படி இறக்கி வச்சு இப்படி இப்படி ஆவியை மட்டும் காட்டப்படாது. ஆவி உமக்கு அமுதம் எனக்குன்னுல இந்த நிதானம் சுவாமிக்கு அவ்வளவு அழகா பார்த்து ஃப்ரிட்ஜ்லேயே போடுற அப்படி சில்லுன்னு கொண்டு வைக்கப்படாது. அது கொஞ்சம் பூவெல்லாம் அது பண்ணிட்டு அதுல பூச்சி தான் இருக்கான்னு பார்த்துட்டு நிதானமா அந்த பூஜை அலங்காரம் எல்லாம் சுவாமிய ரசிச்சு அனுபவிக்கிறதுக்கு. இப்ப ஒரு குழந்தைக்கு ஷூ போட்டு விட்டோம்னா கீழெல்லாம் தட்டிட்டு உள்ள பூச்சி இருக்கான்லாம் பார்த்துட்டு கிளீன் பண்ணிட்டு தானே போறோம். அதே மாதிரி சுவாமி நம்ம குழந்தை, நம்ம இஷ்டப்படி இருக்கக்கூடிய ஒரு சொத்து. அந்த பகவான் சொல்றான், உனக்கு எங்க சௌகரியமோ அங்க நான் இருக்கேன். பண்ணீங்களா, பல ஊர் தாண்டிதானே வந்திருப்பாள். எங்க போனாலும் சுவாமி உங்களோட டிராவல் பண்றாரோன்னு. நீங்க எந்த இடத்துல போனாலும் எங்க இடம் கொடுக்குறீங்களோ, முதல்ல இச்சுண்டு ஒரு படத்தை மாட்டல் அப்புறம் ஒரு இடம் கொடுப்பேன். நீங்க எங்க கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல என்னைக்காவது சுவாமியோட முகத்தை ஒரு கடுகெடுப்போ ஒரு கோபமோ படுபாவி இந்த இடத்த கொண்டு வச்சிருக்கானே என்னைக்காவது சொல்லிருக்காளா. சொந்தக்காரனா கூட ஐயோ உங்க ஊருக்கு யார் வருவா, அது எங்கேயோ ஒதுக்குப்புறமா இருக்குன்னு விடுவா. சுவாமி நம்ம எங்க இருக்கோமோ அங்க சந்தோஷமா வராது. கோவில்ல எந்த அர்ச்சாவதார மூர்த்தி பிரத்யக்ஷ பிரம்மமா இருக்காரோ அதே பகவான் தான் நம்ம வீட்டுல சித்திரம் போட்டோவாகவோ இல்லாட்டி சின்ன ஒரு மூர்த்தியாகவோ நம்ம கூட இருக்க. நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அவர் சந்தோஷமா இருக்கார், துளி கூட இல்லை அவருக்கு வருத்தமே கிடையாது. அவர் எப்படின்னா நம்மளையும் காப்பாத்துட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கும் போயிட்டே இருக்கார். தலைமுறை 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 தலைமுறையா ஆச்சரியமா சுவாமி வந்துட்டே இருக்காரு இல்லையா, அவ்வளவு வசதி. இந்த பகவான் சொல்லிட்டா, உனக்கு எங்க சௌகரியமோ அங்க நான் இருக்கேன் அப்படின்னு விட்டார். அவ ஒரு ராத்திரி அங்க இருந்தா, ஓர் இரவு இருக்கைன்னு அந்த இடத்துக்கு பெயர். இன்னைக்கு தமிழ்ல அந்த இடத்துக்கு பெயர் ஓரிக்கைன்னு அழுத்து. காஞ்சி மகாபரிவால் ரொம்ப பிடிச்சவடம். காஞ்சி மகாபரிவால் மணிமண்டபம் கூட அந்த ஓரிக்கை பாலாற்றங்கரையில தான் இருக்கு. அந்த ஓர் இரவு இருக்கை இருக்கா. அப்புறம்தான் ராஜா வந்து திருமழிசி ஆழ்வார் காலில் வந்து விழறான். திருமழிசி ஆழ் முகத்தை இப்படி தூக்கி திரும்பி வச்சுக்கிறார். மகாத்மாக்கள்லாம் அப்படி கிடையாது, முகத்தை திருப்பி வச்சிருந்துக்கார். ஏண்டானா, நீ அவமானப்படுத்தினது என்ன இல்லை, என் சிஷ்யனை நீ அவன் காலில் விழுந்தாதான் நான் வருவேன். அதுதான் பெரியவாளுடைய அந்த குணாதிசயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனால் கணிகண்ணன் தானே, அடே பரவாயில்லடா அப்படிலாம் இல்லையா. அந்த அழகா அந்த மரியாதையை மெயின்டைன் பண்றார் திருமழிசை ஆழ்வார். அப்படி முகத்தை தூக்கினவன மந்திரிகள் சொல்றாரு, நீங்க கணிகண்ணன் காலில் விழுங்க, அவமானப்படுத்தினது அவங்கிட்டதான் அப்படின்னு. உடனே கணிகண்ணன் காலில் விழ போறான். ராஜா கணிகண்ணன் பிடிச்சிருந்தான், காலெல்லாம் விழ வேண்டாம் ராஜா, நான் கோச்சிண்டெல்லாம் வரவே இல்லை, உங்க ராஜ்யம் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா என்னுடைய குரு கிருப்பை அவர் வந்தார், அவருடைய பலத்தினாலே பகவான் வந்தா மற்ற எல்லாரும் கூட வந்துட்டார்கள். ராஜா கைகூப்பின்னு அழுதான். இல்லப்பா அப்படி இருந்தாச்சுன்னா காஞ்சிபுரத்துடைய பொலிவே போயிடும், தயவு செஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னா. உனக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு கணிகண்ணனுக்கு. உடனே திருமழிசி ஆழ்வார கேட்டான், ராஜா பாக்கிற பாவமா இருக்கான், நீங்க வேற பெருமாளெல்லாம் வேற கூட்டிட்டு வந்துட்டே ஊரே பாவப்படுறதா, போகலாம் எனக்கு தோன்றது, ஆனா எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு. அப்ப அழகா திருமழிசி ஆழ்வார் சொன்னார், உனக்கு சமாதானம்னா திரும்ப ஊருக்கு போகலாம், எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு. மகாத்மாக்களுக்கு அப்படி ஒரு மனசு, பக்குவப்பட்ட ஒரு மனசு, சமத்துவம் யோகம் உச்சதேன்னு சமபுத்தி, எல்லாமே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கே. உள்ளுக்குள்ள கண்ணன் தானே பாத்துக்கலாம், எல்லாத்துக்கும் சாட்சி அவன் தானே. பத்து பேர் கொண்டாடுறதுனால நம்ம பெரிய ஆளும் கிடையாது, ஒரு ரெண்டு பேர் கேவலப்படுத்துறதுனால நம்ம கேவலமும் கிடையாது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு அழகான பலத்தை பகவான் கொடுத்திருக்கான். எறும்புக்கும் இத்தூண்டுதானே எறும்பு, அது புத்துல கொண்டு கால வச்சா ஒரு கடி கடிக்கிறது, அது அது முகமே தெரியறது இல்ல, அதுக்கு ஒரு வாய், அதுல ஒரு பல்லு, அது எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அந்த எரும நமக்கு, அது எறும்புக்கு நம்ம தோல் எரும மாட்டு தோலை விட திக்குதான், ஆனா அது கடிச்சா என்ன வலி வலிக்கிறது, அது எத்தனை பலம் பகவான் கொடுத்துரு, அவ்வளவு பெரிய யானைதான். எறும்புக்கு பயந்து காலாட்டே இருக்கு பாருங்க, இத்தினூண்டு எறும்புதானே விட முடியல பாத்துக்கலாம். அப்ப உலகத்துல யாருமே கேவலம் இல்ல, எல்லாருமே வசதி தான், எல்லாருக்குள்ளயும் பகவத் சக்தி இருக்கு. ஒருத்தர் கேவலமா நடத்துறோம் கேவலமா பேசுறோம்னா தப்பு தான், பகவான் உள்ள இருக்கான். அத்தனை பேருக்கும் மரியாதை கொடுக்கணும், அத்தனை பேரும் ஜம்மனை நடத்தணும். நம்ம மாதிரி மாதிரி சண்டை போட்டுலாம் இருந்தோம்னா ஜென்மா பயின் இருக்கு, ஜென்மா பயின்றே இருக்கு. பகவான் இருக்கான் அப்படி தைரியமா நிக்கணும், பயப்பட வேண்டிய அவசியமோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. அதே சமயத்துல அகம்பாவத்துல ஆடவும் கூடாது, அடுத்தவாளை குத்தம் சொல்லவும் கூடாது. அதே சமயத்துல நம்ம நியாயமா இருக்கும்போது அடுத்தவா குத்தம் சொல்லணும், அதை கேட்டு இருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை, எல்லாம் உண்டு. சனாதனமான தர்மம் ரொம்ப அழகா எல்லாத்தையுமே காட்டி கொடுக்கறது ரொம்ப ஜோரா. அப்ப ஆழ்வார் சொல்லிட்டார், உனக்கு ஓகேனா போகலாடா குழந்தைன்னு. சரி கிளம்பலாம். முதல்ல திரும்பி கணிகண்ணன், ரெண்டாவது ஆழ்வார், மூணாவது பெருமாள், பெருமாளுக்கு அப்புறம் இதர தேவர்கள், அதுக்கப்புறம் ராஜா மந்திரிகள் ஊர் எல்லாரும் இப்படி. ஒரு கணிகண்ணன் பின்னாடி இத்தனையும். கோவில் இருந்த மூர்த்தி கணிகண்ணனோட நடந்து வந்துட்டார். அடகா ஊருக்குள்ள வந்தாச்சு. உடனே எல்லா தேவர்களும் அவாவா கோவில்ல போய் உக்காந்தாச்சு. ராஜாவும் அரண்மனைக்கு போயாச்சு. திருமழிசை ஆழ்வாரு கண்ணிகண்ணா அவ ஆசிரமத்துக்கு வந்துட்டா. பார்த்தா அவ கூட ஒரு ஆள் அலைஞ்சுட்டே இருக்கார். இந்த பாம்பு சுட்டுன்னு ஒரு ஆள் உக்காந்தார் பாருங்க, அவர் பாட்டுக்கு அலைஞ்சுட்டே இருக்கார். பகவானை பார்த்து ஆழ்வார் கேட்டார், நீ எங்க அலைஞ்சிட்டு இருக்காய், நீ பாய சுருட்டிக்கோன்னு சொன்னிய வழிய படுத்துக்கோன்னு சொல்லலையே, நீ திரும்பி சொன்னாதான் நான் படுத்துப்பேன் அப்படின்னு விட்டா. பெருமாள் நிஜமாவே சத்தியமா, இப்ப பகவான் அவ்வளவு அழகா நமக்கு கட்டுப்பட்டு இருக்கான். இப்ப நீங்க டெய்லி சுவாமிக்கு ஒரு எட்டு மணிக்கு நிவேதனம் பண்ணி பழக்கப்பட்டு வச்சுக்கோங்களேன், தான் எட்டு மணிக்கு அந்த நிவேதனம் பண்ணித்தான் ஆகணும். பசிக்கும் சொல்லல, அதான் மணி ஒன்பதாயிரம் தெரியறது அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்துடுற லீவுனாலாம் என்ன வயிறு ஒரு மாதிரி, அதான் மணி ஒன்பது டெய்லி சாப்பிட்டு பழக்கமாயிடுது. அதே மாதிரி சுவாமிக்கும் பசிக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கற நிவேதனம் எப்படி அது அப்படியே ருட்டீனா கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு சந்தர்ப்பத்துல சிங்கேரி பெரியவா கிட்ட ஒருத்தர் தான் பூஜை பண்ற சால கிராமத்தை எடுத்துட்டு போய் காண்பிச்சார். பெரியவா அப்படி பார்த்தார் சால கிராம மூர்த்தியை, அப்பா பூஜை பண்ணா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேங்க, பெருமாள் ரொம்ப கஷ்டப்படுறாரு உங்ககிட்ட, சோரே போடுறது இல்லையேன்னுட்டார். யோசிச்சா இல்ல சுவாமி டெய்லி அவருக்கு நிவேதனம் கொடுத்தேன், என்னடா நிவேதனம் கொடுக்கறேன்னா, அவர் சொன்னா தயிர் சாதம் கொடுக்கறேன், பருப்பு சாதம் கொடுக்கறேன், எல்லாம் கொடுக்கறேன்னா சொன்னார். இதற்கெல்லாம் சாப்பிட மாட்டேறடா அப்படின்னு. ஏன் பிரபு, ஏன் சுவாமி அப்படின்னு ஆச்சாரியனை பார்த்து, ஏன் ஆச்சாரியன்னு கேட்டா, அவர் சொன்னார் உங்க அப்பா இதுக்கு பாலும் பருப்பும் கொடுத்தே பழக்கி வச்சிருக்காரு, நீ பாட்டு திடீர் தச்சு மம்மு பருப்பு மம்மு எல்லாம் போட்டு அவர் எப்படி சாப்பிடுவார், ஒழுங்கா அவருக்கு டெய்லி பாதாம் பருப்பும் பாலும் கொடுக்கற வழிய பாரு, ரொம்ப நாள பட்டினி கிடந்து இழைச்சு போயிட்டாருன்னு. அவர் அப்பா படி பழகி விட்டாரா, அதேதான் சாப்பிடுவார். இப்ப நம்ம எங்க பண்ண சவுத் இந்தியன் ஃபுட்னு தேடுவோம்ல, அவ்வளவுதான். அங்க நான் அவர் கொண்டு போய் ரோட்டி சப்ஜி கொடுத்தா, ஐயா யார் சாப்பிடுறது அப்படின்னு வரட்டு வரட்டு இருக்குன்னு. அதையே நம்ம பாண்டங் கணக்கு போய் அக்கா எடுத்து கொடுத்தா, யார் யார் பண்ணது, கீர் எங்க அப்படின்னு கேட்டுருவார். பூரி ஜெகநாதன் கூட அக்கா எடுத்து கொடுத்தா வா அப்படின்னு, ஏன்னா அவர் இதையே சாப்பிட்டு பழகி போயிட்டார். திருப்பி வருவான் லட்டு போய் வேறதான் கொடுத்தா நன்னா இல்லைன்னு, அவர் லட்டு சாப்பிட்டே பழகி போயிட்டார். அப்ப அந்த சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ருட்டீன், நீங்க எங்க வெளியூர் போறேன்னா கூட அந்த சமயத்துல டான்னு சுவாமிக்கு மானசீகமாவது நிவேதனம் பண்ணணும். அந்த மாற்றமே கிடையாது, மாட்டில் இருந்தாதான் கிடையாது. சுவாமிக்கும் பசிக்கும், அவர் தான் நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி கார்டு, இப்படி இத்தினூண்டு பூட்டு இத்தினூண்டு சாவியா நம்ம வீட்டை காப்பாற்ற போறது, பகவான் தானே காப்பாத்திட்டு இருக்கான், ரக்ஷகன் அவன் தானே. அப்ப ஆழ்வாரை பார்த்து பகவான் சொல்லிட்டான், நீ என்ன படுத்துக்கோன்னு சொல்லலையே. அப்ப உடனே ஆழ்வார் கண்கள்ல கண்ணீர் வழியே சொல்றார், கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமருப்பும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். கணிகண்ணன் போயிட்டு வந்துட்டாம்பா, நானும் போயிட்டு வந்துட்டேன், துணியுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நானும் போயிட்டு வந்துட்டேன், நீயும் உந்தன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள். சில இடங்கள்ல படுத்துக்கொள்ளு காண கிடைக்கிற, நீயும் உந்தன் பைன்னாகப்பாய் படுத்துக்கொள்ளு. பகவானுக்கு ஒரே குஷியா படுக்கிய தலைகீழ விரிச்சுட்டார். முன்னாடி ஆதிசேஷனுடைய தலை இந்த பக்கம் நின்னுது, இப்ப ரிவர்ஸ் எப்படி வந்துடுத்து. ஆதிசேஷன் கத்தினார், சுவாமி படுக்கிய தலைகீழ மாத்தி சொல்றோம். அப்படியா, பரவாயில்ல, அப்படியே படுத்துட்டார். ஆசிரிதற்காக கை மாறி கால் மாறி கிடந்தவனை அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்யான். இன்னைக்கு போனோம்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பொசிஷன் மாறிதான் படுத்துருக்க. திருமழிசை ஆழ்வார் காலத்துக்கு முன்னாடி அவர் படுத்துருந்த பொசிஷன் வேற, இப்ப படுத்துருக்கிற பொசிஷன் வேற. எதுக்கடானா, பக்தர்கள் சொன்ன வண்ணம் நான் செய்வேன்னு காட்டுறதுக்காகவே பொசிஷனை மாத்தி படுத்துருக்கார் சுவாமி. அதனாலதான் சுவாமிக்கு பேரே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பேரு. யதா உக்தகாரி சம்ஸ்கிருத வார்த்தை, அப்படியே நேர் தமிழ் வார்த்தை, நேர் தமிழ் வார்த்தை. யதா உக்தகாரி யதோக்தகாரின்னு சம்ஸ்கிருத வார்த்தை, அப்படியே தமிழ்ல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இன்னைக்கு காஞ்சிபுரம் போனா ஜம்முன்னு படுத்துருப்பா, போய் பார்த்தோம் அப்படின்னா சத்தியமா அவர் சந்நிதின்னு ஏதான சொல்லிட்டோம்னா நடத்தி காட்டிடுவார். எனக்கு ரெண்டு மூணு அனுபவங்கள் உண்டு. ஒரு தடவை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதிக்கு நாங்கள் போயிருந்தோம், நிறைய சிஷ்யாலாம் ஒரு 30-40 பேர் போயிருந்தோம். ஃபாரின்லேயும் வந்திருந்தா, உள்ளூர்காரெல்லாம் வந்திருந்தா. அப்ப அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதியில எனக்கு இருமல் வந்து கொடுத்து, நல்ல இருமல் வந்து கொடுத்து, இருமின்னு நான் சொன்னேன். ரொம்ப நாள் ஆச்சு வைத்தியர் வீரராகவனை போய் பார்க்கணும்னு. திருவள்ளூர் பெருமாள் பேரு வைத்தியர் வீரராகவன். அது திருவள்ளூர் இல்ல, திரு எவ்வுள் ஊர் கிம் கிரகம்னு சுவாமி கேட்ட இடம். நான் பாடி சொல்லிட்டேன், வைத்தியர் வீரராகவன் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன். அன்றைக்கு மத்தியானம் கோவில்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆற்றுக்கு போயாச்சு. அடுத்த நாள் நாங்கள் திருப்பதி கிளம்பினோம், அன்றைக்கு காஞ்சிபுரம், அடுத்த நாள் திருப்பதி, அடுத்த நாள் காத்திர 8 மணிக்கு எனக்கு திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட்டு. இது லைனாக ப்ரோக்ராம். அழகாக காஞ்சிபுரம் முடிச்சாச்சு, அடுத்த நாள் திருப்பதி கிளம்பியாச்சு. காத்தாலும் 4:30 மணிக்கு கிளம்பியாச்சு, நேராக போயாச்சு. தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் அந்த புத்தூர் ஒன்று உண்டு, அதை தாண்டோம், ரோடு பிளாக் பண்ணி வச்சிருக்கா. எங்களுக்கு என்ன ஏதுன்னு புரியல, விசாரிச்சு பார்த்தா யாரோ பொலிட்டீஷியனை அரெஸ்ட் பண்ணிட்டா, அவர் ஃபாஸ்டிங் இருந்தாருன்னு சொல்லிட்டு, அதனால அவ கட்சிக்காரெல்லாம் ரோடை பிளாக் பண்ணிட்டா. நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் திருப்பதி போனோம், தயவுசெய்து விட்டுருங்க, வேற ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் சம்மந்தம் இல்லை. அப்ப அவ சொன்னா, நாங்கள் விட்டுருவோம், எவ்ரி 1/2 கிலோமீட்டர் இந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்கா, நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் திருப்பதிக்கு நீங்க போகவே முடியாது, தயவு செஞ்சு ஊருக்கு திரும்பி போயிடுங்கோன்னுட்டா. சரி, என்னடா அது இப்படி ஆயிடுத்து, சரி எல்லாம் நன்மைக்கு சுவாமி ஏதோ நன்மைக்கு வச்சிருப்பார், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பிளாக் இருந்ததுன்னா. திரும்பலான்னு பார்த்தா அதே ரூட்லயும் பிளாக் பண்ணிட்டா, போக முடியாதுன்னு ஏன்னா ஆந்திரா பார்டருக்குள்ள வந்துட்டோம். அப்புறம் ஒரு டிரைவர் சொன்னா, நீங்க இந்த பக்கமா போங்க, ஊத்துக்கோட்டைன்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழியா போயிட்டேன்னா அப்படி போயிடலாம் மெட்ராஸ்கர். சரி, ஊத்துக்கோட்டை வந்தா அப்புறம் நான் பேசேன், ரொம்ப நாளா சுருட்டுப்பள்ளி பார்க்கணும் ஒரு ஆசை உண்டு, சிவஸ்தலம், சிவபெருமான் அனந்த சேனமா படுத்துருக்கிற ஒரே ஸ்தலம் அங்க மட்டும்தான், பெருமாள் மாதிரியே படுத்துட்டு இருப்பார், நெத்திரை வீபூதி வேற நாமத்தை விட பெருமாள்னு சொல்லிடலாம், அவ்வளவுதான். அது அங்க போனா சடாரி தீர்த்தம் வேற உண்டு, அதான் அதிசயமே. அங்க பெருமாள் கோவில் மாதிரியே சிவபெருமான சுருட்டு பள்ளின்னு நடத்துக்கு பேரு. ரொம்ப நாள் ஆசை கரெக்டா, ஏய் சுருட்டு பள்ளி பெரு சிவபெருமான் கோவில் எங்கன்னு கேட்கணும், கரெக்டா நான் சொல்லும் போது கரெக்டா அந்த கோவில நாங்க கிராஸ் பண்றோம், கரெக்டா ரோடு ஓரத்துல கிராஸ் பண்றோம். உடனே அழகா சேவிச்சுட்டோம். உடனே அப்ப என் கூட அந்த சிஷ்யனை கேட்டேன், அடுத்து எங்கெல்லாம் போகலாம், எங்க போக முடியும்? எங்க நேரம் போனா திருவள்ளூர் தூக்கி வாரி போட்டது. நேற்று சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னிதியில சொன்னது தப்பா போச்சு, டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னது தப்பா போச்சு, டேக் டைவர்ஷன் திருப்பதிலேயே டைவர்ட் பண்ணி நேரம் திருவள்ளூர் அனுப்பிச்சுட்டார். சரி, திருவள்ளூர் போனோம், வீரராகவனை சேவிச்சு அப்பா தெரியாதனமா சொல்லிட்டு இருமெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும், அதுக்காக திருப்பதி போற பிளான் எல்லாம் எடுத்து கூப்பிடப்படாது, நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் சிஷியன்ட்ட கேட்டேன். அப்ப எப்படி பேசணும், பக்கத்துல என்ன கோவில்லாம் அவர் சொன்னார், பக்கத்துல கடிகாச்சலம் இருக்கு, ஷோலிங்கர் இருக்கு, அது ரொம்ப நாளா பார்க்க வேண்டியது, சரி போகலாம். திருப்பதி போகிறதுக்கு எடுத்து இவ்வளவும் போயிட்டு இருக்கோம். போயாச்சு கடிகாச்சலம், ரொம்ப சின்ன மலை தான், ஏகசிலா பர்வதம்னு பேரு, 1300 படி ஏறி இறங்கி அபாரா பாத்துருவோம் நினைச்சா ஆச்சனை இன்னொரு மலையில உட்காந்துருப்பார், 600 படி அவர் ஏறி இறங்கணும், அகம்பாவம் தானா இறங்கி போயிடும். உடம்புல கலோரிஸ் எல்லாம் ஒரே நாள்ல பர்னாடு, எத்தனை கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அப்படியே கரைச்சி போட்டுருவார் பெருமாள். அங்க ஒரு கடிகை 24 நிமிஷம் நின்னா மோட்சம் கிடைச்சிடும், அப்படி ஒரு ஸ்தலம் கடிகாச்சலம்னு பேர் இருக்கு. ஒரு கடிகை நின்னுட்டோம்னா அங்க மட்டும்தான் ஆஞ்சநேயர் நீங்க வந்து சங்கு சக்கரத்தோட பார்க்க முடியும், வேற எந்த கோவிலையும் ஆஞ்சநேயர் சங்கு சக்கரம் கிடையாது. நரசிம்மர் மாதிரியே உட்கார்ந்த திருக்கோலம், யோகாஞ்சநேயர்னு தான் பேர், ரொம்ப அழகா இருப்பார் ஆஞ்சநேய மூர்த்தி. ஏறி இறங்கிட்டு வந்துட்டோம், அப்ப மனசுல ஒரு வருத்தம் இருந்தது, இருந்தாலும் திருப்பதி போகலையே அப்படின்னு. கீழே இறங்கி வந்தோம், டீ கடையில் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்ப டீ கடைக்காரர் கிட்ட என்ன விஷயம்னா, இந்த மாதிரி போகணும்னு பார்த்தோம், இந்த மாதிரி பிளாக்கா எடுத்து போக முடியல, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அவர் உடனே டிடிடி தேவஸ்தானத்துல அவருக்கு யாரையோ தெரியும், எங்க அவர் இப்பதான் டீ கடைக்காரர் முதல் தடவை பார்க்கணும். உடனே அவர் போன் பண்ணி கேட்டார், இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, வந்தா ஃப்ரீயா சேவிக்கலாம்ட்டா. உடனே ரை கிளம்பலாம், ரை கிளம்பலாம், அங்கே 2 மணி நேரம் திருப்பி சோழிங்கல்ல ஆல்ரெடி திருப்பி திருப்பதி போய் 9:30 மணிக்கு மலையில ஏறினோம், 300 ரூபாய் டிக்கெட் வாங்கினோம், 25 நிமிஷமும் 30 நிமிஷமும் உள்ளவே பெருமாளை பார்த்தோம். நிஜமாவே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. இத்தனைக்கு காரணம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சந்நிதியில சொன்னது பிரச்சனை. சத்தியமா பல சந்தர்ப்பங்கள், 2-3 சந்தர்ப்பங்கள் மாதிரி அவர் சந்நிதியில போய் ஏதாவது சொல்லிட்டோம்னா நன்னா உட்டு கேட்பார் பெருமாள், நன்னா ஞாபகம் கரெக்டா என்ன பேசுறோம்னு காது கொடுத்து கேட்கறது யாருன்னா பகவான் மட்டும்தான். ஆதிகாரி கேட்க மாட்டா, புருஷன் சத்தியமா கேட்கவே மாட்டா, பிள்ளைகள் காதுல விழவே விழாது. அவா விஷயம் மட்டும் கரெக்டா நம்ம காதுல வாங்கிட்டோம்னா 10,000 ரூபாய் கேட்டுருப்பா, நம்ம கூப்பிட்டோம்னா ரிப்ளை கூட வராது, வரே அப்படின்வா, நம்மளும் வருவா 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 வருவா. அதுக்கு பெருமாளுக்காக அதை விட பெருமாள் கூட வந்துருவார், வந்துட்டேன்னு வந்துடுவா, இதுகள் வரவே வராது. அதே வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரட்டும், 4 கால் பாய்ச்சல்ல பாயும் எல்லாம், போன என் ஃப்ரெண்டு தான் போன் பண்றான்னு ஓடும், நம்ம போன் கூட எடுக்க விடாதுகள். ஆனா பகவான் அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை வசத்தி, காது கொடுத்து கேட்கறான். நான் சிஷ்யாக்கிட்டலாம் சொன்னேன், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இன்னைக்கும் பிரத்யக்ஷம்னு பாத்துக்கோங்க. நேற்று அவர் சன்னிதியில இருமி திருவள்ளூர் போகணும்னு நான் சொன்னேன், முன்னாடி நான் சொல்லிட்டு அடுத்த நாள் மாத்தி விட்டுட்டார், பிளானே மாத்தி விட்டுட்டார். அதனால சத்தியம், கோவில்ல இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தி சத்தியம்தான், சொன்னா கேட்பார்கள், நமக்கு என்ன வேணுமோ அனுகிரகம் பண்ணுவார்கள், சந்தேகமே வேண்டாம். அதுக்கப்புறம் நாங்க திருப்பதி போயிட்டோம், நல்ல குளிர் நடுங்கிறது, அதனால மனசுல வருத்தம், திருப்பதி போனா நிறைய நேரம் இருக்கும், இந்த சீக்கிரம் தரிசனம் பார்த்தா கிருபை நினைச்சிடாதீங்க, ரொம்ப நேரம் காத்திருந்தாலும் கிருபை தான். நமக்கு வீட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா வந்தா உடனே அனுப்புவேளா, ரொம்ப நேரம் அவளை ஹோல்டு பண்ணுவேளா, ஹோல்டு தானே பண்ணுவேள், அப்புறம் போகலாம், டீ சாப்பிட்டு போகலாம், டிஃபன் சாப்பிட்டு போகலாம், மத்தியானம் லஞ்சு சாப்பிடலாம், நைட் இங்கேயே தங்கலாம், அப்படிதானே சொல்லுவோம். திருப்பதியிலயோ கோவில்லையோ எங்கேயோ டிலே ஆகுறதுனா பகவானுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, இப்போதைக்கு அனுப்புற பிளான்ல அவர் இல்லேன்னு சந்தோஷப்படுங்க. லேட் ஆகிடுச்சா என்ன தப்பு பண்ணோம்னு தெரியலையே நினைக்கப்படாது, பெரிய கிருபை, உரிமை எடுத்துண்டு இரு, இது 7 மணி நேரம் இரு. ஏன்னா திருப்பதியில நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கோட்டி ஜென்மஸ்து கொடுத்தோம், ஒவ்வொரு கோவிலுமே அப்படிதான். நீங்க ஒரு கோவில்ல எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அதுக்குள்ள உங்க பிராரப்த கர்மா மாறும், பூர்வ ஜென்ம கர்ம வினைந்தா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையை மாத்தின்றே இருக்கு. இப்ப கோவில்ல இருக்கோம், இது மாதிரி சத்சங்கத்துல இருக்கள், நடுங்க ஒரு பஜனையில இருக்கள் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பிராரப்த கர்மாவுக்கும் ஒரு எக்ஸ்பைரி பீரியட் உண்டு, இவ்வளவு நேரம் தான் கடந்து போவோம், ஒரு கல்லு தடிக்க விடுற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இருக்கு, நமக்கு பிராரப்த கர்மம் ஒரு சின்ன கல்லுல நிற்கும், இல்லை ரோட்ல போய் யாரோ இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சமயத்துல இப்ப கோவில்லையோ மாதிரி சத்சங்கத்திலயோ மகாத்மாக்கள் கூட இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிராரப்தோட டைம் எக்ஸ்பைரி ஆயிடும், அதுக்கப்புறம் நம்மளை படுத்த முடியாது, அது ஓடி போயிடும். அடுத்து பிரார்த்தனை லைன்ல வந்து நின்றுடும். அதனால கோவில் எவ்வளவு நேரம் நின்னாலும் கவலைப்படாதீங்க, டைம் ஆகிறது வருத்தப்படையப்படாதீங்க, ஏதோ நன்மைக்காகத்தான். நிறைய பேர் சொல்லுவா, கோவிலுக்கு போனேன் கீழே விழுந்தேன் கை உடஞ்சு எடுத்துருவா, கோவில் போனா தலையே உடஞ்சு போயிருக்கும். கோவில் போனதுனால தலைக்கு வந்து தலப்பாகையோட போனா போலே. பகவானிடத்துல போகிறதுனால ஒரு நாளும் நமக்கு ஒரு நஷ்டம் வரவே வராது. அப்பாவுக்கு அம்மா கிட்ட இருக்க குழந்தைக்கு ஏதாவது நஷ்டம் வருமா? என்ன நஷ்டம் வந்தாலும் அப்பா அம்மா அதுக்கு திருப்பியும் பர்த்தி பண்ணிடுவாள் இல்லையா? சுவாமி கிட்ட போனோம்னா நஷ்டமே நமக்கு வரவே வராது. அப்ப நான் திருப்பதி பெருமாள் கிட்ட சொன்னேன், இருந்தாலும் சீக்கிரம் நீ அனுப்பலா, இது நியாயமே இல்லை, அழகா நல்லா சிலு சிலுன்னு இருக்கு கிளைமேட், இவ்வளவு அவசரமா நான் மெட்ராஸ் போனோமான்னு கேட்டுவிட்டேன். நாளை காலத்துல 8 மணிக்கு எனக்கு பிளைட் இருக்கு. நான் பாடி கேட்டுவிட்டேன், என்ன ஆச்சுன்னா நாங்க இருந்த வண்டிய டிரைவர் ஒருத்தன் வந்திருந்தா, வண்டி எங்கேயோ வச்சிருந்தான், நாங்க தேடணும் சொல்லிட்டு ரெண்டு பசங்களை அனுப்பிச்சோம். முதல்ல என்னோட சிஷியா ரெண்டு பேரும் அனுப்பிச்சோம். அவா போனா அவளை காணல, அவளை தேடி நான் போனேன், போன என்னையும் காணல, இன்னொருத்தர் அவரும் தேடின்னு வந்துட்டார். எல்லாரும் தேடி முடிச்சு பார்த்தா கடைசியில நாங்க எங்க நிக்கிறோம் அங்கேயே டிரைவர் வந்துட்டான். நாங்க எல்லாம் ஒரு பக்கம் தேடி முடிச்சா அவன் இன்னொரு பக்கம் வந்துட்டான். எல்லாரும் ஏறி கரெக்டா அந்த செக் போஸ்ட் இருக்குமே மேலையில கீழே இறங்கிடும் போனா அடைச்சுட்டா. அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் வண்டி விட்டுருக்கான், எங்க வண்டி நிறுத்திக்கான், 12 மணி ஆயிடுத்து, இனிமேல் இறங்க கூடாது, நாளை காத்தாள தான்ட்டான். நான் சொன்ன திருப்பதி பெருமாள் சத்தியம் அப்பா சொன்ன பெருமாள் சத்தியம் சொன்னதுக்கு போட்டி போட்டு இவ்வளவு ராத்திரி, இந்த ராத்திரி இருந்தா நன்னா இருக்குமே. நான் அந்த மலையில சும்மா பேசிட்டு இருந்தேன், பெருமாள் விட்டு கேட்டுட்டா, திருப்பதி பெருமாள் கேட்டுட்டு ராத்திரி ஸ்டே பண்ணடா பயிலேன்னு விட்டார். எனக்கு ஒரே குஷி, கூட வந்தவர்கள் டென்ஷன், நாளை காலத்துல பிளைட் போன அதெல்லாம் பாத்துக்கலாம். நைட்டு முழுக்க நானும் என்னோட 2-3 பசங்க சின்ன பசங்க எல்லாம் விடிய 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 திருப்பதியில சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2:30 தான் வண்டியை விட்டு, அதுக்கப்புறம் இறங்கி 6-7 மணிக்கு சென்னை வந்து, அதுக்கப்புறம் ஃபிளைட்டுக்கு ஓடி போய் அன்னைக்கு சாயங்காலமே பத்மநாப சுவாமி தரிசனமும் ஆச்சு எனக்கு. பகவான் சத்தியமா கேட்கிறான், இது என்னுடைய பெருமைக்காக சொல்ல வரல, பெருமாள் எவ்வளவு சத்தையோட நம்முடைய விஷயங்களை கவனிக்கிறார் கேட்கிறார்னு பார்த்துக்கோங்க. அதனால அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அத்தனை வசதி, அத்தனை வசதி. அதனாலதான் இன்னைக்கு அந்த சன்னதியில போய் ஏதாவது பேசுறதுனால ரொம்ப ஜாகிரதையா இருப்பேன். நான் கூட வரவாக்கிட்டே சொல்லுவேன், ஏதாவது வேணும்னா ஒழுங்கா அவர்கிட்ட கேட்டுருங்கோ, எக்குதப்பா கேட்டாலும் அப்படியே நடத்தி கொடுத்துருவார், ஜாகிரதை ஜாகிரதை சொல்லியே வச்சுட்டு போவேன், அவ்வளவு சத்தியம். அப்ப அந்த திருமழிசி ஆழ்வார் மாதிரி நம்ம கூப்பிட்டாலும் சுவாமி வருவார், உனக்கு வருவேன் எனக்கு வரமாட்டார்னு கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் பகவான் வருவார். எல்லாரும் அவனோட குழந்தைகள் தானே, எல்லாரும் அவனுடைய சிருஷ்டியில வந்தவர்கள் தானே, பாகுபாடே கிடையாது, எல்லாருமே அவன் குழந்தைகள் தான். அப்ப அந்த மாதிரி பக்தியோட நாம கூப்பிட்டோம்னா நம்ம கூடவும் பகவான் வருவான். கூப்பிடணும் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு பெருமாளை கூப்பிடணும். ஒரு நாள் திருப்பதி பெருமாள் வா எங்க காலத்துல வா டின்னர் சாப்பிடுன்னு சொல்லணும். ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கூப்பிட்டு லஞ்சுக்கு வான்னு கூப்பிடணும், அப்ப நல்ல லஞ்சும் கிடைக்கும் வச்சுக்கோங்க. அது ஒண்ணு இருக்கு, சுவாமி கூப்பிட்டா வருவார், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரத்துக்காகத்தான் பகவான் இருக்கா. மானசீகமா நம்பிக்கையோட பகவான் வருவான் அப்படின்னா வந்தே தீருவான், சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். பக்தர்கள் பேச்ச பகவான் அவ்வளவு அழகா கேட்கிறான், அவ்வளவு வசதி. நல்ல அந்த காஞ்சிபுரம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அவருடைய வைபவம். திருமழிசி ஆழ்வார் ரொம்ப விசேஷமான ஆழ்வார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் திருக்குடந்தை சாரங்கபாணி கோவிலுக்கு போறார். சாரங்கபாணி, சக்கரபாணி, ராமசுவாமி, இந்த 3 கோவிலும் சேர்த்து ஒரே திவ்ய தேசம் தான். இந்த சாரங்கபாணி, சாரங்கம்ன்றது பகவானுடைய வில்லோட பெயர், அதை கையில வச்சிருக்காங்க. சாரங்கபாணி சக்கரபாணினா சக்கரத்தை கையில வச்சு சக்கரபாணி, சாரங்கபாணி, சக்கரபாணி, தண்டபாணி, கோதண்டபாணி, தண்டத்தை கையில வச்சு தண்டபாணி, தண்டாயுதபாணி அப்படின்னு ஒரு ஸ்கந்தன, கோதண்டத்தை சொன்னா கோதண்டபாணி அப்படின்னா பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணமே கைபிடிக்கிறது தான் கல்யாணம்னு தான் சாஸ்திரம், பாணி கிரகணம் செய்வதாய் அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் எழுதுவார்கள். அந்த மாதிரி ஆண்டாள் கூட கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில சொல்றான். ரொம்ப அழகான ஒரு பெருமாள் திருக்குடந்தை சாரங்கபாணி பெருமாள். சாரங்கபாணின்னு தமிழ்ல சொல்லுவோம், சாரங்கபாணி. ஜம்முன்னு படுத்துட்டு இருப்பார், ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கிற ஒரு பெருமாள். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலே அப்படின்றார் சுவாமி. நம்மாழ்வார் அந்த சுவாமிய பார்த்து ஆறாவமுதா அப்படின்றார். ஆறாவமுதன் அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டா திகட்டுறது இல்லையா, இப்பெல்லாம் ஒரு ஸ்வீட்ல ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லையா, இந்த ஆறாம் முதன எவ்வளவு தூரம் பார்த்தாலும் தகட்டதே இல்லை, இன்னும் நல்லா பார்க்கலாம், இன்னும் நல்லா சாப்பிடலாம். ஆறாவமுதேன்னு சுவாமிக்கு பேர், ஆறாவமுதன் அப்படின்ற பெயரு திருக்குடந்தை சாரங்கபாணியுடைய பெயர் தான். அந்த பெருமாளை பார்க்க திருமழிச்சி ஆழ்வார் போறார். இப்படியே பார்த்தா பெருமாள் உயாரமா அந்த காலெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா அப்படி வச்சு படுத்துட்டு இருக்க, இந்த ஆபீஸ்லாம் போயிட்டு வந்தோம்னா அந்த சோஃபா பக்கத்தில் கீழே உட்காந்துட்டு கையை மேலே சொல்லிட்டு காலை அப்படி கடத்தும். அப்பாடா யாராவது ரொம்ப புதுசாக யாராவது வந்தால் மட்டும் டீசெண்டாக சோஃபாவில் உட்காரும். நமக்கு வேண்டப்பட்ட மனுஷாலாம் வந்தால் எல்லாம் கீழே தான் உட்காரும். அவர் உடம்பு அப்படி எங்கேயாவது சாய்மானம் கிடச்சா போதும். அந்த சோஃபாவில் உட்காரத விட சோஃபா கீழே உட்காந்து உடம்பு சாய்க்கிற சுகம் தான் தனி. அந்த மாதிரி பெருமாள் ரொம்ப ரிலாக்ஸாக படுத்துன்னு இருக்காராம் இந்த திருக்குடந்தையில். திருமழிசி ஆழ்வார் பார்த்தாரு, ஏன் இவ்வளோ ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கான், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துட்டு தான் பெருமாளை பார்த்து கேட்குறா. ஆச்சரியமாக ஜம்முனு தன்னை மறந்து மயங்கி போய் பகவான் அப்படியே படுத்துனுக்கு அழகாக பார்க்குறவருக்கா, இந்த காலெல்லாம் அப்படியே வச்சுண்டு கையெல்லாம் வச்சுண்டு தேவேன்னு படுத்துட்டுருக்கிற அழகை பார்த்தா, நீ ஏன் படுத்துட்டுருக்காய் அப்படின்னு பெருமாளை பார்த்து கேள்வி கேட்குறார். நடந்த கால்கள் நொந்தவோ, கால் நடந்து நடந்து டயர்டாயிட்டியாப்பா, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ. பகவான் அயோத்தியாலேருந்து லங்கை வரைக்கும் நடந்திருக்கான். முதல் பாத யாத்திரை எனக்கு தெரிஞ்சு ராமச்சந்திரமூர்த்தி தான், ஆல்தவே அயோத்தியாலேருந்து லங்கைக்கு. முதல் இன்டர்நேஷனல் ஃபிளைட் ராமச்சந்திரமூர்த்தி தான், ஸ்ரீலங்காலேருந்து அயோத்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிளைட் அதுதான். அவ்வளவு அழகா, அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஃபிளைட் உண்டு, கர்தமர் தேவகூதி ஹனிமூன் ஃபிளைட்டே ஒன்று தனியாக போயிருந்தாவா. புஷ்பக விமானத்தில் போனானே பாகவதம் சொல்றது. ஆழ்வார் கேட்கிறார், ராமனா நடந்த களப்பா, இல்லை கிருஷ்ணா வந்து மாடு மேய்ச்ச களப்பா, இல்லாட்டி பாண்டவர்களுக்காக தூது போன களப்பா. இந்த கால் வச்சுருக்கிறது அப்பாடா, இந்த கால் அப்படி தனியாக கைட்டி வச்சாங்க சொல்லுவோம், காலை கைட்டி வைக்கலாம் போல இப்படி போடும், அதெல்லாம் இப்படிதான் இருக்கும். அது பெருசா அப்படி ரொம்ப ஸ்ட்ரைட்டாலாம் அப்படி ஃபார்முலா இருக்காது. அந்த மாதிரி நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ. இந்த வராக அவதாரம் எடுத்துட்டு பூமியை தூக்கிட்டு வந்தியே, அதனால வந்த களப்பம் அப்படி குலுங்கி குலுங்கி அப்படி பிரளய ஜலத்துல பாஞ்சு பூமி அப்படி தூக்கிட்டு வந்திய, அதனால வந்த களப்போ நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ. விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள். கால் அப்படி கடத்திருந்துக்கியப்பா, கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள். திருக்குடந்தைன்னு தான் கும்பகோணத்துக்கு பேர். கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு. கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து இப்படி சொல்லணும், ஒன்றும் புரியாது இப்படி சொல்லலாம். கடந்த கால் குடந்தை இப்படி லைன், அவர் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடு சாப்பிட்ற மாதிரி கடக்க முடக்கு. கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு. நீ ஃபுல்லா எழுந்துக்க வேண்டாம்பா, அந்த படுத்துட்டு அப்படி கையை தூங்கி தலை வச்சு அதுவா அப்படின்னு பேசுறான்னுட்டாரான். பகவான் பார்த்தான், கலிகாலத்துல இவ்வளவு அழகா அவர் தந்து கூப்பிடுறான், நான் படுத்துட்டு இருக்கிறது ஏன்னு யாருமே கேட்கல, இவன் ஒருத்தன் கேட்கறான். ஏற்கனவே ஒருத்தர் பேர் வேற வாங்கிட்டு போயிட்டான், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேரு. இப்ப நான் அவன் சொன்னபடி கேட்கலன்னா என் பேர் ரிப்பேர் ஆகிடும், அது ஒரு கஷ்டம் பெருமாளுக்கு. உடனே ஒரு பார்த்தா இப்படி தலையை தூக்கிட்டா. உடனே ஆழ்வார் கண்கள்ல கண்டிரு, நான் சொன்னேன் தலையை தூக்கிட்டியா, நான் சொன்னா நீ தலையை தூக்குவியோ வாழிகேசனேனுட்டார். ஐயோ நன்னாருடா, நான் சொன்னேன் தலையை தூக்கிட்டியேனுட்டார். பகவான் பார்த்தார், அப்படியே தலையை வச்சுட்டார். ஆழ்வார் சொன்ன கீழே இல்ல இல்ல இல்ல, நான் தலையை தூக்கின பொசிஷன்ல நீ வாழின்னு சொல்லிட்டார். இனிமேல் தலையை தூக்கின பொசிஷன்ல தான் இருப்பேன். இன்னைக்கும் திருக்குடந்தை பெருமாள் அப்படி தலையை தூக்கிண்டுதான் இருப்பார். ரங்கநாதன்லாம் பிளாட்டா படுத்திருக்காருன்னா அந்த மாதிரி தலையை அப்படி தூக்கிண்டுதான். கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு வாழி கேசமே. அன்னிலேந்து பெருமாள் திருக்குடந்தை ஆறாவமுத பெருமாள் ஜம்முனு தலையை தூக்கிண்டு உத்தான சாயினே அவருக்கு பெயர். தலையை தூக்கிண்டு படுத்திருக்கா. அப்ப அந்த கோவில் இருக்கிற மூர்த்திகள்லாம் பிரத்யக்ஷ பிரம்மமா இருந்தாதானே சொல் பேச்சு கேட்கும், பிரத்யக்ஷமா இருந்தாதானே கூட நடந்து வரும், பிரத்யக்ஷமா இருந்தாதானே நம்ம பேசுறத புரிஞ்சுண்டு அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும். இப்ப கோவில்கள்ல இருக்கக்கூடிய பகவான் சத்தியம், அதனால கோவில்ல போயிட்டு தைரியமா நீங்க பேசுங்க, மனசுல தோன்றதெல்லாம் பேசுங்க. பகவானே என் கூட வா கேளுங்கோனே, எதுக்கடா அப்படி நிக்கிறாய், உண்மையா பொய்யா தெரிஞ்சு போமே, நிஜமாவே தெய்வமா இல்லாட்டி சும்மா ஒரு பொம்மையா தெரிஞ்சு போமே, சத்தியம் தானே பிரத்யக்ஷம் தானே, சந்தேகமே வேண்டாம், பகவான் எல்லா விதத்திலேயும் ஏற்றம் உடையவன், சந்தேகமே வேண்டாம், அதுவும் பிரத்யக்ஷமா நம்முடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி கோவில்ல இருக்கக்கூடிய பகவானுக்கு நிச்சயமா உண்டு, 100%. யாராவது கடவுளை பார்த்திருக்கியா அப்படின்னு நம்மள கேட்டா இல்லன்னு சொல்லப்படாது, பார்த்திருக்கேன், ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை பார்த்திருக்கே, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திர சாயி பார்த்திருப்பேளே, உடுப்பி கிருஷ்ணன் எத்தனை தடவை பார்த்திருக்கே, பிரத்யக்ஷ பிரம்மத்தை தான் பார்த்திருக்கள், அது நேரடியா பேசல நடக்கிறேன்றது இல்ல, பிரத்யக்ஷ பிரம்மம், நம்ம பிரார்த்தனை பண்ணா நடத்தி காட்சா, நம்முடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்றா, வியாதியை சரி பண்றா, குடும்பத்தை நிர்வாகம் பண்றா, அதனாலே பிரத்யக்ஷ பிரம்மம் தான் நம்ம கோவில்ல பார்க்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திகள் அத்தானா பேரும், சந்தேகமே வேண்டாம். இவ்வளவு தூரம் போறேன் உடுப்பி கிருஷ்ணன் அந்த பயல சொல்லி ஆகணும், இல்லாட்டி அடுத்த வாட்டி என் ஊருக்குள்ள விடமாட்டான், குஞ்சலமா நிக்கிற ஒருத்தன், ஆச்சரியமானவன் உடுப்பி கிருஷ்ணன், மத்வாச்சாரியாருக்கு கிடைச்ச ஒரு கிருஷ்ணன், இந்த கரையை தேடிண்டு வந்த ஒரு கிருஷ்ணன், நிஜமாவே பகவான் எல்லாம் நினைச்சானா ஃபாரின்லாம் அழகா போயிருக்கலாம், துபாய் பக்கமோ இல்லாட்டி யூஎஸ் பக்கமோ ரஷ்யா பக்கமோ போயிருக்கலாம், அது என்னமோ தெரியல, சுவாமிக்கு என்னமோ பாரத தேசத்து மேல அப்படி ஒரு காதல், சரியா ரங்கநாதர் ஸ்ரீலங்கா போக வேண்டியவர், ஆந்தவே டிரான்சிஷன்ல கீழே அப்படி செட்டில் ஆயிட்டு, விபீஷணனுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்காக காவிரி கடலை வச்சா பெருமாள் செட்டில் ஆயிட்டார், நன்னா இருக்கடா அந்த இடம், வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை அப்படின்றார் தொண்டடி பொடியாழ்வர், ஜம்முன படுத்துருக்காராம், வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கின்றார், குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாளோ அப்படின்றார் தொண்டடி பொடியாடர் ரங்கநாதன் படுத்து கழக பார்த்து, குருவா இருப்பனும் தேடுண்டு நம்ம ஊர்ல தான் வந்தான், ரங்கராஜனும் பாரத தேசத்தை விட்டுட்டு போக மாட்டேன்னு கடக்கிறார், உடுத்தி கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியே பிரத்யக்ஷமா பூஜை பண்ண ஒரு கிருஷ்ணன் உடுத்தி கிருஷ்ணன், குஞ்சலம் சேட்டகார பயர், ஒரு கோமணம் கூட கட்டிக்காத ஒரு குஞ்சலம் அப்படின்னா கிருஷ்ணன், அது கையில ஒரு கயிறு வச்சுருக்கு, அம்மா கட்டி போட்ட கயிறு, பக்தியில் அவனை கட்டி போனா அந்த கயிறு கொடுக்கறான், இந்தா வச்சுக்கோ, பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் ஆழ்வார் சொல்ல மாதிரி பகவானை கட்டி போட முடியும், கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறமா தான் அந்த குழந்தைகளை கட்டி போடுற வழக்கமே, அதுக்கு முன்னாடி குழந்தைகளை கட்டி போடுற வழக்கமே கிடையாது, எல்லாம் இந்த பய பண்ணிச்சு அவ்வளவுதான், இந்த குழந்தைகள் மண்ணு தின்னு ஆரம்பிச்சது கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறமா தான், இந்த பாம்பேல எல்லாம் போனா குழந்தைங்க மண்ணு கிடைக்காது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பயம் உண்டு, இப்ப பெருசா எடுத்தது, அதுக்கு மண்ணு சாப்பிடற ஆசைக்கே விடமாட்டா, ஆத செவத்து நோண்டி நோண்டி சாப்பிடும், நான் கண் வீடு அங்கங்க ஓட்ட போட்டுக்கோ, குழவி மாதிரி அங்கங்க ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு மண்ணு சாப்பிடும், எந்த குழந்தையால மண் சாப்பிடாத குழந்தைய நீங்க பார்க்க முடியாது, எல்லா குழந்தையும் அந்த மண்ணை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு வச்சு நீ வந்தா, மண்ணு சாப்பிடுறதுன்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்ததே கிருஷ்ணன் தான், உடுப்பி கிருஷ்ணன் மகா சேட்டக்காரன், பாக்கிறதுக்கு தான் தேவன் இருக்க ஒழிய பய, ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி, ரொம்ப சேட்ட ஜாஸ்தி, ரொம்ப குறும்பு ஜாஸ்தி, என்ன பண்ணுவான்னு அவனுக்கு தான் தெரியும், அதான் குழந்தையும் பிரம்மமும் ஒண்ணுன்னு, குழந்தையும் பிரம்மம் என்ன பண்ண போறதுன்னு அவளுக்கு தான் தெரியும், நமக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது, நீ குழந்தைகளை ஜட்ஜ் பண்ணிட்டா யாரும் சொல்லுவாங்களா, நிச்சயமா முடியாது, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு பண்ணும், நம்ம ஒரு பிளான் பண்ணா அது வேற ஒரு பிளான் பண்ணும், நம்ம எல்லாம் முடிச்சு ஆஹா பர்ஃபெக்டா கிளம்பிட்டோம், டைமுக்கு கிளம்பிட்டோம், அழகா ட்ரெயின் நினைச்சா ரெண்டு படி இறங்க சூ சூ அப்படின்னு, அது வரைக்கும் சூ 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 கேட்டா ஒண்ணுமே வரல வரலன்னு, அப்படியே சுஞ்சாமணி பிடிச்சி நிக்க வரணும், ஆம்பளை பசங்க வேற சூச்சு வரணும் சூச்சு வரணும், திருப்பி அவசரத்துல வேலை ஓடி போய் கதவை திறந்து அதை சூச்சு போக வச்சுட்டு அம்மா பாக்கு பார்த்து 5 நிமிஷம் ஆகிடும், 5 நிமிஷம் டிராபிக் ஆகிடும், நம்ம கூட சிக்னல் கிடைக்காது எல்லாம் நமக்கு தெரியும், அது கவலையே படாது, பிரம்மமும் அப்படிதான், என்ன பண்றது அதுக்குதான் விழிச்சு, எல்லாமே ஏடாபடமா பண்ணிட்டு இருக்கும், ஆனா காரணம் இருக்கும், உடுப்பி கிருஷ்ணன் அந்த உடுப்பி கிருஷ்ணன் இடத்துல அழகான ஒரு பக்தி கனகதாச, பிராமண ஜாதி இல்ல, ஜாதி முக்கியம் இல்ல, பகவான பாக்கிறதுக்கு ஜாதி சரிகழ்வானா போனா போறதுன்னு எங்கயா யூஸ் ஆகும், ஒழிய பக்தியில பகவான பாக்கிறதுக்கு பகவான் அனுபவிக்கிறதுக்கு ஒரு யூஸ் ஆகவே ஆகாது, பக்திக்கு வேற எதுவுமே வேண்டாம், நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா ரூப குல தன கிரியாதி பேதக என்றார் நாரத மகரிஷி. பக்திக்கு மனசு ஒண்ணுதான் வேணும், வேற எந்த பேதமும் முக்கியம் இல்லை அப்படின்றார் கனகதாசர். இந்த கனகதாசருக்கு அழகா கோவில்ல பேரிகி அடிக்கிற ஒரு கைங்கரியத்தை வியாசராஜர் கொடுத்திருந்தார். இந்த வியாசராஜர் அவர் தான் பூர்வ ஜென்மத்துல பிரகல்லாதன் அதுக்கு முன்னாடி ஜென்மால சங்கு கர்ணன் பிரம்மதேவருடைய வேலைக்காரன், பிரம்மதேவருடைய பூஜைக்கு பூ பறிச்சு கொண்டு இருந்த வேலைக்காரன் சங்கு கர்ணன் தான் அழகா பிரகல்லாதன் அவர். அதே பிரகல்லாதன் தான் கலியுகத்துல வியாசராஜர் அவர். அதே வியாசராஜர் தான் திரும்பவும் சுவாமி ராகவேந்திரரா அவர். ராகவேந்திரர் ஸ்வயம் பிரகல்லாதனுடைய அவதாரம், நன்னா ஞாபகம் எப்படி அவ்வளவு அவதாரம். ஆதிசேஷனே தான் ஆச்சரியமா லக்ஷ்மணனாவரார், பலராமனாவரார், ஸ்வயம் ராமானுஜர் ஆவரார். அதே ராமானுஜர் தான் நிகமாந்த மகாதேசிகரா வரார். அதே ராமானுஜர் தான் மணவாள மாமணிகளாகவும் வரார். ஆழ்வாத்திரையில ராமானுஜர் பவிஷ்யதாச்சாரன் சன்னதியில சுவாமி மணவாள மாமணிகளே பூஜை பண்ணார்னே இருக்கு. ராமானுஜரே ராமானுஜர் பூஜை பண்ணிருக்காருன்னா ஆழ்வாத்திரையில மட்டும்தான் அந்த ஏற்றம். அத்தனை வசதி, எல்லா பிரிவாளுமே சிரேஷ்டம் தான், நன்னா புரிஞ்சுக்கணும்னா ஆனந்தம் தான். கனகதாசர் ஒரு நாள் அவர் கோவில் வாசல நின்று அழகா பஜனை பண்ணிட்டு இருக்கார். நிறைய பிராமணாள்லாம் உள்ள போகணும், போக முடியலை. ஒரு வழியில நின்று ஆடிண்டும் பாடிண்டும் இருக்கார். தன்ன மறந்து எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கர்மமின் சொல்லி தன் கடல் வட்டத்துள்ளீரே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். பகவன் நாமத்தை சொல்லி பஜனை பண்ணாதவாள் என்ன பிரயோஜனம் உலகத்துல அப்படின்றார். அழகா பஜனை பண்றார் கனகதாசர். இந்த பிராமணாள்லாம் சொல்லி வரே விலகு விலகு, நாங்க உள்ள போகணும், வழியில நின்று வழியை மறிச்சுண்டு பாடு பாடிட்டு இருக்கியான்னு கத்துறா. அவர் காதல விழல, தன்னை மறந்து பக்தி பண்ணி பஜனை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒரு சின்ன கள்ளதிக்கு அவர் மேல போட்டா போ அப்படின்னா உடனே அவர் பார்த்தார், மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு கோவில் பின்னாடி வந்து நின்று பஜனை பண்ண ஆரம்பிச்சா. கிருஷ்ணா மன்னிச்சுடுறா, அவளுக்கெல்லாம் உள்ள வந்து உன்னை பாக்குறதுக்கான அதிகாரம் இருக்கு, அவ போற வழிய நான் மறிச்சு நின்றுக்க கூடாது, என் மேலதான் குத்தம், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாதே நான் மன்னிச்சுடுன்னு சொல்லி அழகா பஜனை பண்ணிட்டு இருந்தார் கனகதாசர். உடுப்பி கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துடுத்து, ஏன்னா இவர் பாட படம் தலையாட்டின்னு ஆனந்தமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இப்ப இவர் பாட்டு நின்ன உடனே உடுப்பி கிருஷ்ணன் டிஸ்டர்ப் ஆயிடுது, அவனுடைய என்ஜாய்மெண்ட் குறைஞ்சு போயிடுது. குழந்தைகள் ஏதான ஒன்னு விளையாடிட்டு இருக்கா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான, அதை மாத்தினா கோபம் வந்துடும். உடனே உருன்னு முகத்தை வச்சுக்கும், அழும், அட்டகாசம் பண்ணும், பிடிவாதம் பிடிக்கும், குழந்தைகளுடைய சுபாவம். உடுப்பி கிருஷ்ணன் நன்னா குழந்தை, கோபம் வந்துடுத்து அவனை பார்த்தா. சீபோ இவாளெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பகவான் திரும்பி நின்றுட்டான். திரும்பி நின்றுட்டான் செவரு மறைக்கிறது கனகதாசரை பார்க்க முடியல. உடனே மத்த வச்சுண்டு செவுத்த அப்படி குத்தி 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 ஓட்டை பண்றான். பய ஓட்டை பண்ணி அந்த ஓட்டை வழியா கையை வச்சு எட்டி 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 பாக்குறான். அந்த கோவிலுக்கு உள்ள வந்த பிராமணாள்லாம் பார்த்தா திடீர்னு பார்த்தா பகவான் திரும்பி நிக்கிறான் முகத்தை காட்டாம. உடனே அவள்லாம் சத்தம் பண்ண சார், யாரோ அபச்சாரம் இட்டா பண்ணதே இவாதான், யாரோ அபச்சாரம் பண்ணிட்டா, சுவாமி திரும்பி நின்றுட்டார், களி முத்தி போயிடுதுடா, களி எப்பதாலும் முத்திடும், மனுஷாளுக்கு பொறுக்க முடியல, உடனே களி முத்தி போயிடுது அப்படின்னுவா. எல்லாரும் பயந்து போயிட்டா. கனகதாசர் கோவில் பின்னாடி நின்று பஜனை பண்ணிட்டு இருக்கார். யாரோ தன்னை உத்து உத்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். பார்த்தா ஓட்ட வழியா அந்த பையன் ரெண்டு கை வச்சு எட்டி 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 அப்படி பார்த்துட்டு இருக்கு. கனகதாசர் கண்கள்ல கண்ணீரியே, பயலே என்ன பண்ணிட்டு இருக்காய் நீ, ஒரு பயந்து போயிட்டா, இவன் எட்டி பாக்குறதா, நம்ம திரும்பி வாசல் நின்று பஜனை பண்றோம், பார்த்தா பின்னாடிதான் அவர் நின்று இருக்கா. இது ஓட்ட பண்ணிருக்கு பய, என்னடா அது கிருஷ்ணா அப்படின்னா, எனக்கு நீ பாடுறத பாக்கணும்னு ஆசை. அந்த பிராமணாலாம் கெடுத்துட்டா, அதனால நான் திரும்பி நின்று ஓட்ட போட்டு உன்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னுட்டான். கனகதாசர் கண்கள்ல கண்ணீர் வழியறது. இந்த கல்லு சுவத்த மத்த வச்சா ஓட்ட போட அப்படின்றார். ஆமா கை வலிக்கலையா அப்படின்றார். பகவான் சர்வஜ்ஞன்லாம் அடுத்த பட்சம், அவருக்கு ஐயோ அந்த குழந்தை கை வலிக்குமே அப்படின்னு பகவான் அழகா எட்டி எட்டி பாக்கிறான். பகவான் திரும்பி அந்த பக்கம் திரும்பவே இல்லை. கடைசியில பிராமணாளுக்கெல்லாம் பகவான் ஏன் திரும்பி நினைக்கா வந்து பார்த்தா உடுத்தி கிருஷ்ணனும் கனகதாசனும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. ஜன்னல் வழியா இது எட்டி எட்டி பார்த்து கையை நீட்டுறது, இவர் கையை கொடுக்கறா, கையை பிடிச்சிக்கிறது, இவர் கண்ணை கை கையை உள்ள விட்டு கண்ணே மணியே முத்தேன்னு முத்தா கொடுக்கிறார், இப்படி இப்படி கண்ணத்தை காட்டுறது. அவதான் பிராமணாளுக்கு எல்லாம் புரிஞ்சது. பகவானத்தை வந்து மன்னிப்பு கேட்டா. பகவான் சொன்ன அதெல்லாம் முடியாது, போங்கோ, காட்சி வேற கொடுக்க மாட்டேங்கிறான். திரும்பப்பா நான் பகவான் சொன்னா கனகதாசன் தான் வசதி, எனக்கு அவனை தான் பார்க்க பிடிக்கும், அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம், போங்கோ அப்படின்னு விட்டான். அப்புறம் அத்தனை பிராமணாலும் கனகதாசர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். இப்ப கனகதாசன் சொன்னார், கிருஷ்ணா திரும்பி நில்லடா, முடியாது முடியாது முடியாது, இனிமேல் இந்த ஓட்ட வழியா என்ன பாக்குறவாளுக்கு தான் மோட்சம், நான் இனிமேல் திரும்பி நிக்க மாட்டேனுட்டா. அன்னைக்கு திரும்பின உடுப்பி கிருஷ்ணன் இன்னி வரைக்கும் கனகதாச தரிசனம் பண்ண ஓட்ட வழியா தான் நாமசுவாமிய தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சத்தியமா இருந்தா தானே திரும்ப முடியும், வெறும சிலையா இருந்தா யாரா திருப்பி வச்சுவாள். உண்மையாகவே பகவான் திரும்பினான். இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னா, சில வருஷம் முன்னாடி பிள்ளையார் பால் குடிச்சாரோன்னு மற்ற பேர் சாட்சி, மத்த எல்லாத்தையும் விட்டுருவோம். பிள்ளையார் பால் குடிச்சார்ன்றது பிபிசி வரைக்கும் வந்தது, அத்தனை பேரும் பார்த்தோம். கண் கொண்டு எல்லா கோவில்கள்லயுமே பிள்ளையார் பால் குடிச்சார் அப்படின்றது பிரத்யக்ஷம் எல்லாருமே பார்த்திருக்கோம். அதனால கோவில்கள் இருக்கக்கூடிய தெய்வம் சத்தியம்தான். இன்றைக்கும் பார்த்தா அவன் எந்த பக்கம் திரும்பி நிற்கிறானோ அந்த பக்கத்தில் கனகதாசருடைய ஒரு மூர்த்தி கூட வச்சிருக்கா அழகா, அந்த கனக கிடுக்கின்னு சொல்லி அந்த ஓட்ட வழியா ஜன்னல் வழியா தான் பகவான நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வசத்தி தான், கோவில் இருக்கக்கூடிய பகவான் பிரத்யக்ஷம்தான், சந்தேகமே வேண்டாம். அர்ச்சாவதார மூர்த்தி நமக்காகத்தான், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவானிடத்துல பக்தி இருந்துடுத்தினால் போதும் அவனை பிரத்யக்ஷமா உணர முடியும். அப்ப திருமழிசை ஆழ்வாருக்காக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், திருமழிசை ஆழ்வாருக்காக திருக்குடந்தை சாரங்கபாணி, கனகதாசருக்காக உடுப்பி கிருஷ்ண, நிறைய உண்டு. மாதவேந்திரபுரி அப்படின்னு ஒரு மகாத்மா, மத்வ சம்பிரதாயத்தினுடைய ஒரு ஆச்சாரியன். ஆனா அவர் வடக்கு பக்கம் போனதுனால மத்வ சம்பிரதாயத்தோட இதுல வரல. மத்த ஆச்சாரிய புருஷா மாதிரி ராகவேந்தர் வியாசராஜர் வாதிராஜர் மாதிரி அந்த உடுப்பி சம்பிரதாயம் மத்வ சம்பிரதாயத்துல பெருசா அவர் கொண்டாடுறதுன்னா, அவர் வடக்கத்தி சம்பிரதாயம், அவருடைய சிஷ்யாலாம் வடக்கத்தி சம்பிரதாயத்துக்கு போயிட்டா. சைத்தன்ய மகாபிரபு அவர்கள்லாம் அந்த மாதவேந்திரபுரியுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த மாதவேந்திரபுரி ஒரு சந்தர்ப்பத்துல பிருந்தாவனத்துல அவருக்கு ஒரு கிருஷ்ணன் கிடைச்சான். அந்த கிருஷ்ணன் அழகா சொன்னா, ரொம்ப நாளா நான் மண்ணுக்குள்ளேயே இருந்தாலும் உடம்பெல்லாம் எரியறது, எனக்கு மலைய சந்தனம் வேணும், நீ போய் பூரி ஜெகநாதன் கிட்டேந்து கொண்டு வா அப்படின்னுட்டான். உடனே அழகா அவரு கிளம்புற, அப்படியே போகும் வரும்பொழுது ரேமுனா அப்படின்னு ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கரையில அழகா ஒரு கோபிநாதன், அந்த கிருஷ்ணன் பேரே கோபிநாதன் பேர், அந்த கோபிநாதன் கோவில்ல அவர் இருக்கார். அப்ப அந்த கோபிநாதன் கோவில்ல கிருஷ்ணனுக்கு டெய்லி கீர் நிவேதனம் பண்ணுவா, பாயசம் 12 பானையில கீர் நிவேதனம் அந்த கோபிநாதனுக்கு டெய்லி உண்டு. இவருக்கு அப்படி ஒரு விரதம், இவர் அங்கேயே போய் யார்ட்டையும் கேட்க மாட்டார், தானா கிடைச்சாதான் சாப்பிடுவார். அஜகர விருத்தின்னு பேரு, மலப்பாம்பு விரதம்னு பேரு. அந்த மலப்பாம்பு ரொம்ப எல்லாம் அலையவே அலையாது, அது பாடு கிடக்கும், எங்க அது பக்கத்துல எது வரும் அதை மட்டும்தான் சாப்பிடும். நம்ம எல்லாம் அப்படி இருந்தாலும் நடக்குமா? ஆனா இப்ப அப்படிதான் ஆயிடுது, போன் பண்ணா பீஸாலாம் வருவாங்க, மழைப்பா மாதிரி தான் ஐட்டம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா எல்லாம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி எல்லாம் மழை பஜகர விருத்தி தான். ஆனா அவளை மாதிரி தபசு ஒண்ணும் பண்றது இல்லை, அது வேற விஷயம். போன் பண்ணிட்டு அழகா டிவி பார்த்துன்னு அவ்வளவுதானே. அந்த அஜகர விருத்தி எங்கேயுமே எதையுமே கேட்க மாட்டார். அப்படி ஒரு வைராக்கியம் அந்த மாதவேந்திரபுரி, ஸ்ரீமன் மாதவேந்திரபுரிக்கு. அப்ப அவருக்கு ஒரு ஆசை, இந்த கீர் எப்படி பண்றா, இது டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனா யாருக்கிட்டையும் கேட்க மாட்டார், அப்படி ஒரு வைராக்கியம். ஒவ்வொரு பிரிவாளுக்கும் ஒரு வைராக்கியம் உண்டு, நம்மள மாதிரி வைராக்கியம்லாம் கிடையாது. ஒவ்வொரு நியூயார்க் ரெசல்யூஷன் இந்த இந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், ஒன்னு கூட ஃபாலோ பண்ணதே கிடையாது. இந்த பிறந்த நாள்ல இருந்து ஃபாலோ பண்ணவே மாட்டோம், எப்படியும் ஒரு 10 நாள்ல கோட்டை விட்டுருவோம். அவர் நம்மளே சமாதானம் சொல்லிப்போம், நான் நினைக்கிறேன் முடியல பாக்கலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விட்டுருவோம். நமக்கு சுபாவம் இது பிரசவ வைராக்கியம்னு பேர். இதுக்கு இந்த ஸ்திரீகளுக்கு பிரசவ வேதனை இல்ல, இனிமேல் ஆத்துக்கார பக்கத்துல சேர்க்கப்படாதுன்னு நினைப்பா. அதுக்கப்புறம் கதை வேற, அந்த பிரசவ வைராக்கியம் தானே நம்மளோடதெல்லாம். இந்த ஏகாதசி விரதம் விரதம் விரதம்னு ஆரம்பிப்போம், 10 மணிக்கு லேசா பசிக்கும், 12 மணிக்கு ஒரு காபியை சாப்பிடலாம்னு தோணும், அப்புறம் 4 காபி சாப்பிட்டா அப்புறம் எங்க பசிக்கும், அதுக்கப்புறம் நான் விரதம் 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 விரதம், அப்புறமா எப்படா அப்ப ராத்திரி ஆயிடுதான், பரவாயில்ல பகல் பொழுது முடிஞ்சாச்சு, இனிமேல் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்மளோட வைராக்கியம் எல்லாம் அவ்வளவுதான். ஆனா மகாத்மாக்களுடைய வைராக்கியம் அப்பேற்பட்ட வைராக்கியம் உண்டு வாழ்க்கை. அவர் மனசுக்குள்ள தோன்றது, டேஸ்ட் பண்ணா தேவலையே, இது நம்ம கோபாலனுக்கும் சமர்ப்பிக்கலாமேன்னு ஒரு ஆசை. தான் சாப்பிடணும்ன்றதை விட தான் ஆராதனை பண்ணக்கூடிய பகவானுக்கு அவன் பிடிச்சிருந்தா இந்த பாயசம் கீர் கொடுக்கலாமேன்னு ஒரு ஆசை. ஆனா அவர் கேட்கிற மனசுக்குள்ள நினைச்சிருந்தா விட்டுட்டார், சார் அப்படி பண்ணப்படாது, எனக்கு ஆசை வந்துடுத்து, இதெல்லாம் பகவான் மேல பேரை சொல்லிட்டு பொய்யான ஏமாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உட்காந்துட்டு கோவில் மண்டபத்தை தியானம் பண்றார். நைட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு, ஆர்த்தி எல்லாம் காட்டியாச்சு, கதவை பூட்டிண்டு பட்டர் ஆத்துக்கு போயாச்சு, வீட்டுக்கு பட்டர் போயாச்சு, படுத்தாச்சு, தூங்கியாச்சு. கொஞ்ச நேரத்தை சொப்பனத்துல பகவான் வந்தான், கோபிநாதன் வந்தான். நீ முதல்ல கோவிலுக்கு வந்து கதவை தர என்னார், ஒரு கேட்டார், எதுக்குடான், இல்ல ஒரு பானை பாயசம் இருக்கு வாசல்ல, என் பக்தன் உட்காந்து தியானம் பண்றான், நீ அவனுக்கு குடு அப்படின்னு. உடனே அந்த பட்டர் சொன்னார், இல்ல கோபிநாதா, எல்லா பானை பாயசத்தையும் நான் விநியோகம் பண்ணியாச்சு, பாக்கி இல்லைன்ற. பகவான் சிரிச்சுட்டே சொன்னா, இல்ல ஒரு பானையை நான் திருடி வச்சிருந்தேன், என் பக்தன் ஆசைப்பட்டா அவனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பானையை திருடி வச்சு, ஒரு யோசனை பண்ணி பாக்குற இல்லையே. இல்ல அவர் சொன்னார், பகவான் சொன்னா, 11 பானை தான் நீ எடுத்தாய், உனக்கு 11 12 மாதிரி கணக்கு காட்டி குழப்பினது நான் தான். பல சந்தர்ப்பங்கள் அப்படி கண்ணு மறைக்கிறதுன்னு தெரியுமா, கரெக்டா கண்ணு மறைச்சிடும். இந்த 100 ரூபாய் நினைச்சு 500 ரூபாய் தாளெல்லாம் கொடுக்கறோம் நம்ம தான். இந்த கண்ணு தெரிஞ்ச வாளுக்கு தான் எல்லா பிரச்சனையுமே வருது. கண் தெரியாதவா ஒரு நாள் கூட தடிக்கி விழுந்து நான் பார்த்ததே இல்லை, இடிச்சுண்டு நான் பார்த்தது இல்லை, படியில தவறி விழுந்து நான் பார்த்தது இல்லை, நோட்டை தடவி பார்த்து கரெக்டா கொடுப்பா ஒரு நாள் கூட நான் சாரி மாத்தி கொடுத்துட்டேன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. நமக்கு இந்த கண் இருக்கு, புத்தி இருக்கு, நம்ம பண்ற அட்ராசிட்டி இருக்கு பாருங்க, அநியாயம். ஒரு நிதானமே கிடையாது நமக்கு, நிதானம் ரொம்ப வேணும். பகவான் சொன்னா, இல்ல நீ 11 தான் எடுத்தாய், நீ வா சரின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை அவருக்கு பகவானுடைய காட்சி கிடைச்சிடுத்து. கடகடன் ஓடி வந்தார், கதவை திறந்தார், தேடி தேடி பாக்கிறார், பானையை காணல. பகவான் கிட்ட கேட்டார், எங்கடா பானையை ஒளிச்சு வச்சிருக்காய் திருடி அப்படின்னு. பகவான் சொன்னா, பீதாம்பரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன், உலகத்திலேயே பாயசத்தை வேஷ்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச ஒரே ஆள் இவன் மட்டும்தான். உடனே பீதாம்பரத்தை தூக்கி பார்த்தா அழகா கால் எடுக்கல, பானையை வச்சுட்டு இருக்கான் பையன். எதுக்கடானா, அந்த மாதவேந்திரபுரி கொடுக்கறதுக்காக நீ போய் குடுன்னுட்ட. உடனே அவர் எடுத்துட்டு போறார். யார் மாதவேந்திரபுரின்னு தெரியல, நிறைய பேர் அங்க படுத்துருக்கா, நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவர் உடனே மாதவேந்திரபுரி மாதவேந்திரபுரி மாதவேந்திரபுரின்னு கூப்பிடுறார். மாதவேந்திரபுரி பார்த்தா, நம்மள மாதிரி வேற யாரோ உள்ளூர்காரா இருப்பா, நம்ம பேர் அவளுக்கு எப்படி தெரியும்னு உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்புறம் திரும்பி திரும்பி கூப்பிட்டோன்னா, சரி மாதவேந்திரபுரி அந்த மகாத்மா பக்கத்துல வந்தார், நீங்க யாரையும் மாதவேந்திரபுரின்னு கூப்பிடுறேன், உள்ளூர்காரரா எனக்கு தெரியல, ஆனா என் பேரும் மாதவேந்திரபுரி தான், என்னதான் கூப்பிட்டாலும் சந்தேகத்துக்காக வந்தேன், உங்களைதான் ரொம்ப நேரமா கத்தின்னு இருக்கேன், என்ன விஷயம்னா, உங்களுக்காக இந்த திருடு பைய ஒரு பானை கீரை ஒளிச்சு வச்சிருந்தான், திருடி வச்சிருந்தான், நீங்க சாப்பிடணும்னு நினைச்சேலாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். அழுதுட்டார் மாதவேந்திரபுரி. கிருஷ்ணா, நான் மனசுக்குள்ளதான் நினைச்சேன், அதை புரிஞ்சுட்டு ஒரு பானை பாயசத்தை ஒளிச்சு வச்சுட்டியாடா, அடே கீர்ச்சோர கோபிநாதான், அன்னில அந்த பயலுக்கே கீர்ச்சோர கோபிநாத் பேர் வந்துடுச்சு, அதற்கு தேவேனு கோபிநாத் தான் இருந்தது, அதுக்கப்புறம் அதுக்கு கீர்ச்சோர கோபிநாத்னு பேர் வந்துடுது அந்த பயலுக்கு, கீர்ச்சோர கோபிநாத் ரொம்ப விசேஷமான. உடனே மாதவேந்திரபுரி பகவான் கொடுத்தான அந்த பிரசாதத்தை சாப்பிட்டார். அந்த பட்டர் சொன்னார், இதுவரைக்கும் நான் கீர்ச்சோர கோபிநாதன் சொப்பனத்துல பார்த்ததில்லை, அவனுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவேன், சொத்தையோட இருப்பேன், ஆனா இப்படி பிரத்யக்ஷத்துல வந்து பேசுவான்லாம் எனக்கு தெரியாது, உங்க காரணம் கொண்டு கீர்ச்சோர கோபிநாதன் என்னிடத்துல பேசினான் அப்படின்னா. அன்னிலேருந்து அந்த பயலுக்கு கீர்ச்சோர கோபிநாதன் பேர் வந்துடுத்து. ஆச்சரியமா, மாதவேந்திரபுரி அந்த பாயசத்தையும் குடிச்சுட்டு அந்த பானையை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு உடச்சு சாப்பிட்டு, ஏன்னா கிருஷ்ணன் ஒழிச்சு வச்சிருந்த பானை, அதுவும் அவன் கைப்பற்றிருக்க பத்திரமா எடுத்து வச்சிருந்துருக்கானு. அப்ப சத்தியமா இருந்தா தானே இது நடக்கும். அப்ப நீங்க கோவில்ல போய் என்ன பிரார்த்திக்கிறீங்களோ அதை பகவான் கேட்டு இருக்கான். நீங்க வீட்டுல இருந்து பிரார்த்திக்கிறதையும் பகவான் கேட்டுதான் இருக்கான். பகவானுடைய காதல விழாம ஒரு பிரார்த்தனையும் இல்லை. சாந்தானந்தபுரியின் ஒரு மகாத்மா இருந்தார், இப்ப பரமபதி சொல்வார், பிரேயர்ஸ் மே பி டிலேட் பட் நாட் டினைட் அப்படின்பார். டிலே ஆகும், டினே ஆகிறதே கிடையாது, நீங்க பாட்டு பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்கோ. எந்த காலத்துல எதை எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு நன்னா தெரியும். இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைச்சா நல்லதா இருக்கும், சில விஷயம் கிடைக்காம இருக்கு நல்லதா இருக்கும். நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பகவான் காது கொடுத்து கேட்டுருக்கா, ஒவ்வொரு பிரார்த்தனையும் பகவான் நோட் பண்ணி வச்சுருக்கா. நீ எப்பயோ பிரார்த்தனை பண்ணிருப்பாள், இன்னைக்கோ நடக்கும், ஆனா சத்தியமா பகவான் நடத்தின சந்தர்ப்பங்கள் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இது நடந்தா கோவில்ல 100 ரூபாய் போட ஏதோ ஒன்று வேண்டி போச்சுக்கோ, நம்ம இதெல்லாம் டீல் தான், பிரார்த்தனையே கிடையாது, எல்லா கண்டிஷனல் சேர்த்து தான். இது நடந்தா 100 ரூபாய் உண்டியல, இது நடந்தா திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுறேன், இது நடந்தா உனக்கு ஒரு கவசம் சாத்துறேன், நடந்தாதான் முன்னாடியே பண்ணிட்டு நீ பண்ணுவாயின்னு யாரும் சொல்றதே கிடையாது. அப்படி பண்ணா அன்கண்டிஷனல், நம்ம வருவா கண்டிஷன், இது பண்ணா நீ பகவான் ப்ரூவ் பண்ணா உனக்கு நான் பண்ணுவேன். பகவான் நம்மள சோதனை பண்றதே இல்லை, நம்ம தான் பகவான சோதனை பண்ணிட்டே இருக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் என்ன கஷ்டப்படுதான் சொல்லவே விட, கடவுள் சொன்னா நீ தான் என்ன கஷ்டப்படுத்தின்னு இருக்காய், வெரைட்டியா யோசி யோசி கஷ்டப்படுத்துறோம். எவ்வளவு தூரம் கோவிலுக்கு வந்தேன், எத்தனை நாமச்சவம் பண்ண, உனக்கு கண் இருக்கா காது இருக்கா பகவான் பார்த்தா, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், பிரத்யமா பார்த்துட்டு தானே இருக்கான், பகவான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். நீங்க பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கோ, காலத்தை பகவான் பதில் சொல்லுவான். இந்த கீர்ச்சோர கோபிநாதன் கோவிலும் இன்னைக்கும் இருக்கு, எல்லாம் சத்தியம். அத்தனை கோவில்கள் இருக்கக்கூடிய பகவானும் பிரத்யக்ஷம் பேசுவான், நடக்கும், சந்தேகமே வேண்டாம், வசத்திதான். அதனால பிரார்த்தனை பண்ணும் அந்த பகவான் கேட்டுட்டே இருக்கான். திருப்பதி பெருமாள், கலியுக வரதன், அவரை பத்தியும் சொல்லணும். ஒவ்வொரு எந்தெந்த பெருமாள்லாம் ஆசைப்படல, அந்த பெருமாள் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் பிளான் பண்ணிதான் வரவே இல்லை. இன்னைக்கு யாரெல்லாம் இங்க வரணும்னு ஆசைப்படல, இன்னைக்கு எந்தெந்த பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்கேனோ அத்தனை பெருமாளும் இங்க இப்ப பிரத்யட்சமா இருக்க. அதனால என்ன வேணுமோ பிரார்த்திச்சுக்கோங்க. நான் நிஜமா முடிக்கணும் சார், திருப்பதி என்ன பத்தியும் சொல்லணும் சார், அவ்வளவுதான். ஆச்சரியமானவன் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. ரொம்ப அசாத்தியமானவர் அப்படின்னா திருப்பதி பெருமாள் தான். தலைமுடிய கொடுத்தா கூட கிருபை பண்ற, இந்த முடிய வச்சு அவர் என்ன பண்ண போற, நமக்கு என்ன தைரியம்னா திரும்பி வளரும்ன்ற தைரியத்துல கொடுக்கணும். வளரவே வளராதுன்னா யாராவது ஒரு முறையா மொட்டை அடிப்பாட்டுங்க, சத்தியமா அடிக்க மாட்டான், திரும்பி கேரண்டியா வளர்ந்துடும். எதுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறோம்னா பகவான் பாக்குறான், இந்த மொட்டை அடிச்சுனா அழகு குறையறது இல்லையா. பகவான் பாக்குறான், இத்தனை தூரம் எனக்காக எதுவுமே கொடுக்க முடியல பிரபோ அப்படின்னு இந்த முடிய கொடுக்கறானே, அந்த பக்தியை நினைச்சுண்டு உருகிறாரா மலையப்ப சுவாமி. அத்தனை வசதி நிஜமாவே கலியுக வரதன் அப்படின்னா மலையப்ப சுவாமி தான். ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. நீங்க பிளான் பண்ணி திருப்பதி போகவே முடியாது, எந்த கோவிலுமே போக முடியாது, திருப்பதி சத்தியமா முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷன் வேணா வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ஆளை வேணா பிடிங்கோ, அவர் எப்ப காட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் காட்சி. நான் இப்பதான் என் கதையே சொன்னேன் இப்படி எல்லாம் பண்ணாரு. சத்தியம் திருப்பதி பெருமாள் நிஜமாவே பிரத்யக்ஷம், இன்னைக்கும் பல பேருக்கு பிரத்யக்ஷம். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியன் பெரிய உபன்யாசகர், குறையொன்றும் இல்லை புஸ்தகம் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அதுல ஒரு இன்சிடென்ட் சொல்றார், அவர் சுவாமி புஷ்கரணி கரையில உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஒரு பாமரன், ரொம்ப சாதாரண ஒரு லேமேன், அவன் அந்த சுவாமி புஷ்கரணி கோனேரின்னு தமிழ்ல பெயர், அந்த குளத்துல குளிச்சுட்டாலே சுவாமி ஆயிடக்கூடிய தன்மை கிடைச்சிருமா, அதாவது சுவாமி புஷ்கரணின்னு பேர். திருப்பதியை பத்தி ஒரு 10 பாசனங்கள் புலம்புற குலசேகர ஆழ்வார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே அப்படின்ச்சார். மலையப்ப சுவாமி, ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, 365 நாளும் கூட்டம்னு அவருக்குதான். மகா கிட்டிகார சுவாமி அவர் தான் வச்சுக்கோங்களேன், பர்ஸ் முதற்கொண்டு மொபைல் இருக்கு, ஏதாவது புடிங்க வச்சுருந்தா உள்ள அனுப்புவார், என்ன மட்டும் நம்பிட்டு வா அவ்வளவுதான். என்ன ஆச்சரியம், 2:30 வெடிகாலம், 2:30 இருந்தாலும் சுட சுட சாம்பார் சாமி கொடுத்துருவா பிரசாதம். ராத்திரி 12 மணினாலும் கையில பிரசாதம் கொடுக்காம அனுப்பவே மாட்டார். யாரா இருந்தாலும் கையில ஒரு தொன்னையில ஏதோ பிரசாதம். இது என்ன ஆச்சரியம், திருப்பதி மத்த இடத்துல கொண்டு வருவோம், திருப்பதி கொடுத்தோன்னு சாப்பிடுவோம், யாருக்குமே வெளில கொண்டு வரணும்னு தோணவே தோணாது. அவாவா வாங்கி அவ சாப்பிட்டு கை அலம்பிட்டுதான் மறுவேளை பார்ப்போம். மத்த கோவில்ல கூட பத்திரமா கொண்டு வரவே வரக்க உண்டு, திருப்பதி மட்டும் லட்டு மட்டும் பத்திரமா வந்தா பெரிய விஷயம். இல்லாடி பகவான் அவ்வளவு வசதி. மலையப்ப சுவாமி ஒரு நாள் உடுத்தின ட்ரெஸ் உடுத்த மாட்டார், அவ்வளவு ட்ரெஸ் இருக்கு அவருக்கு. மத்த கோவில்ல ருட்டீன்ல வரும் இல்லையா, இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் உடுத்திட்டாருன்னா அவ்வளவுதான், குமிஞ்சு கிடக்கு அவருக்கு. குங்குமப்பு முதற்கொண்டு பச்சைக்கருப்புறதுலேருந்து எல்லாமே ஃபாரின்ல இருந்து டெய்லி வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாய்க்கான குங்குமப்பு பெருமாள் திருமேனியில சாத்துறாரு. பச்சைக்கருப்பு எல்லாம் உலகத்தையே தி பெஸ்ட் எல்லாம் அவருக்கு வந்துட்டு இருக்கு, பிளைட்ல வந்துட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய பெருமாள். நிஜமாவே ஆச்சரியமானவர், ஜரகண்டி 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 தான் ஆச்சரியமான ஒருத்தர் மலையப்ப சுவாமி. அந்த மலையப்ப சுவாமி ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் சொப்பனத்துல வந்துட்டார். சுவாமி ராமானுஜர் நிஜமாவே கலியுகத்துல பிறந்ததுனாலேயே, இத்தனை மகாத்மாக்களுக்கு அப்புறமா நம்ம வந்ததுனாலே நமக்கு பெரிய கிருபை. துவாபரயுகத்துல பிறந்ததுனால கூட சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ ராகவேந்திரரோ ரமணரோ விவேகானந்தரோ நமக்கு தெரியாம போயிருப்பான். கலியுகத்துல இப்ப பிறந்ததுனாலேயே இவ்வளவு மகாத்மாக்கள், காஞ்சி மகா பெரியவா எவ்வளவு பெரியவா, கொட்டி கிடக்கு. பாரத தேசம் மாதிரி வேற எந்த தேசத்திலயும் இவ்வளவு பெரிய பக்த கூட்டம் கிடையவே கிடையாது. பாரத தேசத்துல எத்தனையோ ராஜ்யம் மாறி இருக்கு, முகமதியர்கள் காலம், பிரிட்டிஷ்காரர்கள் காலம், இன்னைக்கு காலகட்டம், சேர சோழ பாண்டியர் நிறைய உண்டு. ஆனா எல்லா காலகட்டத்திலையும் பக்தர்கள் இருந்திருக்கா, பக்தர்கள் இல்லாத ஒரு காலம்னு பாரத தேசத்தினுடைய வரலாற்றுல கிடையவே கிடையாது. பக்தி இல்லாம பாரதத்தை பார்க்கவே முடியாது. பக்தியோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம்தான். அத்தனை வசதி பாரத தேசம் நிஜமாவே சாரா ஜஹான்சி அச்சாதான். நிஜமாவே சாரி ஜஹான்சி அச்சான்றது ரொம்ப சத்தியமான வார்த்தை தான். அவ்வளவு அழகு பாரத தேசம். அப்ப ஒரு நாள் ராமானுஜர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்துல உட்காந்து. ராமானுஜர்லாம் உபன்யாசம் பண்ண அப்படி கம்பீரியமா இருக்கும். பிரத்யக்ஷ அனுபவத்தை தான் சொல்லுவா. ரொம்ப வசதி. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். அதுல நம்மாழ்வார் சொல்றார், திருப்பதி பெருமாளுக்கு நம்ம நிறைய கைங்கரியம் பண்ணணும் அப்படி. இன்னைக்கும் பாருங்க, சர்வீஸ் வாங்கிக்கிற பெருமாள்னா திருப்பதி பெருமாள் தான். எல்லாம் பெருமையா சொல்ல திருப்பதி சர்வீஸுக்கு போறேன்னு ஸ்ரீரங்கத்துக்கு போறேன் யாராவது சொல்றாளா? பண்டிபுரத்துக்கு சர்வீஸ் பண்ண யாராவது சொல்றாளா? யார வேணாலும் சர்வீஸ் கூப்பிடுற ஒரே ஒருத்தர் மலையப்ப சுவாமி தான். அவர் ரேஞ்சே தண்ணி வச்சுக்கோங்களேன். அப்படியான ஒரு மணிக்கு லஞ்ச் டைம்ல எல்லாம் போய் லைன்ல நின்று அழகா சுடக்கிறோம் சாம்பார் சாம் தை சார் எல்லாம் கொடுக்கும். நம்பி போய் நிக்கலாம் பெருமாள். மத்த கோயில நிக்கிறோம்னா உள்ள போய் மாட்டின்னு சாப்பிடறது என்ன கிடைக்கும்னு தேடணும். திருப்பதி பெருமாள் பைசாவே இல்லைனா கூட அந்த கூண்டுல மாட்டின்னா கூட கோவிந்தா கோவிந்தான்னு கத்தவே இல்லைனா கூட கையில கொண்டு வந்து இருக்கிற இடத்துல தண்ணியும் சோறும் கொடுக்கற ஒரு வரதன்னா மலையப்ப சுவாமி. சந்தேகமே வேண்டாம். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வம். அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளும்படியான ஒருத்தன். ஆந்திரா பொலிட்டீஷியன் ஒருத்தன் கூட மலையப்ப சுவாமி கிட்ட வம்பே வச்சுக்க மாட்டான். ஒருத்தன் கூட வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவர் பலம் என்ன நன்னா தெரியும். அப்பேற்பட்டவர் மலையப்ப சுவாமி. அந்த மலையப்ப சுவாமி சுவாமி ராமானுஜர் இடத்துல சொப்பனத்துல வந்துட்டார். ராமானுஜா எனக்கு மாலை கட்டி போடுறதுக்கு யாராவது ஆள் அனுப்பப்படாதாடா அப்படின்னு. உடனே சிரிச்சார் ராமானுஜர். மலையப்பா ஏன் இப்படி பொய் சொல்ற? உனக்கு என்ன மாலைக்கா குறைச்சல்? திருப்பதி பெருமாளுக்கு அந்த மாலை வைக்கிற இடத்தையே பார்க்கணும். நல்லா ஏசி போட்டுன்னு ஜம்முன்னு இருக்கும். திருப்பதி பெருமாளுக்கு ஒரு நாள் மாலையாவது வாழ்ந்து பார்க்கணும். ஏசியில குழுகுழுன்னு இருக்கலாம். அந்த ஏசி விட்டு வெள்ள வந்தா நேர பெருமாள் கழுத்துலதான். எத்தனை மாலை போட்டா இன்னும் கூட நாலு மாலை சாத்தலான்ற மாதிரி ஒரு பெரிய தோள்கள் திருப்பதி பெருமாளுக்கு தான். மாமேகம் சரணம் பிரஜன் நிப்பா. கீதையில பகவான் சொல்றான், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். வருந்தாதே வருந்தாதே அப்படின்னு கேரண்டியா சொல்ற. நீ டென்ஷன் ஆகாதே நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதே நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாதே நான் பாத்துக்கிறேன், நீ யோசிக்காதே நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. ரமணர் சொல்ற சும்மா இருந்த நமக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. தேவையில்லாதெல்லாம் யோசிப்போம். இன்னைக்கு வா அப்படி பேசினா நாளைக்கு நான் அப்படி பேசுவேன் எல்லாம் பிளான் பண்ணுவோம். கடைசியில் நடக்கவே நடக்காது. கடைசியில் நம்ம பிளான் பண்ணதுதான் மிச்சம். வேஸ்டா போடும். துக்கமா இருக்கு. எவ்வளவு பிளான் பண்ணு ஒண்ணுமே நடக்கலன்னா பெருமாள் பொறுப்புல ஒப்படைச்சிருந்தா அவர் பார்த்துப்பார். பக்தர்களை காப்பாத்துறதுக்காக இருக்கார். அதுலயே மலையப்ப சுவாமி இடது கையை தனக்கு காட்டார் மாம் ஏக்கம். ஒரு கை வலது கையை திருவடி காட்டார் சரணம் பிரஜ என் ஒருவனை மட்டுமே சரணடை அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு, பரம நாஸ்திகன். நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்படிலாம் உண்டு லோகத்துல ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்க வருஷம் ஒரு தடவை இல்லாட்டி மாசம் ஒரு தடவை திருப்பதி போயிடுவார். மலை ஏறுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ட்ரெக்கிங் நான் கேட்பேன், எங்காலதான் பிடிக்கலையோன்னு. எதுக்கு மலை ஏறு? 1000 மலை இருக்கேன். ஓய் வங்காள பாக்கல யாரையா போறா? மலை அருமையா இருக்கு, நல்ல வெர்ஜின் ஃபாரஸ்ட், நல்ல மூலிகைகள், அதனால ஏறுறேன். ஒரு தடவை கூட உள்ள நுழைய மாட்டேன் நான் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இன்னைக்கா ஒரு நாள் பாருங்க, பெருமாள் உங்களை உள்ள கூண்டு போவார். ஏன்னா எங்க ஆழ்வார் சொல்லியிருக்கார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் மாவேனும் சொல்லியிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு தடவை ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்துப்பா சொன்னார். ஏ ரூப், என்னோட பழைய பேர் அது. உங்ககிட்ட சொல்லணும்டா ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார் அப்படின்னு? திருப்பதி பெருமாள் உள்ள போய் நான் பார்த்துட்டேன்டான்னு. இது எப்படி நடந்தது? இந்த கொடுமை எப்படி நடந்தது அப்படின்னு நானு அவர் சொன்ன. நானும் என் கூட என் ஃப்ரெண்டு வந்தார். அவர் பரமாஸ்திகன். ஆளை பிடிச்சி எப்படியா உள்ள போனான்னு பார்த்தா நடக்கல. நான் வாசல நின்று இந்த பைத்தியங்கள்லாம் உள்ள போகிறதேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கூர்கான பார்த்தான், உள்ள போனமா சார்னா? இல்லப்பான இல்ல வாங்க சார்னு உள்ள கொண்டு போய் சாமி பகல நிக்க வச்சுட்டான். பரமநாஸ்திகன், பரமநாஸ்திகன் அதுதான் மலையப்ப சுவாமி. எப்படி யார உள்ள அழிச்சிட்டு போவார்னு நம்ப கூட முடியாது. அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார். அவன் பாவன் படியா கிடக்கிறான், அவனை உள்ள கூடுவோம் அடைங்கிறார். நான் வேண்டான்னு என்ன கூட்டு போயிட்டார் அப்படின்னு. அத்தனை ஆச்சரியம். நான் சொன்னேன், சத்தியமா இருக்காங்க வேண்டானோட கூட்டு போற தெரிஞ்சுதா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு எப்படி சண்டை ஒண்ணு எனக்கு இருக்கும். அத்தனை வசதி மலையப்ப சுவாமி. அப்ப ராமானுஜர் கிட்ட பகவான் சொன்னார், எனக்கு மாலை கட்டி போறதுக்கு ஒரு ஆள் அனுப்பேண்டா. உடனே ராமானுஜர் சிரிச்சார், உனக்கு என்ன மாலைக்கா குறைச்சல்? பகவான் சொன்னார், எல்லாரும் மாலை கட்டி போடுறா, ஆனாலும் ஒவ்வொரு மாலையிலும் ஒரு பிரார்த்தனை இருக்கு, இது நடந்தா இந்த மாலை, இது நடந்தா அந்த மாலை, நைனா இருக்கேன். ஆனா எனக்குன்னு யாரும் மாலை கட்டி ஒண்ணுமே எதிர்பார்க்காம எனக்குன்னு மாலை கட்டி போடுறதுக்கு ஒரு பயம் இல்லடான்னுட்டா. உடனே ராமாவுக்கு ரொம்ப வருத்தமா எடுத்து, சரி காத்தால ஏற்பாடு பண்றேன், சுயம் பிரத்யக்ஷ பிரம்மம். ஆனாலும் ராமானுஜரை பிடிச்சாதான் அவருக்கே காரியம் நடக்கிறதுன்னா, நமக்கும் ராமானுஜன் திருவடிதான் கதி. காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயித்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு என்று தித்திக்குமே. 92 வயசுல தமிழ்நாட்டில் இருக்க நாஸ்திகவாதிக்கு கூட ராமானுஜரை பத்தி எழுதணும்னு தோணிடுத்துனா ராமானுஜர் வசதி தானே. பூனலை அறுத்து குடுமிய வெட்டி எவ்வளவு அக்கிரமம் பண்ணி இந்து தர்மம் எல்லாம் கேவலம் சொன்ன அந்த கழவனுக்கு 92 வயசுல ஒரு புத்தி வந்து ராமானுஜர், ஏன் ராமானுசான் எழுத வேண்டிதானே, ஜாதா ஆகாதோன்னு அதெல்லாம் வடமொழி வார்த்தை தானே ராமானுசர், அதெல்லாம் மதத்தில் புரட்சி செய்த மகான், மதமே ஆகாது, மகான் மட்டும் எப்படி ஆகிறது? அப்ப ராமானுஜர் எத்தனை வசத்தின்னு பாத்துக்கோங்க, புத்தியே இல்லாதவனுக்கு கூட புத்தி கொடுக்கற அளவுக்கு காரே கருணை ராமானுஜர், சந்தேகமே வேண்டாம். அத்தனாச்சரியம். அடுத்த நாள் ராமானுஜர் உபன்யாசம் பண்றார், பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றார், இந்த மாதிரி மலையப்ப சுவாமிக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், யாராவது போகிறேளா அப்படின்னு விட்டார். உடனே ஒரு தெரிந்து நின்றார், நான் போறேன் சுவாமி அப்படின்னார். அனந்தாழ்வான்னு பேர், மேல்கோட்டை திருநாராயணபுரம், ரொம்ப விசேஷமான ஒரு இடம், திவ்ய தேசம் இல்லை, ஆனா ராமானுஜர் 12 வருஷம் வாழ்ந்த இடம். அவர் சொன்ன, அடியேன் சுவாமி கிளம்புறேன் தொண்டனூர் பக்கத்துல, சில இடம் தொண்டனூர்னு காண கிடைக்கிறது. அடியேன் சுவாமின்னுட்டார், நீதாண்ட ஆண் பிள்ளைன்னு விட்டார் ராமானுஜர். ராமானுஜர் அதுக்கப்புறம் ஒருத்தரையும் ஆண் பிள்ளைன்னு சொல்லவே இல்லை, அந்த அனந்தாழ்வான மட்டும்தான் நீதான் ஆண் பிள்ளை அப்படிங்க. கூட்டிட்டு போற மனைவி கர்ப்பவதி, கர்ப்பவதி கொண்டாட்டிய ஆத்தவிட்டே இறக்க மாட்டோம், அவர் கூட்டுண்டு 7 மலை ஏறுற, ரொம்ப மனோதைரியம். அதனால ஆண் பிள்ளைங்க பயம் வந்துருந்த ஆண் பிள்ளை இல்லையா, நெஞ்சு நிமிந்து நிக்க வேண்டாமா, ஆண் பிள்ளையாச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதானே, ஆண் பிள்ளை ஜம்னு சிங்கம் மாதிரி கர்ஜனம் பண்ணி கிளம்ப வேண்டாமா. கிளம்புறாராம் 7 மலை, வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி விருஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி, இந்த 7 மலைகள் பெயரை நீங்க சொல்லிட்டு வந்தாலே சீக்கிரத்துல திருப்பதி பெருமாள் தரிசனம் கிடைக்கும். அவர் தடவை சொன்னா திரும்பி சொல்லுங்க, வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி. அப்புறம் வாட்ஸ்அப்ல கேட்டு எழுதி வச்சுக்கோங்க, டெய்லி ஜபிச்சுட்டே வந்தேன்னா சீக்கிரத்துல மலையப்ப சுவாமியுடைய தரிசனம் சத்தியமா கிடைக்கும். வெங்கடேஸ்வரன் தான், வெங்கடேஷ் பேர் கிடையவே கிடையாது, தமிழ்நாட்டுக்காரன் இந்த அக்கிரமம் பண்றான், வெங்கடேசன் தான் பேர், வெங்கடேசன் பேர் தப்பு, வேம்னா பாபம், கடம்னா புசுங்குதல், வெங்கடேசன் வெங்கடநாதன் ராகவேந்திர பேர் வெங்கடநாதன் தான், வெங்கடேஷ் தான், அதுல வந்து இப்ப அந்த நியூமராலஜி தான் சேர்ந்து வெங்கடேஷ்லாம் ஆகி அது படுற பாடு, வெங்கடேசன் வெங்கடநாதன், வேம்னா பாபம் கடம்னா புசுங்குதல், பாபத்தை புசுக்குமான இடம் வெங்கடம், அதாவது திருவேங்கடம் உடையான் அப்படின்னு சுவாமிக்கு பெயர். அழகா அந்த 7 மலை ஏறி நேர ஜோரா போயிட்டா கோவிலுக்கு, மலை ஏற நேரம் முதல்ல மலையப்பன தான தரிசனம் பண்ணணும். ஆனா சரியா திருவேங்கடத்துல போனா முதல்ல வராக மூர்த்தியத்தான் சேவிக்கணும், அவர் தான் ஓனர் ஆஃப் த லேண்ட், இவர் வாடகை தான் இருக்கார், ஆனா இவர் பண்ற அட்ராக்சி தான் ஜாஸ்தி, எல்லா கூட்டமும் டென்ஷன்லாம் இவருக்கு தான், வராக மூர்த்தி அவர் பாடு ஜெயமே தேமேன்னு இருக்கா. இன்னைக்கு என்னடா முதல் நிவேதனம் அவருக்கு மரியாதை, அதெல்லாம் இவருக்கு தான். அழகா ஜோரா அவர் போனார், ஒரு இடம் பார்த்துட்டு உடனே மண்ணை வெட்டி அங்க ஒரு ஏரி வெட்ட ஆரம்பிச்சுட்டார், ராமானுஜன் ஏரின்னு. இன்னைக்கும் அந்த ஏரி திருவேங்கடமலையில இருக்கு. அந்த அனந்தாரம் அப்படி மழை வெட்ட ஆரம்பிச்சுட்டார். அப்ப அழகா ஒரு இள வயசு பய வந்தான், வந்துட்டு சுவாமி நீங்க ஏதோ பகவத் கைங்கரியம் பண்றா போல இருக்கு, இந்த கைங்கரியத்துல எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கோ, இந்த மண்ணை வெட்டி போடுறதுக்கு நானும் ஒத்தாசை பண்றேன் அப்படின்னு. உடனே அனந்தாழ்வான் சொன்னார், இல்லப்பா இது என்னுடைய ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர் எனக்காக பிரத்யேகமா கொடுத்ததப்பா, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இயலாது, நீ கிளம்பி போயிடு அப்படின்னு. அவன் திரும்பி திரும்பி கேட்டான், அடி வாங்க ஓடுற பயிரேன்னுட்டு பய போயிட்டான். இவருடைய மனைவி கர்ப்பவதி, அவர் மண்ணை வெட்டி கொடுக்க அவர் கொண்டு போய் போடுறார். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் என்ன வைராக்கியசாலிகளா இருந்திருக்கா. இந்த அம்மா கொண்டு மண்ணை கொட்டும் பொழுது பாதி வேலை இந்த பைய பிடிச்சுட்டான், அம்மா நீங்க கர்ப்பவதி இவ்வளவு கஷ்டப்படுறேளே, உங்களை பாக்குறதையே மனசு கேட்கல. ஒண்ணு பண்ணுங்க, பாதி தூரம் நீங்க மண் கொண்டு வாங்க, மீதி தூரம் மண்ணை நான் கொண்டு போறேன், தாங்கோ அப்படின்னு. உடனே ஆச்சரியமா அவளும் பார்த்தா கர்ப்பவதி வேற, முடியல, இந்த பிள்ளை பேசுறதும் சமத்தா இருக்கு. உடனே மண் கூடையை அதுகிட்ட கொடுத்தா இது ஓடி போய் கொட்டிட்டு கொண்டு கொடுத்து கொடுத்து. நான் இங்கேயே நிக்கிறேன், அங்க போனா திட்டு வாங்குவான் தெரியும், அதனால பாதியில கள்ளன் கரெக்டா ஏமாத்திட்டான். அழகா அந்த அம்மா கூடையை வாங்கிட்டு போனவொடனே அனந்தாழ்வான் குடிச்சுட்டார். அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுக்கு நேரம் ஆகுமே, வழியில எங்கேயாவது மண்ணை கொட்டிட்டியா, என்ன கவனமா இருக்கா பாருங்க. உடனே அவள் இப்படி பேந்த பேந்த முழிச்சா, என்ன விஷயம் உண்மையா சொல்லுன்னு மிரட்டினார். இல்ல ஒரு பிள்ளையாண்டான் வந்தான், கேட்டான், கொடுத்தேன், ஒரு பார்த்தா அந்த பையனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்ணை வெட்டி இவகிட்ட கொடுத்துட்டோ பின்னாடியே ஒளிஞ்சுட்டு போறார். இந்த பயலை பிடிச்சு அடிக்கணும்னு இவர் கரெக்டா அழகா மண்ணை எடுத்துட்டு போக கண்ணை காட்டுற, டே டே இப்படி கண்ணை காட்டுற, பின்னாடி ஆள் இருக்காருன்னு அவன் கேக்குறான். என்னம்மா என்ன கண்ணை கண்ணை காட்டுகள் அப்படின்றான். இவன் கஷ்டப்பட்டு இவனை காப்பாற்றணும்னு கண்ணை காட்டினா என்ன விஷயன்ற, உங்க வீட்டுக்காரர் இங்க எல்லாம் தைரியமா இருங்க, அவர் அங்கங்கேதான் இருக்காரு, இவர் கோபம் பிபி எகிறது, என்ன திமிரு பய அப்படின்னு பார்த்தா கரெக்டா இவன் கூட வாங்க போடா போடா, என்னமா போடா போடான்னு சொல்லி இவர் பின்னாடி ஒளிஞ்சு எட்டிட்டு பாக்குற. இவர் பின்னாடி ஒரு முடிய பிடிச்ச சும்மா இருடி அப்படின்றார். இந்த பயலுக்கு தெரியல குடுங்கம்மான் கூடைய வாங்க போக இவர் பாஞ்சு இந்த பயலுடைய கைய பிடிச்ச பயந்தே போயிட்டான். ஹா நீங்க எப்ப வந்தேன், பயல எங்க கைங்கரியத்தை தட்டி பறிக்க கெடுக்க வந்தாயோ அப்படின்னு அடிக்க கை ஓங்கினார். பைய கைய உதறிட்டு ஓடினான். ஓடினோன்னு அவருக்கு ரோஷம் ஜாஸ்தியா போயிடுச்சு. சின்ன பைய என்ன ஏமாத்திட்டு ஓடுறான்னு பின்னாடியே துரத்தினான். அவன் ஓடுற ஓட்டம் இவரால ஓட முடியல. கடைசியில ஒரு சிட்டியில பார்த்தாரு, கோபத்துல கையில அந்த கடப்பாரி வீசி அடிச்சா. இவன் வீசி அடிக்கவும் அந்த பைய திரும்பவும் தாழையில பட்டு கீழே விழுந்து ரத்தம் கொட்டிச்சு பையனுக்கு. இனிமேல் வருவன் பயல அப்படின்னு ஓடுறான். அப்பயும் ஓடுறான் அவன். இவர் பின்னாடியே ஓடினா ரத்தத்தோட ஓடின அந்த பையன் நேர சன்னதிக்குள்ள போய் மறைஞ்சுட்டான். சன்னதிக்குள்ள போய் மறைஞ்சா அடுத்த நிமிஷம் பார்த்தா திருப்பதி சீனிவாசன் தாடையிலேருந்து ரத்தம் வழியது. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, ஓ மலையப்பா நீதானா அந்த வேலை பண்றது, ஏதோ வந்தோமா பூ மாலை கட்டி போட்டா வாங்கிக்கிறோமா அதை விட்டுட்டு கைங்கரியத்தை கெடுக்க வந்தியோ அப்படின்னு விட்டார். உடனே அங்க இருக்கவாள் சுவாமி என்ன பண்ணுறது, பெருமாளுக்கு ரத்தம் வழியறது, இதை எடுத்து அவர் அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம், என் வேலை இல்லை அப்படின்னா. இல்ல சுவாமி அடிச்சது நீர் தான், நீர் மருந்து போடாதான் நிக்குங்க. உடனே பச்சை கற்பூரத்தை எடுத்து அப்பி இப்படி தாடையில வச்ச அதான் திருப்பதி பிரம்மன் ஒரு ஒயிட்டா. நம்ம ஸ்ரீரங்கன் அதெல்லாம் யாருக்கும் கிடையாது, ஒரு பிரெஞ்சு பையன் மாதிரி இப்போ வச்சிருப்பாரு சுவாமி தேமேனு ஜம்முனி காலத்து பசங்களை ஒன்று வச்சிருக்கேன். அந்த மாதிரி வெள்ள வெளேன்னு ஒரு தாடி, வெள்ள மீச பார்த்த சாரதி, வெள்ள தாடி அப்படின்னா மலையப்ப சுவாமி. இன்னி வரைக்கும் அந்த காயம் ஆறலையும் பெரியவா சொல்றா. அந்த பச்சை கற்பூரம் வச்சுட்டே இருக்க பத்திரமா வச்சிருந்துருக்காரான். நல்லாதான் அடிச்சான் பெருமாள் அப்பா தாடைய தடவி பாத்துக்கிறேன். பா என்ன அடி தெரியுமாடி பத்மாவதி, சரியான அடி, என்ன ஏன் தெரியுமா, தாயார் சொன்ன சந்தோஷப்படுங்க, மூக்குலையோ கண்ணிலையோ படாம இருந்தது தப்பிச்சுக்கோங்க. இன்னி வரைக்கும் பெருமாளுக்கு அந்த தாடையில பச்சை கற்பூரம் வச்சிருந்துருக்கா இந்த அனந்தாழ்வான் அடிச்ச அடி. இன்னைக்கும் அந்த கடப்பாறை கோவில்ல இருக்கு. கோவில ராஜகோபுரத்தை நுழையிறோம், அந்த கால அலம்பிண்டு உள்ள நுழைவேலை நுழையிற இடத்துல வலதுகை பக்கத்துல மேல பார்த்தேன்னா அந்த கடப்பாறை தொங்க விட்டுருக்கான். அனந்தாழ்வான் கடப்பாறை, அனந்தாழ்வான் குரோபார்னு எழுதி மாற்றி தொங்க வச்சிருக்கா. உள்ள போகும் மானசீகமா அந்த கடப்பாறை எடுத்துன்னு போகும். அப்ப யாரும் ஜரகண்டி சொல்ல மாட்டா. சத்தியம், கோவில் இருக்கிற பகவான் சத்தியம். மலையப்ப சுவாமி இன்னைக்கும் சாட்சியா தாடையில அந்த பச்சை கற்பூரத்தை வச்சிருந்துருக்கா. அப்ப வசக்தி தான், வசக்தி தான் மலையப்ப சுவாமி, வசக்தி தான் உடுப்பி கிருஷ்ணன், வசக்தி தான் குருவாயூரப்பன், வசக்தி தான் திருக்குடந்தை ஆறாவமுதன், வசக்தி தான் காஞ்சிபுரம் சொன்னவண்ணம் செய்த பெருமாள், வசக்தி தான். அப்ப கோவில்கள்ல இருக்கிற மூர்த்தி எல்லாமே பிரத்யக்ஷம், அதே பகவான் தான் நம்ம வீட்டுல போட்டோவாகவோ மூர்த்தியாகவோ இருக்கு. சோ நீ எங்கிருந்து பிரார்த்தனை பண்ணாலும் பகவானுக்கு கேட்கும், மானசிக்கமா பிரார்த்தனை பண்ணுங்கோ. இந்த மாதிரி எல்லாம் எனக்கும் ப்ரூவ் பண்ணுன்னு கேளுங்க, அப்பதான் நம்புவேன்னு சொல்லுங்க. அவள் வந்து கதகதையா சொல்லிட்டு போறா, நாங்க நம்பருக்கு காதுல பூவா வச்சுட்டு இருக்கோம், இது உண்மையா இருந்தா காட்டி கொடுன்னு சொல்லுங்க. சத்தியமா பகவான் காட்டி கொடுப்பான். எத்தனையோ பிரார்த்தனை நீங்க பண்ணிருக்க, அதெல்லாம் நடந்திருக்குன்னா பகவான் சத்தியமா இருக்கிறதுனால தானே நடந்திருக்கு. சொல்லுவான் நீங்க பிரார்த்தனை பண்ண நடந்து, சில பிரார்த்தனைகள் பலித்தம் ஆகல அப்படின்னா ஒண்ணு அந்த பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஒரு கற்பனையில போயிடும், இது நடந்துருவோம்னு ஒரு கற்பனையில, பிரார்த்தனையை விட கற்பனை ஜாஸ்தியா இருக்கும். சில பிரார்த்தனைகள் இன்னைக்கு நடக்கிறத விட நாளைக்கு நடந்தா நல்லா இருக்கும், இந்த வருஷத்துக்கு போல அடுத்த வருஷம் நடந்தா இருக்கும். தெர் இஸ் எ ரீசன், வேலிடா லாஜிக்கலா ஒரு ரீசன் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவுமே உலகத்துல நடக்கல. நம்ம பண்றதுல காரணமே வேண்டாம். பகவான் எது பண்ணாலும் காரணத்தோட தான் பண்ணுவான், சந்தேகமே வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் தடைபடுறதுன்னா ஏதோ நன்மை இருக்கும். எங்கேயாவது தடிக்க விழுந்துட்டோம், கை கால் உடஞ்சு விடுத்தோம் அப்படின்னா அதையும் நன்மைக்கு தான். போர்ஜி ரெஸ்ட், சுவாமியே ரெஸ்ட் கொடுத்துருவார். கை கால் நல்லா இருந்தா அவாத்து ஃபங்க்ஷன் போகணும், இவாத்து ஃபங்க்ஷனுக்கு போகணும், எல்லாம் இம்சை இருக்கு பாருங்க. ஏதாவது கை கால் உடஞ்சு விடுத்தோம் அவளே வந்து எல்லாரும் நம்மளை பார்க்க வந்துருவா, துக்கம் விசாரிக்க வந்துருவா. அப்புறம் நீங்க ஒன்றும் அலைய வேண்டாம்வா, எங்க வீட்டில் கல்யாணம், நீங்க வருவேன்னு எதிர்பார்த்தேன், வர முடியல பரவாயில்ல, இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டுவா. ஆனா வீட்டுக்கு வந்து பட்சணம் கொடுத்துவா. சமயத்துல நம்ம கை கால் நல்லா இருந்து போனா கண்டுக்க கூட மாட்டா. நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ், ரிமெம்பர் த பிளெஸிங்ஸ், ஃபர்கெட் த டிஸ்கைஸ். எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. சுவாமி அவ்வளவு அழகா பொத்தி பத்தி 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 நம்மளை பாதுகாக்கிறோம். அதனால கோவில்கள்லாம் நமக்காகத்தான். நேரம் கிடைச்சதா கோவிலுக்கு போகணும். இவங்கெல்லாம் ஊர் ஊரா போகிற பாக்கியம், அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனாலேயே நிறைய கோவில்கள் பாக்குற பாக்கியம். இல்லாட்டி ஊரை விட்டு கிளம்புவே சொல்லுவோம், நீங்கெல்லாம் சத்தியமா கிளம்ப மாட்டேன். ஊர்லயே இருப்பாள், பக்கத்திலே கோவில் இருக்கும், போகிறதுக்கு டைமே கிடைக்கல, பெருமாளை பார்க்க சமயம் வாய்க்கலன்னு. அதே வெளியூர் வந்துட்டேன்னா பக்கத்துல இருக்க கோவில்லாம் ஒவ்வொன்னா விசாரிச்சு போய் பார்க்க ஆரம்பிப்பேன். அதனால அப்பப்போ சொந்தக்கார யாராவது வந்து அவள்லாம் கூண்டு போய் காட்டி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். இதுலயே உடுப்பிசோம் 4-5 ரூபா பார்த்துடலாம். எந்த ஊர்ல அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். இதெல்லாம் பகவானை சம்பளத்தையும் கொடுத்து, குவார்டர்ஸையும் கொடுத்து, தங்கறது இடத்தையும் கொடுத்து, சாப்பாடையும் போட்டு, தனியார் லீவையும் கொடுத்து, சும்மா இருக்க போயிட்டு வா அப்படின்றாங்கன்னா அப்ப பகவான் நமக்காக கோவில் கொண்டு இருக்க, நமக்காகத்தான் பகவான் கோவில் இருக்க. போய் பார்க்கணும், நன்னா அனுபவிக்கணும், நன்னா பிரார்த்தனை பண்ணணும். ஆனா உடம்பு பலமா இருக்கும் போது நிறைய கோவில்கள் பார்த்து வச்சுக்கணும். ஒரு சித்திக்கு மேல உடம்புக்கு முடியாது, உடம்புடைய சுபாவம் இவ்வளவுதான். எல்லாமே ஒரு லெவலுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி எக்ஸ்பைரி வேறே நம்ம உடம்புக்கும் உண்டு. என்னதான் தங்கபஸ்தம் சாப்பிட்டாலும் அது உடம்பு இவ்வளவுதானே, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப உடம்பு நல்லா இருக்கும்போது நிறைய கோவில்கள்லாம் பார்த்து வச்சிருந்தோம்னா போக முடியாதும்போது அதை நினைச்சுண்டு ஆனந்தமா இருக்கலாம். அதுக்காகத்தான் கோவில்கள் போ மனசு அப்படியே நிக்கிறோம், அந்த கோவில் போனேன், இந்த கோவில் போனேன். அது சில கோவில்கள்லாம் மறக்கவே மாட்டோம், செருப்பு தொலைஞ்சிருக்கும், மொபைல் போன் தொலைஞ்சிருக்கும், சத்தியமா ஆயுசு முழுக்க ஞாபகம் வச்சுருப்போம், செயினை தொலைச்சிருப்போம், மோதிரத்தை தொலைச்சிருப்போம். பெருமாளே எடுத்துட்டார், சந்தோஷப்படுங்க. ஏதாவது தொலைச்சல்னா பெருமாள் எடுத்துட்டார், தாயார் வாங்கின்றான், சந்தோஷமா விட்டுருங்க. ஆயுசு முழுக்க பகவான் நினைச்சுட்டே இருப்போம். எப்பவுமே தொலைச்சதையும் மறக்க மாட்டோம், தொலைச்ச இடத்தையும் மறக்க மாட்டோம், ஏமாத்தினவாளும் மறக்க மாட்டோம், ஏமாந்ததையும் மறக்க மாட்டோம். அதனாலதான் பகவான் கோபி கடத்துல வெண்ணையெல்லாம் திருடினான்னா ஆயுசு முழுக்க வெண்ணையத்துல நினைச்சு நினைச்சே கிருஷ்ண தியானம் பண்ணிட்டு இருந்தான். ஆயுசுல பிடிச்சவாள் நினைக்கிறோமோ இல்லையோ, நம்மளை பிடிக்காதவாள் நினைச்சுட்டே இருப்போம். அதனால சுவாமியை நினைச்சுட்டே இருங்கும். சுவாமியை நினைக்கிறத போல ஒரு சுகம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால எப்பெல்லாம் முடியுமோ, நேரம் கிடைக்கிறதா கோவிலுக்கு போங்க. எந்த கோவில் பக்கத்துல இருக்காளோ, இங்க இருக்கலன்னா மங்களாதேவி இருக்கா, எத்தனையோ கோவில்கள் இருக்கு, அழகழகா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சம்பிரதாயம், அவ பகவான கொண்டாடுற முறைகள், பூஜா முறைகள் கொட்டி கிடக்கு. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இடத்துல வந்து அழுதா மாதிரி டிரான்ஸ்பர் போட்டுட்டாங்க, சந்தோஷப்படுங்க. பக்கத்துல என்னென்ன கோவில்கள் உண்டா பாத்துருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஊர்ல ஏதாவது ஊர்ல யாராவது ஊர்ல எங்கேயாவது கல்யாணம் வைப்பா, உடனே அழகா ரெண்டு நாள் முடியாது கல்யாணத்தை போய் உட்காந்து வந்து பேசிட்டு சிரிச்சுட்டு வெட்டிக்காத பேசின்னு காலத்தை ஒன்றும் அவசியமே இல்லை. போங்கோ இறங்குங்கோ, அழகா வெட்டி படிக்கலாம், பத்திரமா வைங்கோ, டிஃபன் சாப்பிடுங்கோ, பக்கத்துல என்ன கோயில் உண்டோ போயிட்டு வந்துருங்க. முகூர்த்தது போது இருங்கோ, ரிசப்ஷனுங்கோ, தலையை காட்டினா போதும். அப்படியே ஈஷிந்தி பீஷிந்தி, நீ நன்னா இருக்கியா, நான் நன்னா இருக்கியா, அப்புறம் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹாய் பாய்னு சொல்லி தூரத்துல லக்ஷ்மண் ரேகா மாதிரி கோடு போட்டு மனுஷால் நிக்க வச்சுட்டு எத்தனை தடவை முடியுமோ கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நம்மளா ஸ்ரீரங்கம் போவோமா, அது ஸ்ரீரங்கத்துல கல்யாணம், ஐயோ அவ முகத்துல முடிக்கணும், 10 வருஷம் பழக்கம் போயிடுவோம். 2 நாள் லீவெல்லாம் எடுத்துட்டு ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணி போயிடும். அங்கே உட்காந்து 3 வேளை சாப்பிட்றதுக்கா, ஸ்ரீரங்கத்துல கல்யாணம் வைக்கணும். பகவான் இதுக்கு சாக்கிட்டாது, என்ன பாருடா, தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்டேன், சாப்பாடு டென்ஷன் கிடையாது, நீ வந்து பார்த்தா போதும், எல்லா பிளானும் அவர் பண்ணி வச்சிருக்கார். போய் பெருமாளையும் தாயானும் சேவிச்சா போதுன்னு அது திருச்செந்தூர் பக்கம் போறோம்னா உடனே மலையப்ப அழகா பார்த்துடணும், செந்தில் ஆண்டவனை பார்த்துடணும் இல்லையா. இப்போ பகவானே எல்லா அழகும் பிளான் பண்ணி நம்மளை கூப்பிடுறான். அப்ப அந்த தெய்வம் இப்ப நீங்க சொன்னவாள்லாம் உங்களை பாக்கிறதுக்கு ஆசையோட இருக்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் சொன்னவனம் செய்த பெருமாள், திருகபுள் வீரராகவன், மலையப்ப சுவாமி, திருக்குடந்தை ஆறாமுதன், உடுப்பி கிருஷ்ணன் நாளைக்கு கூட நினைச்சா போய் பார்த்துடலாம், உடுப்பி கிருஷ்ணன், கீர்ச்சோர கோபிநாதன், மலையப்ப சுவாமி, இத்தான பேர் லிஸ்ட் போட்டு நான் சொல்லியிருக்கேன். இவ்வளவு பேரும் நீங்க பாக்கணும்ன்றதுக்காக நீங்க பிரத்யட்சமா இங்க வந்திருக்க. அப்ப அந்த தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒவ்வொரு பகவானையும் அழகா போய் பார்த்துடலாம். அதனால பகவான் நம்ம கூட இருக்கான். கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சத்தியம்தான். ராதே கிருஷ்ணன்.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதலுகோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ண பகவான் கீம். ஜெய் போலோ ஸ்ரீ மத்வாச்சாரிய மூர்த்தி கீம். ஜெய் போலோ ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத்பாதர் கீம். ஜெய் போலோ சுவாமி ராமானுஜ மூர்த்தி கீம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.